சரி, என்னை பொறுத்தமட்டில் அதை அணைத்து விடுவதே நல்லது. சரி, கர்த்தருடைய ஆராதனையில் மீண்டும் இந்திரவு இங்கே இருப்பதற்காக நாம் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறோம். நேற்றிரவில் நான் உண்மையாகவே 1000 வருட அரசாட்சி வந்துவிட்டது போல உணர்ந்து நாமோ இப்பொழுது சில கேள்விகளை பெற்றுள்ளோம். இங்கே சில கேள்விகள் இருக்கின்றன என்று நான் நம்புகிறேன். அவைகளை என்னுடைய சட்டைப்பையில் வைத்துக் கொள்வேன். எனவே நான் அதாவது இதோ இது ஜெப உருமாள் என நினைக்கிறேன் ஜெபிப்பதற்காக இருக்கின்றன. இக்கேள்விகளுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு நான் பதிலளிக்க முயற்சிப்பேன். நீங்கள் டாக் அவர்களிடத்தில் என் முகத்தில் கண் கூசும்படி அடித்துக் கொண்டிருக்கிற அவ்விளக்கை அணைத்துவிடும்படி கூறினால் நான் இவ்விதமான மேடை பிரகாச விளக்குகள் என் மேல் அடித்துக் கொண்டிருக்க விரும்பவில்லை. நான் இந்த மேடை பிரகாச விளக்கில் காணப்படும் பிரசங்கிகளில் ஒருவன் அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே அது இல்லாமல் இருப்பதே நல்லது என்று நான் கருதுகிறேன்.
I asked for it, Doc. I'm repenting. you have to turn up and operate on it?
நான் தான் அதை செய்ய சொன்னேன் டாக் அவர்களே. நான் அதை பற்றி என் மனதை மாற்றிக்கொண்டு விட்டேன். நீங்கள் பாருங்கள். ஓ ஓ, நீங்கள் அந்த பக்கமாக அதை திருப்பிவிட்டு அதில் வேலை செய்ய வேண்டி உள்ளதா? ஓ நல்லது, அதை ஆம் நல்லது. அப்படியே அதை விட்டுவிடுங்கள், அப்படியே விட்டுவிடுங்கள். ஓ இல்லை, அதை அப்படியே இப்பொழுது விட்டுவிடாதீர்கள். ஆம், அவ்விதமாக இருப்பதையே நான் பெரிதும் விரும்புகிறேன். சில சமயத்தில் நேராக நம் முகத்தில் கூசுகிற அளவுக்கு மிகவும் பிரகாசமான விளக்கு அடித்துக் கொண்டிருப்பதை நான் விரும்புகிறதில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது என் முகத்தில் அடிக்காமல் திருப்பி விட்டதால் என்னால் சரியாக பார்க்க முடிகிறது. ஐயா, நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். ஆனால் அதுவோ அவருக்கு அதிக பணியை ஏற்படுத்திவிடும். உங்களுக்கு தெரியும், இந்த சபை காலங்களை பற்றி படிப்பதில் நீங்கள் முடித்துவிட முடியாத அளவில் அவை உள்ளன. இன்றைக்கு நான் இந்த ஒன்றின் பேரில் படித்துக் கொண்டிருக்கையில் என் மனைவியிடத்தில் இதிலிருந்து 50 பிரசங்கங்கள் செய்கிற அளவுக்கு இதில் பாடப்பொருள்கள் அடங்கியிருக்கின்றன என்று நான் கூறினேன். பாருங்கள், அவைகள் அப்படி அதாவது எனவே அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் கூற வழியில்லாதபடியால் மிக முக்கியமான சாரமான விஷயங்களை பற்றி மட்டும் தொட்டுவிட்டு பின்னால் இதை புத்தக வடிவில் தயாரிக்கையில் நாங்கள் இன்னும் கூடுதல் விஷயங்களை அதில் சேர்க்க முயற்சிப்போம். சகோதரன் வெஸ்ட் அவர்களே, நான் உங்களை இங்கே காணவில்லை. சகோதரனே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நான் ஒரு நல்ல செய்தியை கேள்விப்பட்டேன். அதாவது சகோதரன் டால்டன் அவர்களின் குடும்பத்தில் கடைசி மகள் கர்த்தருக்குள் வந்துவிட்டதாக அறிந்தேன். அப்பெண் 10வதானவள் தானே? 9. புதிய ஊழியத்தின் கீழாக அவரிடத்தில் கர்த்தரோ அவரது குடும்பம் ரட்சிக்கப்படும் என்று கூறியிருந்தார் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். நான் அங்கு நின்று கொண்டு அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். நான் என்ன கூறப்போகிறேன் என்பது தெரியாமல் இருக்கையில் அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன் குடும்பத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று கூறினார். பாருங்கள், அவ்வாறே அவர்கள் ஒவ்வொருவரும் வந்துவிட்டார்கள். கர்த்தர் எவ்வாறு கிரியை செய்கிறார் என்பதை பார்த்தீர்களா? பாருங்கள், அவருடைய வார்த்தைகளோ பரிபூர்ணமாக இருக்கின்றன. அவர்கள் ஒருபோதும் தவறுவதில்லை. ஒரு தீர்க்கதரிசன பாகத்தை நாம் எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலத்திற்கு படித்துக் கொண்டிருப்போம். அந்த சமயத்தில் நாம் தெய்வீக சுகமளித்தல் ஆராதனையை நடத்த விரும்பவில்லை. இன்றிரவில் நாம் இந்த பெரிய 3வது சபை காலத்தை பற்றி படிக்கையில் நான் அதை பற்றி வரலாற்று குறிப்புகளை எடுத்து பேசப் போகிறேன். அதை நீங்கள் கேட்டு களி கூறுகிறீர்களா? அது அற்புதமாய் உள்ளது. நான் உண்மையிலேயே எண்ணுவது என்னவெனில், கர்த்தராகிய இயேசு எவ்வளவாய் நம்மை ஆசீர்வதித்து இந்த காரியங்களை எல்லாம் நமக்கு அளித்துள்ளாரே, அது எவ்வளவு அற்புதமாய் உள்ளது என்பதே ஆகும். எதிர்காலத்தில் என்ன சம்பவிக்கப் போகிறதாய் உள்ளது என்பதை நாம் முன்கூட்டியே அறிந்து கொள்ளும்படி செய்ததற்காக நம்முடைய முழு இருதயத்தோடு நாம் போற்றுகிறோம். அவர் துவக்கம் முதல் முடிவு வரை அறிந்திருக்கிறார். எனவே நாம் அதற்காக மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அவரையே நம்பிக்கொண்டிருக்கிறோம். நேற்றிரவில் ஆராதனைக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு 3 செய்திகளையும் 3 ஆத்துமாக்களையும் கொடுத்ததை நீங்கள் கவனித்தீர்களா? சரியாக அவ்வாறே உள்ளது. ஆவியானவர் பேசிக் கொண்டிருந்த போது பிறகு கடைசி வியாக்கியானத்தில் திரும்பவும் வந்து ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை என்ற வார்த்தைகளை திரும்பவும் உரைத்தார். ஓ, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அதாவது ஆவியானவர் சபையில் உள்ள வரங்களின் மூலம் அதையே கூறுகிறார். ஓ, சபையானது அதை பயபக்தியுடன் இப்பொழுது பற்றிக் கொள்ளட்டும். பாருங்கள், அப்படியே அதை பயபக்தியோடு காத்துக் கொள்ளுங்கள். கவனமாக இருங்கள். சாத்தான் தொடர்ந்து வந்து உங்களை அதனுடைய தீவிரமான ஓரங்களுக்கு விரட்டி விடுவான். ஒவ்வொரு முறையும் அது பரிசுத்த ஆவியானவர்தானா என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். அது பரிசுத்த ஆவியானவராக இருந்தால் அப்பொழுது அவர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த காரியத்தை பற்றி நேரடியாக பேசுவார். அது சபையின் பக்தி விருத்திக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. புரிகிறதா? இவைகளில் நீங்கள் பயபக்தியோடு இருப்பீர்களேயானால் தேவன் இன்னும் கூடுதலாக உங்களுக்கு கொடுப்பார். பாருங்கள், இன்னும் கூடுதலாகவே தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டே போங்கள். இன்று சிலர் தொலைபேசியில் அழைத்து சுகமளிக்கும் ஆராதனைகள் இனி எப்பொழுது நடத்தப்படும் என்று கேட்டார்கள். இந்த ஆராதனைகளுக்கு பிறகு அவை முடிந்தவுடனேயே அடுத்த ஞாயிறு மாலையில் நான் சில நாட்களுக்கு வெளியே சென்று தொண்டைக்காக கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வேன். கர்த்தருக்கு சித்தமானால் வரும் ஞாயிறு, வருகின்ற ஞாயிறு காலையில் நாங்கள் ஒரு சுகமளிக்கும் ஆராதனையை நடத்துவோம். அது என்ன தேதியில் வரும் என்று எனக்கு தெரியாது, ஆனால் வருகின்ற வாரம் 18ஆம் தேதி ஞாயிறு காலையில், சரிதானே சகோதர நெவில் அவர்களே? 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் வியாதியஸ்தருக்காக ஜெபித்தல் இருக்கும். இங்கே உள்ள நமது மேய்ப்பன் அவர்களை பற்றி நான் அதிகம் கூறுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் இல்லை, ஆனால் நீங்கள் யாவரும் அவரை சந்திக்கும்படி விரும்புகிறேன். நிச்சயமாகவே அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக மிகவும் உண்மையான ஒரு சகோதரன் ஆவார். மெத்தோடிஸ்ட் பின்னணியில் பரிசுத்தத்தை கடைபிடிக்கிற குடும்பத்தில் வளர்ந்து ஆளாக்கப்பட்டவர். அவ்விதமான ஒரு சகோதரரை நாம் பெற்றிருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கு இருக்கிற நாம் யாவரும் ஆர்மன் நெவில் அவர்களை நன்கறிவோம். அவருடைய வாழ்க்கை குற்றம் சாட்டப்படாததாக இருக்கிறது. நான் இவ்வாறு அவரை குறித்து கூறுவதோ அவருக்கு பிடிக்காது, ஆனால் அவர் உலகை விட்டு போன பிறகு அவருக்கு ஒரு மலர் வளையத்தை சாற்றுகிறதை விட அவர் இங்கு இருக்கையில் அவருக்கு இப்பொழுதே ஒரு ரோஜா முட்டையாவது அளிப்பதையே நான் விரும்புவேன். புரிகிறதா? இப்பொழுதே அதற்குரிய வேலையாயுள்ளது. ஓர் இரவில் நான் சபை கட்டடத்தை விட்டு புறப்பட்டு வெளியே சென்று கொண்டிருக்கையில் ஒருவர், ஓ சகோதரன் பிரணாம் அவர்களே, நான் நிச்சயமாக பிரசங்கத்தை மெச்சுகிறேன் என்றார். நான் அதற்கு உங்களுக்கு நன்றி என்று பதிலளித்தேன். அப்பொழுது வாசலில் நின்று கொண்டிருந்த ஒரு ஊழியக்காரர், இதே கூடாரத்தில் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இது நடந்தது, நல்லது, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, எவரும் என்னிடம் அவ்விதமாக கூறுவதை நான் விரும்புவதில்லை பாருங்கள் என்று கூறி, எல்லா மகிமையும் தேவனுக்கு போவதையே நான் விரும்புகிறேன் என்றார். அப்பொழுது நான், நல்லது, அது அவருக்குத்தான் போகிறது என்று புரிகிறதா? மேலும் நான் அதை விரும்புகிறேன், நான் உண்மையிலேயே அதை விரும்புகிறேன், நான் உண்மையா இருக்க வேண்டும் என்றேன். அவர், நல்லது, மக்கள் என்னை குறித்து அவ்வாறு கூறுவதை நான் விரும்பவில்லை, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றார். அப்பொழுது நானோ, இந்த விஷயத்தில் எனக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு வித்தியாசம் இருக்கிறது, நான் இந்த விஷயத்தில் அதை குறித்து உண்மையை கூறுகிறேன், நீங்கள் அவ்வாறு இல்லை என்று கூறினேன். எவருமே அதை விரும்புவர். ஒரு சிறு குழந்தையை நீங்கள் எடுத்துக் கொண்டால் அதை நீங்கள் கொஞ்சம் மெச்சினால் அப்பொழுது அது நன்றாகவே செயல்படும். பாருங்கள், அது உண்மை. புரிகிறதா? தேவனும் எப்பொழுதும் தன் பிள்ளை சரியானதை செய்யும் பொழுது அதை அவர்களிடம் சொல்லவே விரும்புகிறார். தன் பிள்ளை தவறிழைக்கும் போது தேவன் அதை சுட்டி காட்டுகையில் அவர்கள் சரியானதை செய்யும் பொழுது ஏன் அதை அவர்களுக்கு சொல்லக்கூடாது? புரிகிறதா? எனவே நிச்சயமாகவே நான் இங்கிருக்கிற இந்த குடாரத்தில் உள்ள மந்தையின் மேல் சகோதரர் நெவில் அவர்கள் மெய்ப்பராக இருப்பதற்காக தேவனுக்கு நன்றி கூறுகிறேன். அவர் மெத்தோடிஸ்ட் பின்னணியில் இருந்து வந்தவர், தவறான இடத்தில் புசிக்க விரும்பினவர், ஆனால் மகத்தான பரிசுத்த ஆவியினூடாக அதை கண்டுபிடித்தார். இப்பொழுது இவ்வரங்களை பெற்று இயங்குகிறார். எவ்வளவு சரளமாக பாஷைகளை அவர் பேச பரிசுத்த ஆவியானவர் அவரை உபயோகப்படுத்துகிறார் என்பதை கவனியுங்கள். அப்பொழுது அவர் தன் சொந்த சிந்தையை உபயோகிப்பதே இல்லை. அவ்விதமான சண்டத்தோடு வியாக்கியான மனிதர், பிழையின்றி சரியான ஏற்ற இறக்கத்தோடு பெயர் சொற்கள் மற்றும் பிரதிப்பெயர்கள் முதலியன போல அதற்கு மீண்டும் பதில் வருவதை கவனியுங்கள். இந்த எளிய சகோதரர் ஜூனியர் ஜாக்சன் அவர்கள், ஜூனியர் ஜாக்சன் அவர்கள், ஜூனி உங்களை நான் புகழாமல் அமைதியாயிருப்பேன். ஜூனியர் ஜாக்சன் அவர்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அச்சகோதரர் நிச்சயமாகவே கர்த்தரிடத்தில் இருந்து ஒரு பெரிய வரத்தை பெற்றிருக்கிறார். எப்பொழுதும் தாழ்மையாகவே இருங்கள். இப்பொழுது சபையில் ஒவ்வொருவருக்குமே செய்ய வேண்டிய பணி ஏதாவது இருக்கத்தான் செய்கிறது, ஆனால் அப்பணியை வேறு ஏதாவது ஒன்றுக்காக தள்ளி வைத்து விடாதீர்கள். உங்களுக்கு இருக்கும் ஊழியம் சபையின் ஏனையோருக்கு இருக்கிற ஊழியத்தோடு சரியாக இணைந்து செல்லட்டும். தேவனுக்காகவே அனைத்து காரியங்களும் இருக்கின்றன. எல்லோரும் அந்நிய பாஷையில் பேசுகிறார்களா? பாருங்கள் பாருங்கள், எல்லோருமே வியாக்கியானம் செய்கிறார்களா? ஏதாகிலும் நன்மையானதே செய்ய முயலுங்கள். எப்பொழுதும் நல்லவர்களாகவே இருங்கள். பிறருக்கு கெடுதல் செய்யும் எண்ணம் கொண்டிருக்காதீர்கள். காழ்ப்பு கொள்ளாதிருங்கள். எவ்வித கசப்புக்கும் இடங்கூடாதிருங்கள். ஒருவர் உங்களை குறித்து எவ்வளவு கெட்டதாக பேசினாலும் சரி, அவர் எவ்வளவுதான் கெட்டவராக இருந்தாலும் சரி, அவருக்கு எதிராக நீங்கள் ஒருபோதும் உங்கள் உள்ளத்தில் தீமையாக எண்ணாதிருங்கள். ஏனென்றால் அவ்வாறு நீங்கள் எண்ணினால் பிசாசு உள்ளே புகுந்து ஏதாவது கிரியை செய்து விடுவான். தெய்வீக அன்பினாலும் அறிக்கையினாலும் அதை மூடி போடுங்கள். ஒப்புரவாகுதலை நாடி உங்களுக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இயேசு உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரர்களும் அப்படியே செய்கிறார்களே என்று கூறினார். பார்த்தீர்களா? பாவிகளும் மற்ற யாவரும் தங்களிடம் நல்லபடியாக நடந்து கொள்கிறவர்களிடம் நல்லபடியாகவே நடந்து கொள்ள முடியும். ஆனால் உங்களுக்கு நன்மையே செய்யாதவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். உங்களுக்கு எந்த உதவியுமே செய்யாதவர்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்யுங்கள். உங்களை பற்றி கீதாக பேசும் ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல வார்த்தையே அவரை பற்றி பேசுங்கள். அந்த விதமாக உங்கள் இருதயத்திலிருந்து கசப்பை எல்லாம் அகற்றிவிடுங்கள். அன்பிலே நினைத்திருக்கிற வரையிலும் நீங்கள் எல்லோரிடத்திலும் அன்பு கூறுவீர்கள். இப்பொழுது நீங்களோ, இருக்கட்டும், அவர்கள் அதை செய்தார்களே என்று கூறலாம். நாம் நியாயாதிபதி அல்ல, தேவரே நியாயாதிபதி ஆவார். நீங்கள் அந்த நபரை தள்ளி போட விரும்புவீர்களோ? நீங்கள் அப்படி செய்வீர்களா? அவர்கள் யாராயிருந்தாலும் நீங்கள் நிச்சயம் அவ்வாறு செய்ய விரும்ப மாட்டீர்கள். நீங்கள் அவ்வாறு நடந்து கொள்ள விரும்ப மாட்டீர்கள். எனவே அவர்களிடம் தயவு காட்ட முயற்சியுங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஆமையா, அன்பு, அந்த நல்ல கிறிஸ்தவ தெய்வீக அன்பு ஒரு மனிதர் உங்களிடத்தில் வந்து உங்களை பொருளும் பரிசுத்தர் என்றும் இன்னும் பல்வேறு விதமான பெயர்களை உங்களுக்கு சூட்டி அழைத்தார். இப்பொழுது அதே விதமாக நடந்து கொள்ள வேண்டாம், புரிகிறதா? அவ்வாறு உங்களால் செய்ய முடியாவிடில் அவ்விடத்தை விட்டு விலகிச் செல்லுங்கள். ஆனால் உங்கள் இதயத்தில், அதாவது அந்த நபரிடம், சகோதரனே, ஒருவேளை நான் இதை புரிந்து கொண்ட வண்ணமாக நீங்களும் புரிந்து கொண்டிருப்பீர்களேயானால் அப்பொழுது நான் உணர்கிற வண்ணமாக நீங்களும் அதை குறித்து உணர்வீர்கள் என்று அவரிடத்திலே கூறும் ஒரு நிலையில் இருக்க வேண்டும், புரிகிறதா? அப்படியே அவரிடத்தில் உண்மையாகவே இனிமையா இருக்க வேண்டும். அதே விதமாகவே தொடர்ந்து முன்னேறிச் செல்லுங்கள். கிழக்கிலிருந்து மேற்கிற்கு எவ்வளவு தூரமோ அதே போல் ஒருவேளை நாம் வேறுபட்டிருந்தாலும் அது எவ்விதமான வித்தியாசத்தையும் ஏற்படுத்தி விடுவதில்லை. நான் அந்த இரவில் என் சகோதரன் மெல்வின் என்பவரை பற்றி கூறினேன். அதே போல்தான் இதுவும் உள்ளது. அவன் நல்ல தேகக்கட்டுக் கொண்ட நபர், உயரமானவன், மஞ்சள் நிற தலைமுடியை உடையவன். நாங்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் உடன்பிறப்புகள் என்று கண்டுகொள்கிறதற்கு ஏதுவாக அவன் தோற்றம் இருக்காது. நாங்களோ உருவத்தில் ஒத்திருக்க மாட்டோம். எங்களுக்கு வேறுபட்ட நாட்டங்களும் விருப்பங்களும் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் அவனுடைய தாயார் எனக்கும் தாயார்தான், அவனுடைய தந்தையார் எனக்கும் தந்தைதான், அவன் என்னுடைய சகோதரனாயிருக்கிறான், புரிகிறதா? ஏனென்றால் நாங்கள் இருவரும் ஒரே குடும்பத்தில் பிறந்தவர்கள்தான். இப்பொழுது நாங்கள் வித்தியாசமானவர்களாக இருக்கிறோம். மெல்வின் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. அவன் தளகட்ட பந்து விளையாட்டையும் குதிரை பந்தயத்தையும் விரும்புகிறவன். அவனுக்கு சாக்லேட் பை என்றால் மிகவும் விருப்பம் என்று நான் நினைக்கிறேன். நான் நிச்சயமாகவே அவனிலிருந்து வேறுபட்டவன். அவ்வாறே நாங்கள் இருக்கிறோம். எனவே எனக்கோ குதிரை பந்தயங்கள் அல்லது தளகட்ட பந்தாட்டங்கள் பிடிப்பதில்லை. எனக்கு மீன்பிடித்தல் மற்றும் வேட்டையாடுதல் முதலியன விருப்பமானவை. பார்த்தீர்களா? அவன் நான் விரும்புகிறவைகளை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவனுக்கு விருப்பமானவைகளில் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். நான் செர்ரி பையை விரும்புகிறேன், அவனோ சாக்லேட் பையை விரும்புகிறான். ஆகையால் நான் ஜாடையாக இதை கூறிக்கொண்டிருக்கவில்லை, பாருங்கள். ஆனால் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு கூட்டத்தில் நான் சாக்லேட் பை பிடிக்கும் என்று கூறிவிட்டேன். அடுத்த நாள் இரவில் சுமார் 5 சாக்லேட் பைகள் வந்துவிட்டன. இல்லை, செர்ரி பைகள் 4-5 வந்துவிட்டன. சகோதரிகள் அவைகளை தயார் செய்து எனக்கு கொண்டு வந்துவிட்டார்கள். என்னுடைய அறையிலோ அன்று எங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். ஆனால் நான் அதே சமயத்தில் அந்த விதமான அர்த்தத்தில் சொல்லவில்லை, புரிகிறதா? ஆகையால் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசத்தை காண்பிக்கவே நான் அதை பொருட்படுத்தி கூறுகிறேன். ஆனால் அவன் எப்படி இருந்தாலும் அவன் என்னுடைய சகோதரனாக இருக்கிறபடியினால் நான் அவனை நேசிக்கிறேன். அவன் ஒரு கிறிஸ்தவனாக இல்லை, ஏனெனில் காரியங்களை வேறொரு வெளிச்சத்தில் பார்க்கிறான். நானோ கிறிஸ்துவின் ஒளியிலே காரியங்களை பார்க்கிறேன். இருந்த போதிலும் கூட அவன் என்னுடைய சகோதரன் அல்ல என்று என்னால் கூற முடியாது. ஏனென்றால் நாங்கள் ஒரே குடும்பத்தில் பிறந்த உடன் பிறந்த சகோதரர்கள். நேற்று மாலை நான் கடைசியாக ஒரு மேற்கோளை கொடுத்து இந்த கூட்டத்தில் ரகசியமான காரியங்கள் அநேகரை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் என்று சபைக்கு கென்டக்கியில் வந்த முதல் செய்தியில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு உள்ளவர்களை நீங்கள் அறிவீர்கள். ஞாபகத்தில் வைத்திருக்கிறீர்களா? அது ஒளிநாடாவில் பதிவாகியுள்ளது, புரிகிறதா? நேற்று இரவில் அவைகளில் ஒன்று வெளிப்படுத்தப்பட்டது. எனவே ஒரு வினாடி நேரத்திற்கு அப்படியே நின்று விட்டது போல் ஆகிவிட்டது. ஆனால் நீங்கள் அதை கிரகித்துக் கொண்டீர்கள் என்று நிச்சயமாக இருக்கிறேன். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த விஷயத்தை கொண்டு வந்தார். வேதத்தில் நித்தியமான நரகம் என்பது இல்லை என்பதுதானது. நித்தியமான நரகம் என்ற ஒன்று கிடையாது. நீங்கள் நித்தியத்தை, அதாவது நித்தியமாக நீங்கள் நரகத்தில் எரிந்து கொண்டிருப்பீர்களானால் அப்பொழுது நீங்கள் முற்றிலும் ஒழிந்து போகாமல் இன்னும் உயிருடன் நித்தியமாக எரிந்து கொண்டே இருப்பதற்காக நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்க வேண்டும். ஒரே ஒரு நித்திய ஜீவன் தான் உண்டு, அதுதான் தேவனுடையது. பாருங்கள், ஆகவே நித்தியமான நரகத்தை குறித்து வேதம் போதிக்கவே இல்லை. ஆனால் வேதமோ சதா காலங்களிலும் எரியும் நரகம் பற்றி தான் போதிக்கிறது. சதா காலமும் என்றால் அது ஒருவேளை 10,000,000,000 ஆண்டுகளுக்கு இருக்கலாம், எனக்கு தெரியாது. அது முற்றிலும் இல்லாமல் ஒழிந்து போகத்தான் வேண்டும். நான் இந்த செய்தியை இங்கேதான் முதலில் கொண்டு வர வேண்டியதாய் உள்ளது. எனவே நான் மற்ற சபைகளில் இதை பற்றி கூறுவதில்லை. அதை கூறுவதோ என்னை பொறுத்ததாய் உள்ளது. இன்னும் பல விஷயங்கள் நான் உரைப்பதற்காக உள்ளன. அவைகளை நாம் ஒவ்வொரு இரவிலும் பார்ப்போம். ஆனால் இப்பொழுது இன்றிரவிலிருந்து உங்களுடைய ஆவிக்குரிய சிந்தையை தரித்துக் கொள்ள ஆரம்பியுங்கள். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர்கள் உங்கள் சிந்தை தோய்ந்ததாக இருக்கட்டும். சத்தியத்தை நீங்கள் கேட்டு அதை நீங்கள் ஒத்துக்கொள்ள முடியாமல் போனால் நீங்கள் போய் பாவம் சகோதரன் பிரணாம், நிச்சயமாகவே அவருக்கு தெரியவில்லை, நான் அவருக்காக ஜெபிக்கப் போகிறேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் அதை செய்தால் அப்பொழுது எது சத்தியம் என்பதை கர்த்தர் எனக்கு தெரியப்படுத்துவார். ஆனால் நீங்கள் எனக்காக அனுதாபப்படுங்கள், என்னை புறம்பே தள்ளிவிடாதீர்கள். அதுவும் ஒருவேளை உண்மையாக இருக்கக்கூடும். ஆனால் ஓ, இந்த விதமாக நான் சிந்திப்பதில் மிகவும் நல்ல அருமையான வேலையுடையவனாக நான் இருக்கிறேன். எனவே அது வித்தியாசமான கருத்துடையவர்களை ஒன்றாயிருக்க செய்கிறது. நான் ஓ, நான் ஒருவேளை தவறாயிருக்கக்கூடும். அதாவது ஒன்றில் தொடர்பற்ற பாகங்கள் இருக்கக்கூடும். அதை நான் முற்றிலும் அறிந்திராமல் இருக்கக்கூடும். ஒருவேளை நீங்கள் அதை அறிந்திருக்கக்கூடும். கர்த்தர் அதை எனக்கு காண்பிக்கும்படியாக எனக்காக ஜெபியுங்கள். இப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். பிசாசானவன் ஏதாவது கசப்பை எங்காவது காண்பிக்கும்படி அவனுக்கு ஒருபோதும் இடம் கொடுத்து விடாதீர்கள். புரிகிறதா? இந்த வேளையில் உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக இருக்கும்படி காத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இவ்வுலக வரலாற்றின் இறுதி கட்டமான வேளைகளில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள் நண்பர்களே, எந்தவித சந்தேகத்தின் இடலுக்கும் இடமின்றி நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். நாம் இந்த சபை காலங்களை பற்றி படித்துக் கொண்டே வருகையில் ஒருவேளை இன்றவில் அவைகளில் அநேக காரியங்களை வெகு விரைவில் பார்க்கப் போகிறோம். ஏறத்தாழ நாம் கடந்த காலத்திற்குள் திரும்பிச் சென்று இவற்றின் பின்னணியை நாம் பெற்றுக் கொள்வோம். அதை வைத்துக் கொண்டு இதை முடிவுக்கு கொண்டு வரலாம். இன்றளவில் சில உண்மையான ஆவிக்குரிய காரியங்களை நாம் வெளிப்படுத்துவோம். இக்காரியத்தில் உங்களுடைய ஆவிக்குரிய சிந்தையை தெரித்துக் கொள்ளுங்கள் என்று நான் கூறியுள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வேத வாக்கியங்களை கவனியுங்கள். அது வேத வாக்கியத்தில் இருக்க வேண்டும். வேத வாக்கியங்களின் மூலமாக இருத்தல் வேண்டும். பாருங்கள், இப்பொழுதோ நினைவிருக்கட்டும், நான் உயர்நிலை பள்ளியில் கல்வி கற்றேன், நான் வேத கல்லூரியில் கற்றேன், நான் கல்லூரியில் கற்றேன் என்றெல்லாம் கூறிக்கொண்டு வேத வாக்கியத்தின் வெறும் அறிவு மட்டும் பெற்றிருந்தால் போதாது. அதனால் எவ்வித பயனும் கிடையாது. பரிசேயர் மற்றும் வேதபாரகர் அனைவரும் அதையே செய்தார்கள். அதன் மூலம் அவர்களோ இயேசுவை பற்றி அறிகிற அறிவில் 10,00,000 மைல்கள் தூரமாயிருந்தனர். புரிகிறதா? வேத வாக்கியங்கள், வேத வாக்கியங்களை பற்றிய வெளிப்பாடு ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைக்கப்பட்டு கற்றுக்கொள்ள விரும்பும் பாலகருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நீங்களும் நானும் நாம் யாவரும் பாலகராக ஆகி நம்முடைய இதயங்களை வெறுமையாக வைத்து அவரிடம் கட்டாவே நீர் எங்களுக்கு சொல்லும், நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுங்கள். அதன் பிறகு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இதை நினைவில் கொள்ளுங்கள், இன்றிரவிலிருந்து கூறப்படும் வார்த்தைகளின் பேருள்ள ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் மிகவும் பெரிய ரகசியமான சபை காலத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான் என்று எண்ணுகிறேன். நாளை இரவு அடுத்த சபை காலத்தை பற்றி பார்ப்போம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாளைக்கு நமக்கு இவர்களை பற்றி பார்க்க ஏராளமான நேரம் இருக்கிறது என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். அதன் பிறகு நாளை இரவும் கூட அவ்வாறு நேரம் இருக்கும் என்று நிச்சயமுடன் இருக்கிறேன். ஆனால் அநேகர் வேலை செய்து கொண்டிருப்பார்கள் என்பதை பாருங்கள். எனவே நான் இச்செய்தியின் மிகவும் குறிப்பிடத்தக்க முக்கியமானவர்களை நீங்கள் பெற்றுக் கொள்ள நான் முயல்வேன். மேலும் இங்கே பேசப்பட்டவர்களில் முக்கியமான அம்சங்களை தொட்டு காண்பித்து விடுவேன். உங்களுக்கு புரிகிறதா? ஆனால் அதன் பின்னர் நீங்கள் அவைகளை குறிப்பிடுத்துக் கொண்டு அவைகளை வீட்டில் போய் ஆய்ந்து படியுங்கள். நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பேன், நீங்களும் எனக்காக ஜெபித்துக் கொண்டிருங்கள். அவருடைய விசுவாசிக்கும் பிள்ளைகளாகிய நம்மை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது துவங்குவதற்கு முன்பாக நாம் எழுந்து நிற்பது உங்களுக்கு கடினமாக இருக்காது என்று எதிர்பார்க்கிறேன். ஏன் எழுமின்றி ஜபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? இயேசு, நீங்கள் நின்று ஜபிக்கையில் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜபித்து உங்கள் தப்பிதங்களை ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று கூறினார். உங்களுக்கு புரிகிறதா? கிதியோன் ஒருமுறை தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊந்தி குடிக்கிறவர்களான ஒரு கூட்டத்திற்கும் அப்படி குடியாமல் நின்று கொண்டு தண்ணீரை குடிக்கிறதான ஒரு கூட்டத்திற்கும் இடையே தனக்கென ஒரு சேனையை தெரிந்து கொண்டார். உங்களுக்கு புரிகிறதா? எனவே விக்கிரகங்களுக்கு முன்பாக நோங்குப்புற விழுந்து வணங்கினவர்கள் குடிந்து தண்ணீரை எடுத்து குடித்தார்கள். அவர்கள் தனக்கு சேனையாக இருப்பதற்கு உரியவர்கள் அல்ல என்று கிதியோன் அறிந்து கொண்டான். எனவே மற்றொரு கூட்டத்தினரோ நிமிர்ந்து நின்று எப்பொழுதும் தங்கள் கண்களால் ஜாக்கிரதையாக கவனித்துக் கொண்டே இருக்கிறவர்களையே தனக்கு சேனைக்குரியவர்களாக இருக்க தெரிந்து கொண்டான். அவ்விதமாகத்தான் நாமும் நின்று கொண்டு ஜெபிக்கிறோம். இப்பொழுது முழங்கார் படியிட்டு ஜெபிப்பதிலும் கூட நான் விசுவாசம் கொண்டிருக்கிறேன். ஆனால் நின்று கொண்டு ஜெபிப்பதிலோ நமக்கு ஏதோ உள்ளார்ந்த அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. நாம் இப்பொழுது நம்முடைய தலையில் வணங்கியிருப்பதோடு ஒவ்வொரு இருதயமும் கூட வணங்கியிருக்கட்டும். கிருபையுள்ள பரலோக பிதாவே, நாங்கள் இப்பொழுது பயபக்தியுடன் உமது நீதியின் சிங்காசனத்தை அணுகிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் நீதியை அருளும்படி கேட்டுக்கொண்டு இடத்தில் வரவில்லை. ஏனென்றால் அப்படி கேட்டால் நாங்கள் யாவரும் பட்சிக்கப்பட்டு விடுவோம். ஆனால் நாங்களோ ஓ கர்த்தாவே இரக்கமாயிரும் என்று கெஞ்சிக் கொண்டே உம்மிடம் வருகிறோம். இன்றிரவில் எங்கள் மேலும் உடைய பரிசுத்த ஆவியை ஊற்றி அருளும். ஏனென்றால் நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்றல்ல, நாங்கள் தகுதியற்றவர்கள் என்பதை உணர்ந்தும் அதை ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்பது நிமித்தமாகவே இவ்விண்ணப்பத்தை எங்களுடைய நாமத்தினால் கொண்டு வரவில்லை. ஏனென்றால் எங்களுடைய நாமம் அதற்கு போதுமானதல்ல. எங்களிடம் நியாயம் இல்லை, எங்களிடம் எதுவுமே இல்லை. எங்களுடைய அதிகபட்ச நிதியெல்லாம் உமது பார்வையில் அழுக்கான கந்தையாகவே இருக்கும். எனவே நாங்கள் பணிவோடு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோம். அவரை எங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து அவருடைய உடன்படிக்கையின் ரத்தத்தை எங்கள் இதயங்களில் பூசிக்கொண்டவர்களாய் தேவனே துன்ப வேளையில் இரக்கத்திற்காக கெஞ்சும் பார்வைகளாக எங்களிடம் இரக்கமாக இருக்கும் என்றே கேட்கிறோம். ஒரு நாளில் கடைசி பிரசங்கமானது பிரசங்கிக்கப்பட்டிருக்கும். அந்த நாள் எப்பொழுது என்று எங்களுக்கு தெரியாது. கடைசி நேரத்தில் ஆகாயத்தில் ஒரு ஆரவாரம் உண்டாகும். பிரசங்க பீடத்தில் வேத புத்தகமானது மூடப்பட்டிருக்கும். கரங்கள் குவிக்கப்பட்டிருக்கும். எக்காலமானது துணிக்கும். சூரியனோ அஸ்தமித்து போகும். ஓ தேவனே, அப்பொழுது என்னை நித்திய கண்மலையே அந்த வேளையில் மறைத்துக் கொள்ளும். இப்பொழுது முழு மூலமாய் அல்லாமல் வேறு எவ்விதத்திலும் நாங்கள் தப்பிக்கொள்ள முடியாது. நாடுகள் உடைந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். வேதம் நிறைவேறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்ரவேல் விழித்துக் கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். சபைக்கு வந்துள்ள செய்தியை பார்க்கிறோம். மகத்தான காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. ஏழு முத்திரைகள் திறக்கப்படுகிறதுமான வேளையில் நேரமானது ஏறத்தாழ முடிவடைந்திருக்கிறது. தேவனே, தேவனே, ஓ தேவனே, எங்களிடம் இரக்கமாயிரும். இரக்கத்திற்காக நாங்கள் எஞ்சுகிறோம். மேலும் உம்முடைய ஊழியக்காரன் என்ற முறையில் இன்றிரவில் தெய்வீக பிரசன்னத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் இரக்கம் வேண்டி கெஞ்சுகிறேன். எங்களுக்குள் தங்கள் ஆத்மாவில் பாவத்தையுடைய ஒரு நபர் கூட இங்கு இருக்க வேண்டாம். தேவனே, இப்பொழுதே அவ்வாத்துமா கர்த்தராக இயேசுவின் ரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டு அதனால் நாங்கள் யாவரும் ஆகாயத்திற்கு அப்பால் தொலைவில் உள்ள அந்த பேரின்ப வாசஸ்தலத்தில் சந்திக்கட்டும். பிதாவே, இன்றிரவில் இவ்வேத வாக்கியத்தை நான் அணுகுகையில் ஓ நான் போதிய தகுதி உள்ளவனாக இருக்கவில்லை. தேவனே, எங்களில் எவருமே போதிய தகுதி உள்ளவர்கள் அல்ல. பிதாவே, நாங்கள் ஒன்றும் அறியாதவர்கள் என்பதை அறிக்கையிடுகிறேன். ஆனால் நாங்கள் பயபக்தியுடன் பரிசுத்த ஆவியானவர் தாமே வெளிப்படுத்திக் கொடுக்க வேண்டி அவரையே சார்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு நீர் அளித்திருக்கும் எங்களுடைய மன அறிவின்படி சரித்திரத்தை திறந்து பார்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயங்களில் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை அளிப்பாராக. பிதாவே, இது எழலும். ஏனென்றால் உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் உமக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆமேன். நீங்கள் உட்காரலாம்.
In the second chapter of the book of the Revelation and the second church, the third church age, begin. Pardon me.
வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் இரண்டாம் அதிகாரத்தில் மூன்றாம் சபை காலத்தை என்னை மன்னிக்கவும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பிதாவே, நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து மக்கள் மத்தியில் உள்ள இந்த துன்பமான வேளையில் நாங்கள் ஞானமுள்ளவர்களாகவும் சிறந்த சிற்பாசாரிகளாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். குழப்பம் மற்றும் இன்னும் பிற காரியங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் கத்தாவே, உம்முடைய தலை சிறந்த ஊழியக்காரர்களாக இருக்க கிறிஸ்துவின் நாமத்தினூடாக எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன். நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக நான் அதை முதலிலேயே கூறிவிட்டேன். வார்த்தைக்குரிய வியாக்காரம் வரவில்லை என்பதை கவனித்தீர்களா? நம்முடைய சகோதரி சந்தேகத்திடமின்றி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். வார்த்தையானது வந்ததற்கு பிறகு அவர்கள் செய்தியை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். அச்செயல் அதற்குரிய ஒழுங்கை விட்டு விலகிய செயலாக இருக்கிறது. அருமையான சகோதரியே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கையில் ஓ உங்களால் அடக்கி வைத்திருக்க முடியாது என்பதை நான் அறிவேன். சரிதான். அது எப்படி என்றால், இல்லை, நீங்கள் ஒன்றை கூறிக்கொண்டிருக்க இன்னொருவர் பாருங்கள். ஆனால் அது சரிதான். ஆனால் ஒருவேளை நாங்கள் ஆரம்பிக்கிறதற்கு முன்பாகவே நீங்கள் அதை பற்றி உணர்ந்து கொண்டிருக்கக்கூடும். அதனால் தான் ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது அது திரும்ப வருகிறது. தீர்க்கதரிசிகளின் ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கியிருக்கிறதே, நீங்கள் பாருங்கள். அது நீங்கள் தான். மறுபடியும் உங்களை அவர் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கக்கூடும். பாருங்கள், அவர் அவ்வாறு செய்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஆராதனையானது முடிந்த பிறகு பாஷை பேசியதன் வியாக்கியானம் வருவதற்காக அப்பொழுது பார்த்திருங்கள். ஏனென்றால் அப்பொழுது சரியாக அதற்கான ஒழுங்கின்படி இருக்க வேண்டும். நீங்கள் பாருங்கள். ஆனால் நாம் இப்பொழுது வார்த்தையை அணுகிக் அதற்குரிய வேலை அதுவாய் இருக்கவில்லை. சபைக்கென ஒரு செய்தியை தேவன் சகோதரிக்கு கொடுத்தால், ஆனால் இப்பொழுது அவர் தனது செய்தியை கொடுக்க கிரியை செய்து கொண்டிருக்கிற வேலையாக அல்லவோ இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், அவர் தன்னைத்தானே கொடுக்கிக் கொள்ள மாட்டார். அவர் எல்லாவற்றையும் ஒரு ஒழுங்குக்குள் வைக்கிறார். அதுவே சரி என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்பதை நிச்சயமாக நான் அறிகிறேன். நீங்கள் பாருங்கள்,
இப்பொழுது
வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் பெர்கமு சபையினை நாம் இன்றிரவில் ஆரம்பிக்கிறோம். பனிரெண்டாம் அதிகாரத்தை பார்ப்போம். நேற்றிரவில் நாம் பதினோராம் வசனத்தோடு விட்டிருந்தோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்டுக் கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. நாம் முதலாம் சபையின் காலத்தில் தான் நிக்கோலாய் மதஸ்தரின் போதகமானது ஆரம்பித்தது என்று பார்த்தோம். தேவன் தன்னையே வெளிப்படுத்தினார். இயேசு தன்னை சர்வ வல்லமை உள்ள தேவனாக வெளிப்படுத்தினார். தேவனுடைய எந்த ஒரு பாகமாகவோ துண்டாகவோ தன்னை வெளிப்படுத்தவில்லை. அவரே தேவனாக இருக்கிறார். அவரை தவிர வேறு யாரும் இல்லை. கடந்த இரவில் நாம் பார்த்த அச்சபை காலத்தை பற்றிய செய்தியில் அவர் வாசலில் நின்று சபைக்கு இக்காரியங்களை எழுதினார் என்று பார்த்தேன். அவர்கள் இருக்கும் வறுமையை பற்றி அவர் அவர்களுக்கு கூறினார். ஆனால் அவர்கள் தேவன் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் போதகக்காரர்கள் மத்தியில் இருப்பதை குறித்து அவர்களுக்கு கூறினார். கடந்த இரவில் அவர்கள் அணிந்து கொள்ள ரத்த சாட்சிகளின் கிரீடத்தை பெறுவதை பற்றி பார்த்தோம். அவர்கள் மரணமடைய போகிறதை குறித்து அஞ்ச வேண்டாம் என்றும் தான் அவர்களோடு இருப்பதாகவும் உரைத்தார். அதன் பின்னரோ முடிவில் அவர் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று கூறினார். ஒரு மரணம் இருக்கிறது என்றால் நாம் அதை குறித்து அறிந்திருந்தால் அப்பொழுது எங்கோ இன்னொரு மரணமும் இருக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் நாம் அடைகிற ஒரு மரணம் இப்பூமியில் மாம்சத்தில் அடைவதாகும். இரண்டாவது மரணமோ ஆவியில் ஆத்மாவில் அடைகிற மரணமாகும்.
And the soul that sinneth, it shall.
பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். மரிப்பது என்றால் முழுவதுமாக எல்லாவற்றிலிருந்துமே அகன்று ஒழிந்து போகுதல் என்பதாகும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் மரணம் என்றால் முழுவதும் நீங்கி போதல், முழுவதும் அகற்றப்படுதல், மறைந்து போகுதல் என்பதாகும். நமக்கு பிரியமானவர்கள் மறிக்கும் பொழுது அவர்கள் நாம் அறிந்திருக்கிற மட்டும் நிலைத்திருக்காமல் போகிறார்கள். அதை நாம் மரணம் என்று அழைக்கிறோம். ஆனால் ஒரு கிறிஸ்தவனோ மறிப்பதில்லை. கிறிஸ்தவன் மறிக்கிறான் என்பதற்கான ஒரு வேத வாக்கியமும் இல்லை. ஏனெனில் அவன் நித்திய ஜீவனுடையவனாக இருக்கிறான். ஒரு பாவி மறிக்கும் போது அவன் முடிவுற்று விடுகிறான். அவனுடைய ஆத்மா முடிவிலே ஒரு நாளில் மறிக்கும். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் மறிக்கையில் அவன் தானே திரும்ப வருவதற்காக இயேசுவோடு காத்துக் கொண்டிருக்கிறான். ஓ, இன்றிரவு ராத்திரியில் இத்தரிசனத்தின் இறுதியில் அதை பற்றி பார்ப்பதற்கு எனக்கு நேரம் இருக்கும் என்று நம்புகிறேன். அதை பற்றி பார்ப்பதற்கு நாம் திரும்ப வருவோம். அதில் நீங்கள் எவ்வாறு அந்த இரண்டாம் மரணத்தின் காரியமானது கொண்டுவரப்படுகிறது என்பதை காணலாம். இன்று ராத்திரியில் நாம் படிக்கப் போகும் இதே அதிகாரத்திலேயே அதே காரியமானது கொண்டுவரப்படுவதை காணலாம். அது மிகவும் அழகான முறையில் இங்கே பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இன்றிரவில் விரைவாக இக்கடிதத்தை நாம் படிக்கப் போகிறோம். ஏனென்றால் என்னிடம் வரலாற்று ரீதியான சில தகவல்கள் இருக்கின்றன. அவைகளை நாம் முதலில் காண விரும்புகிறோம். உங்களை வெகுநேரம் இங்கே வைத்துக் கொள்ளாமல் இருக்க முயல்வோம். இப்பொழுது இந்த ஆராதனைகள் முடிவுற்ற பிறகு எந்த நேரத்திலும் எவ்வாறு அவைகள் பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் காணும்படியாக நான் உங்களுக்காக விரைவாக வாசிப்பேன். சகோதரர் பெர்சி அவர்களிடம் அவைகள் யாவும் இருக்கின்றன. நான் அவைகளை அவரிடம் ஒப்படைத்திருக்கிறேன். அவர் அந்த புத்தகத்தை எழுதி கொண்டிருப்பதனால் அதில் உங்களுக்கு தேவையானதை அவர் கொடுக்க முடியும். அது சரியாக இருக்கும் அல்லவா சகோதரர் மெர்சியர்?
12th verse, unto the angel of the church of Pergamos, write these things, saith he that has a sharp sword with two edges.
பெர்கமோ சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றிக் கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தில் நீ மறுதறியாமல் இருந்ததையும்
அறிந்திருக்கிறேன்.
ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடர்லை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த விலையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு.
So has thou also them that hold the doctrine.
அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை எபேசுவில் கிரியைகளாய் இருந்து இங்கே போதகமாக ஆகிவிட்டது.
Remember me telling you that the other night how it approached to them?
நான் அன்றிரவில் எவ்வாறு அதனிடம் அணுகி வந்துவிட்டது என்று கூறிக்கொண்டிருந்தேனே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? கிரியைகளாக எபேசுவில் இருந்தது இப்பொழுது போதகமாக ஆகிவிட்டது. கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பி இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் உண்மையான சபையோடு அல்ல அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன்.
He that has an ear, let him hear what the Spirit saith unto the churches. To him that overcometh will I give
the ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. இப்பொழுது நாம் இதை பார்க்க முயற்சிக்கையில் தேவன் தாமே இதனோடு தம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டித் தந்து நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது இந்த சபையின் பின்னணியை பார்ப்போம். இது மூன்றாம் சபை காலமாகும். இது பெர்கமோ என்று அழைக்கப்படுகிறது. இச்சபை காலம் கிபி 312 கிபி 312 முதல் 606 முடிய நீடித்திருந்தது. இக்காலம் கள்ளப்போதகம், சாத்தானின் பொய், போப்பு மார்க்க ஆட்சியின் அஸ்திவாரம் இடுதல், சபையும் அரசும் விவாகம் செய்து கொள்ளல் ஆகியவை இடம்பெற்ற காலமாகும். இச்சபையின் காலத்தில் அளிக்கப்படும் பலன் மறைவான மன்னாவும் வெண்மையான குறிக்கல்லுமாகும். இந்த சபை காலத்துக்குரிய தூதன் நட்சத்திரம் யாரெனில், பரிசுத்த ஆவியானவர் எல்லா வகையிலும் அதை செய்வதற்காக என்னை அனுமதித்ததன் பேரில் நான் பரிசுத்த மார்ட்டின் என்பவரையே தேர்ந்தெடுத்துள்ளேன். அக்காலத்தில் வாழ்ந்த ஏனைய பரிசுத்தவான்களை பற்றியும் நான் அச்சமயத்தில் படித்ததில் அவர்கள் யாவருக்குள்ளும் இவரை தெரிந்து கொள்ள அதற்கான வெளிப்பாடு எனக்கு அளிக்கப்பட்டது. பரிசுத்த மார்ட்டின் ஒரு தேவ மனுஷனாக இருந்ததால் நான் அவரை தெரிந்து கொண்டேன். என்னுடைய கருத்துப்படி அதே காலத்தில் வாழ்ந்த பரிசுத்த பேட்ரிக் என்ற அப்போஸ்தலரை விட பரிசுத்த மார்ட்டினோ 10 மடங்கிற்கு மேல் அப்போஸ்தலனாக இருந்தார்.
Now Saint Patrick was Saint Martin's nephew.
இப்பொழுது பரிசுத்த பேட்ரிக் பரிசுத்த மார்ட்டினுடைய மருமகனாவார். பரிசுத்த மார்ட்டினுடைய சகோதரி பரிசுத்த பேட்ரிக்கின் தாயாராவார். எனவே பரிசுத்த மார்ட்டின் உண்மையாகவே பரிசுத்த பேட்ரிக்கின் மாமனாவார். பரிசுத்த மார்ட்டின் கிபி 315 முதல் கிபி 399 வரையில் வாழ்ந்து வந்தார். அந்நாட்களில் வாழ்ந்து வந்த ஏனைய பரிசுத்தவான்கள் எல்லோரிலும் பரிசுத்த மார்ட்டினை நான் தெரிந்து கொண்டதற்கான காரணம் என்னவெனில், அவர் உறுதியாக நிலை நின்று விட்டுக் கொடுக்காமல் இருந்ததுதான் தேவனுடைய ஆவியின் ஏவுதலின்
கீழ்.
கத்தோலிக்க சபை மாற்றினை பரிசுத்தமானாக நியமிக்கவில்லை, அவர்களோ அவரை அங்கீகரிக்கவே இல்லை. மாற்றினை நாம் தேர்ந்தெடுப்பதற்கு அது இன்னொரு காரணமாகும். நாம் பார்க்கிற இவர்கள் யாவரையும் அவர்கள் ஆவிக்குரிய ஊழியத்தை உடவர்களாக இருக்கிறதினால் ஆதியில் இருந்த நிக்கோலாய் மத சபை நிராகரித்தது. அவர்களோ ஆவிக்குரியவர்களாகவே இருந்தனர். நான் இங்கு வரைந்திருக்கிற சித்திரத்தின்படி சபையானது நெருக்கப்பட்டது. நிக்கோலாய் மதஸ்தரின் போதகத்தை பெரும்பான்மையினர் கைக்கொள்வதாக இருந்தனர். உண்மையான சபையானது சிறுபான்மையினராகவே எப்பொழுதும் போல் இருந்தது. நான் துவக்கத்திலிருந்து குறிப்பிட்டு வந்தது போல் இயேசு பயப்படாதே சிறுவந்தையே, உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க ஒரு பிதா பிரியமாயிருக்கிறார் என்றார். எனவேதான் நான் ராஜ்யத்தை ஒரு ஆவிக்குரிய ராஜ்யத்துக்கு என்று உபயோகிக்கிறேன். நமக்கு ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம் உண்டு. அதை பற்றி நாம் மிகவும் மகிழ்ச்சி உள்ளவர்களாயிருக்கிறோம். இந்த ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அவர் பரிசுத்தவான்களின் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களின் ராஜாவாக இருக்கிறார். அவரே அவர்களை வழிநடத்துகிற ராஜாவாக இருக்கிறார். சபை காலங்களிலேயே மிகவும் மகத்தான அற்புதங்கள் நிறைந்த வாழ்க்கையை உடையவர்களோ பரிசுத்த மாற்றினுடையதும் ஒன்று. பரிசுத்த பவுல் முதற்கொண்டு தொடர்ந்து வந்த காலங்களில் வாழ்ந்த மகத்தான ஆவிக்குரிய மனிதர்களுள் பரிசுத்த மாற்றினும் ஒருவராவார். அவருடைய ஜீவியத்தில் நடந்த முதலாம் அற்புதங்களில் ஒன்று என்னவெனில், அவர் ஒரு ராணுவ வீரராக இருந்தார் என்று நம்புகிறேன். ஒரு நாள் அவர் நடந்து வந்து கொண்டிருக்கையில் சாலையில் ஒரு மனிதன் குளிரினால் நடுங்கிக் கொண்டு படுத்து கிடந்தான். நல்ல சமாரியன் ஊமையில் ஆசாரியனும் லேவியர்களும் காயமடைந்தவனை பார்த்துவிட்டு ஒதுங்கி சென்றது போல் இந்த மனிதனை பார்க்கிறவர்கள் யாவரும் விருப்பமில்லாமல் உதவிடாமல் ஒதுங்கி சென்றார்கள். ஆனால் பரிசுத்த மார்ட்டின் வந்தபோது ஒரு கிறிஸ்தவ விசுவாசி என்ற முறையில் தனக்குள்ள கடமையை உணர்ந்து கொண்டவராய் தான் அணிந்திருந்த மேலங்கியை தன் பட்டயத்தால் இரண்டாக வெட்டி ஒரு பாகத்தை அப்பிச்சைக்காரனுக்கு போர்த்துவிட்டு சென்றார். அந்த ராத்திரியிலே மாற்றின் பிச்சைக்காரனுக்கு போர்த்துவிட்ட தனது பாதி மேலங்கியை இயேசு கிறிஸ்து போர்த்திக் கொண்டிருக்கிறவராய் தரிசனத்தில் பிரத்யட்சமானார். அன்று முதல் அவரது ஊழியம் தொடங்கியது. இவரது இச்செயல், இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை நீங்கள் எனக்கே செய்தீர்கள் என்ற வேதவாக்கியத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. எனவே அதை ஒரு பாடமாக எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் யாருக்காவது எதையாவது செய்தால் அதை நீங்கள் கிறிஸ்துவுக்கே செய்கிறீர்கள். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் யாவரும் இதை சேர்ந்தே கூறுவோமா? நீங்கள் மற்றவர்களுக்கு எதை செய்கிறீர்களோ அதை கிறிஸ்துவுக்கே செய்கிறீர்கள். பிறன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாரோ அது ஒரு பொருட்டல்ல. நீங்கள் உங்கள் பிறனை பற்றி என்ன நினைக்கிறீர்களோ பாருங்கள், அதுவே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அதுவே அவரது முதலாம் அற்புதமாகும். அதுவே அவரது ஊழியத்தின் துவக்கமாகும். அவரை பற்றி கூற வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. ஆனால் எனக்கோ நேரமில்லை. ஏனெனில் நாளை இரவும் நீங்கள் இங்கே வந்துவிட வேண்டும் என்றும் ஒவ்வொரு இரவிலும் தவறாது நீங்கள் வந்துவிட வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன். எனவே உங்களை அதிக நேரம் இங்கே தாமதித்து வைக்க விரும்பவில்லை. சரி, அவரது ஊழியத்தில் நடந்த அடுத்த அற்புதத்தை நான் இந்த இரவில் பேச தெரிந்து கொண்டேன். அவர் முற்றிலுமாக அஞ்ஞானத்தை இடித்து கீழே தள்ளிக் கொண்டிருந்தார். மேலும் அவர் ரோம சபையில் உறுதியாக எதிர்த்து நின்றார். முதல் ரோமசபையின் பேராயர்களோடு அவர் முழுவதுமாக ஒவ்வாதிருந்தார். அவர்கள் உலக பிரகாரமாக நடந்து கொண்டு வந்தனர். எனவே அவர்களை அவர் எதிர்த்து நின்றார். அவர் உறுதியாக அவர்களுக்கு எதிர்த்து நின்றார். அந்த விதமான நேரங்களில் மாற்றின் உயிரோடு இருந்தது ஒரு அற்புதமாகும். இப்பொழுது ஒரு நாள் மாற்றினவர்கள் அஞ்ஞான தேவர்களின் விக்கிரக தோப்பு ஒன்றை வெட்டி அழித்துக் கொண்டிருந்தார். ஒரு அஞ்ஞான பலிபீடத்தை வெட்டி கீழே சாய்த்தார். அந்த அஞ்ஞான பலிபீடத்துக்கு அருகில் அஞ்ஞானிகள் புனிதமென்று கருதிய ஒரு மரம் இருந்தது. அவரோ அதை வீழ்த்துவதற்காக வெட்டிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அதன் அருகில் நின்றிருந்த அஞ்ஞானிகளோ அதை கோபமடைந்து எதிர்த்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அவரோ, என்னை இந்த மரத்தில் கட்டுங்கள், பின்பு இம்மரத்தை வெட்டி சாயுங்கள். இந்த மரத்தை வெட்டினால் எந்த பக்கம் சாயுமோ அந்த பக்கத்தில் என்னை கட்டிவிடுங்க. நான் தேவனுடைய மனிதனாக இல்லை என்றார். அப்பொழுது மரமானது வெட்டப்படும் போது என் பக்கமாக சாய்ந்து என்னை நசுக்கிக் கொள்ளட்டும். நான் தேவனுடைய மனிதனானால் அப்பொழுது மரம் வெட்டப்படும் போது இயற்கையின் பிரமாணத்திற்கு எதிராக என் தேவனால் மரமானது எதிர் திசையில் சாயும்படி சுற்றி விடப்பட்டு விடும் என்றார். சரியானது ஒரு சவாலாயிற்று. அதை ஏற்றுக்கொண்ட அஞ்ஞானிகளோ மாற்றினை மரத்தோடு வைத்து கட்டி அது விழும்போது மாற்றின் பக்கமாக விழுந்து அவரை நசுக்கிக் கொள்ளட்டும் என்று எண்ணி அதற்கேற்றவாறு மரத்தை வெட்டினார்கள். வெட்டப்பட்ட மரமானது சாய ஆரம்பித்த பொழுது இயற்கைக்கு மாறாக எதிர் திசையில் திரும்பிக் கொண்டு சாய்ந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு கூட்ட மக்களை நசுக்கிக் கொண்டு போட்டது. தேவன் மலையின் மேல் மரத்தை திருப்பிவிட்டார். ஒரு அற்புதமாயிற்று. ஓ, எல்லா நேரத்திலும் அவருடைய கூட்டத்தில் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருந்தன. நான் பேச நினைத்த இன்னொரு அற்புதம் என்னவெனில், இறந்து போன குழந்தையின் மேல் தன் உடலை கிடத்தி அதற்காக சிறிது நேரம் ஜெபித்துக் கொண்டிருந்த போது அக்குழந்தை உயிரோடு எழுப்பப்பட்டது. மிகவும் தலை சிறந்ததாக எனக்கு விளங்கும் இன்னொரு அற்புதம் என்னவெனில், ஒரு அரசனுக்கு முன்பாக இது சம்பவித்தது. அவ்வரசன் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஜனங்களை கொல்வதற்கு இருந்தான். அம்மன்னன் முதல் ரோம சபையின் பேராயருடைய வலதுகரமாக விளங்கினான். முதல் ரோம சபையின் பேராயர் என்பது போப் தான். போப் என்று அழைக்கப்படுவதற்கு முன்னால் ரோம சபையின் பேராயர் என்றே ஆதியில் அழைக்கப்பட்டார். அவன் பெயரோ டமசூர் என்பதாகும். அம்மன்னன் கிறிஸ்தவர்களில் யாரையெல்லாம் பிடித்து கொலை செய்ய முடியுமோ அவர்களை எல்லாம் கொன்று குவித்தான். இம்மன்னனின் மனைவி ஒரு அஞ்ஞானியாயிருந்தாள். அவளுடைய இருதயத்தின் மேல் அந்தகாரம் குடிகொண்டிருந்தது. அப்பொழுது இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்த மார்ட்டின் கிறிஸ்தவர்களை கொள்வதை நிறுத்த வேண்டும் என அவர்களுக்காக பரிந்து பேச வந்தார். அக்கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படக்கூடாது என்று அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்காக இம்மன்னனை காண சென்ற போது அவனுடைய மனைவி அதை அவனுக்கு அறிவித்தார். அவன் ஒன்றும் செய்ய மறுத்துவிட்டான். ஏனெனில் இவன் இந்த போப்புக்கு வலதுகரமாக விளங்கினான். எனவேதான் அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட கிறிஸ்தவர்களை கொன்று வந்தான். ஆனால் பரிசுத்த மார்ட்டின் மன்னனை நேரில் கண்டு பேச விரும்பினார். காவலாளிகள் வாயிலில் அவரை தடுத்து நிறுத்தினார்கள். பரிசுத்த மார்ட்டின் நோங்குப்புறம் விழுந்து அங்கேயே கிடந்து உள்ளே போய் என்று தேவன் தன்னிடம் சொல்லும் மறைக்கிலும் இருந்து கொண்டிருந்தார். அவர் எழுப்பிய பொழுது அவருக்கு முன்பாக பூட்டப்பட்டிருந்த கதவுகள் தாமாகவே திறந்து கொண்டதால் அவர் அதனுள் நடந்து சென்றார். இதுவோ சரித்திரமாகும். யாரோ ஒருவர் இவரை குறித்து எழுதிவிடவில்லை. அதில் ஏதாவது உண்மையை கண்டறியாமல் தப்பான அபிப்பிராயத்தோடு எழுதியிருந்தால் அப்பொழுது அது சபையால் சொல்லப்பட்ட விஷயம் என்று தள்ளிவிடலாம். போப்பு மார்க்க சபையினரால் எழுதப்பட்டிருந்தால் அவர்கள் இவைகளை குறிப்பிடவே மாட்டார்கள். ஆனால் பாருங்கள், வரலாறு சத்தியத்தையே குறிப்பிடுகிறது. புரிகிறதா? ஆக இந்த மனிதன் பரிசுத்த மார்ட்டின் திறவுண்ட கதவுகள் வழியாக அரண்மனைக்குள் காவலாளிகளை கடந்து சென்று நேரே அம்மன்னுக்கு முன்பாக போய் நின்றார். தேவனுடைய ஊழியக்காரனை கனமண்ணா மன்னன் விரும்பவில்லை. அவ்விதம் செய்வது முறையானது அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே அம்மன்னன் மாற்றிற்கு மரியாதை செலுத்தாமல் தலையை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டான். தேவனோ அப்பொழுது என்ன செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? மாற்றின் மன்னனோடு பேச முயன்று கொண்டிருந்தார். அரசனோ தன் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு விட்டார். எனவே தேவன் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு அந்த அஞ்ஞானி மரியாதை கொடுக்கும்படி செய்தார். எனவே அவன் உட்கார்ந்திருந்த சிங்காசனத்தில் திடீர் தீப்பிடித்து அமர்ந்திருந்த அரசனை சுட்டுவிட்டதால் அது அவனை எழுந்திருக்க செய்தது. இப்பொழுது இதுவோ நிசாயா ஆலோசனை என்ற புத்தகத்தில் எழுதப்பட்ட வேதகால வரலாறாகும். அம்மன்னன் தேவனுடைய ஊழியக்காரனை கனம் பண்ண வேண்டியதாக இருந்தது. தேவன் அவனை எழுந்திருக்க செய்தார். அரசன் அமர்ந்திருந்த சிங்காசனத்தை அது சுட்டறி அக்னி அவருடைய சரத்திலிருந்து புறப்பட்டு இருக்கையின் அடிவாகம் தீப்பிடித்துக் கொண்டதால் உட்கார்ந்திருந்த மன்னன் குதித்து எழுந்து நிற்க வேண்டியதாயிற்று. காரியங்களை செய்வதற்காக தேவருக்கு ஒரு வழி உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த கல்லுகளினாலே தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். அதே தேவன் இந்நிலவில் நம் மத்தியிலும் வாசம் பண்ணுகிறார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அது அதே தேவனாகும். சரி, இன்னொரு அற்புதத்தை பற்றி சொல்லிவிட்டு அத்தோடு முடித்துக் கொள்கிறேன். என்னிடம் இன்னும் சில உள்ளன. இந்த ஒரு குறிப்பிட்ட அற்புதமானது எனக்கு மிகவும் பிடித்தமானதாகும். ஒரு நாள் மார்ட்டின் தன் சபையின் ஜனங்களுக்காக செய்து கொடுக்க தேவ சமூகத்தில் காத்திருந்து தன்னுடைய படிக்கும் அறையில் சிரித்துக் கொண்டிருந்தார். மார்ட்டின் ஒரு மகத்தான மனிதனாய் இருந்தார். அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட இந்த சபையை வழிநடத்தி அவர்கள் யாவரும் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும்படி செய்தார். தன் முழு சபையாரும் அதை பெற்றிருக்க செய்தார். தேசம் முழுவதிலும் கிறிஸ்தவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். பாருங்கள், தேவன் தம்முடைய தூதரிடம் பேசுகிறார், தூதன் சபையின் ஜனங்களிடம் பேசுகிறார். அப்பொழுது அதுதான் நடக்கிறது. நீங்கள் பாருங்கள், அவர் ஜனங்களையும் தூதனையும் தேவனுக்குள்ளாக ஒரே விதமாக வைக்கிறார். நீங்கள் பாருங்கள், அந்த குழுவினுடாக பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி வழிகிறார். கிறிஸ்தவர்களை அவர்கள் அநேக வேளைகளில் கொலை செய்த போது அவர்களில் இருந்து அந்த விதமாக தனியாக அவர்களது ஊழியக்காரரை நிறுத்தி ஒரே நேரத்தில் அவர்கள் அனைவரையும் கொன்றார்கள். என்னென்ன கொடுமைகளை எல்லாம் அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு செய்தார்கள்! இவர்கள் கிறிஸ்தவர்களை சுட்டரித்தனர். அவர்கள் மரக்கட்டைகளில் கிறிஸ்தவர்களை ஆணி அறைந்து காட்டு நாய்களை அவிழ்த்துவிட்டு அவர்களை பின்பகுதியில் இருந்து கடித்து மாம்சத்தை தின்னும்படி செய்தனர். அவர்கள் மறிக்கும் முன்னரே அவர்களது குடல்கள் வெளியே எடுக்கப்பட்டு விடுமாறு செய்தனர். பெண்களை எடுத்து வலது மார்பகத்தை அறுத்துவிட்டு அப்படியே நின்றபடியே இருக்க வைத்து இதயம் துடிக்க துடிக்க ரத்தம் சொட்ட சொட்ட பதைக்க பதைக்க அப்படியே தலைகளாக விழுந்து மறித்து போகும்படி செய்தார்கள். நிறைமாத கர்ப்பிணிகளின் வயிற்றை கீறி குழந்தைகளை வெளியே எடுத்து தாய்மார்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்க செய்து அந்த சிசுக்களை பன்றிகளுக்கு இரையாக கொடுத்தார்கள். இவ்வாறு எல்லா விதமான கொடுமைகளையும் அவர்களுக்கு கிடைத்தார்கள். கிறிஸ்தவத்தை பின்பற்றுவதாக அறிக்கை செய்கிற மக்கள் இவ்விதமான கொடுமைகளை எல்லாம் செய்வார்கள் என்பதை நீங்கள் நினைத்து கூட பார்க்க மாட்டீர்கள். ஆனால் கவனியுங்கள், உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைக்கும் காலம் வரும் என்று வேதத்தில் இயேசு கூறினாரே. இதை சொன்ன அதே இயேசுவானவர் மீண்டும் கடைசி காலத்தில் இப்படி இருக்கும் என அதை ஆவியினால் முன்னுரைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அது வந்தே ஆக வேண்டும். இந்த மற்ற காரியங்கள் வேதத்தோடு பரிபூர்ணமாக சரியாக ஒத்திருக்கையில் இது சரித்திரத்தின் மூலமாக மிகவும் சரியாக வேத வாக்கியங்களோடு பொருந்துகிறதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். இவ்வாறு நடக்கும் என்று தேவன் கூறினார். அது அவ்வாறு நடைபெற்றது என்பதை கூற வரலாறும் இங்கே உள்ளது. அது இங்கே சம்பவிக்கும் என்று தேவன் கூறினார். இங்கேயே அது சம்பவித்தது. பாருங்கள், மிகவும் சரியாக இருந்திருக்கிறது. அப்படியானால் நாம் வாழ்கிற இந்த லவோதிக்கேயா சபை காலத்தில் பாருங்கள், நாம் இப்பொழுது எங்கே இருக்கிறோம்? அதற்கு எதிராக உரைக்கப்பட்டுள்ள ஆபத்துக்கள் மற்றும் காரியங்களை பற்றி நாம் என்ன செய்யப் போகிறோம்? எனவே இப்பொழுது அடுத்தபடியாக இது, அதாவது ஒரு நாள் மார்ட்டின் அறையில் ஜெபித்துக் கொண்டிருக்கையில் சபையார் காத்துக் கொண்டிருந்தார்கள். அச்சமயத்தில் ஒரு பிச்சைக்காரன் வந்து அவரது கதவை தட்டினார். அவர் ஜெபிக்கிற அலுவலாக இருந்த போதிலும் அவனுக்கு கதவை திறந்தார். அப்பிச்சைக்காரன் தனக்கு நிர்வாணத்தை மறைக்க குளிருக்கு உடுத்த ஒரு ஆடை வேண்டும் என்று வேண்டினான். மார்ட்டினோ அவனை தலைமை உதவிக்காரரிடம் அனுப்பினார். தலைமை உதவிக்காரர் அப்பிச்சைக்காரரிடம் எரிச்சலை காண்பித்து அவனை வெளியே துரத்தினார். அப்பிச்சைக்காரனோ மீண்டும் பரிசுத்த மார்ட்டினிடமே திரும்பி வந்து உதவிக்காரர் தன்னை துரத்தி விட்டதை பற்றி கூறினான். எனவே அப்பொழுது சமயத்தில் தலைமை உதவிக்காரர் அங்கு வந்து மார்ட்டினிடத்தில், உங்கள் சபையார் உங்கள் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள், நீர் அவர்களை காக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர் என்று சற்று கடுமையாக பேசினார். ஆனால் மார்ட்டின் ஜபத்தில் தரித்திருந்தார். தேவனால் நடத்தப்பட்டு பிரசங்கிக்க அவர் புறப்படுகிற வரைக்கிலும் அவர் ஜபத்தில் தரித்திருப்பதே நல்லது. இந்த பிச்சைக்காரன் மீண்டும் திரும்பி கதவை தட்ட மார்ட்டினிடமே வந்தார். பரிசுத்த மார்ட்டின் தன்னுடைய சொந்த நல்ல ஆடையை கடத்திய பிச்சைக்காரனுக்கு கொடுத்துவிட்டு தலைமை உதவிக்காரரை அனுப்பி தனக்கு இன்னொரு ஆடையை கொண்டு வரும்படி கூறினார். ஆகவே தலைமை உதவிக்காரர் வேறு வழி இல்லாமல் ஒரு ஆடையை கொண்டு வந்து அதை பரிசுத்த மார்ட்டினுக்கு அறிவித்தார். மார்ட்டின் தான் கொடுத்துவிட்ட தன்னுடைய நல்ல உடைக்கு பதிலாக அதை விட சாதாரணமான ஒரு உடையை உடுத்திக் கொண்டு மக்களின் முன்னால் வந்தார். பாருங்கள், இது எடுத்துக்காட்டுவது என்னவெனில், உங்களிடத்தில் இருக்கும் மிக நல்லதையே கொடுங்கள். உங்களுடைய ஜீவனை கொடுங்கள். உங்களுடைய நேரத்தை கொடுங்கள். உங்களுடைய எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு கொடுங்கள் என்பதைத்தான் காண்பிக்கிறது. கிறிஸ்துவில் ஜீவித்த அதே ஆவியானவர் உங்களிலும் ஜீவிக்கிறார். அது உங்களுடைய அயலகத்தாரிடமும் நீங்கள் இடைபெறுகிற மக்களிடமும் ஒரு செல்வாக்கை உண்டு பண்ண வேண்டும். அப்பொழுது கிறிஸ்துவை போலவே உங்கள் வாழ்க்கை அமைந்து கிறிஸ்து செய்த அதே கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். கடைசியாக நிழல்களில் கிடத்தப்பட்டிருந்த ஜனங்கள் சுகமடைந்தனர். அவர்களை சுற்றி தேவனுடைய அன்பின் வல்லமை அவ்வளவாய் சூழ்ந்திருந்தது. சபையாரே பரிசுத்த மார்ட்டின் சாதாரணமான அங்கே உடுத்திக் கொண்டு வந்து பிரசங்கித்த போது அவரை சுற்றிலும் ஒரு ஒளி பிரகாசிப்பதை கண்டோம் என்று கூறினர். பார்த்தீர்களா? பாருங்கள், அவர் சரியான காரியத்தை செய்திருந்தார். எப்பொழுதும் சரியானதையே செய்யுங்கள். தேவனுக்கென உள்ள உங்களுடைய கடமையை சரிவர செய்யுங்கள். சரியானதையே சிந்தியுங்கள். உங்களுக்கென உள்ள கடமை அதுவே. நீங்கள் பிழையற்ற விதத்தில் இயங்க வேண்டும். அதுவே சரியானது. நீங்கள் அவ்வாறே செய்ய வேண்டும். இப்பொழுது இன்றிரவு இதன் பேரில் வேதபூர்வமான விளக்கங்களை நாம் கூறும்படி முயற்சிக்க துவங்க விரும்புகிறோம். ஏனென்றால் இது மிகவும் வலுவான காரியமாக இங்கே உள்ளது. பெர்கமோ சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, இன்றிரவில் அவர் மீண்டும் தன்னுடைய தெய்வீகத்தை குறித்து தெரியப்படுத்த கூறுவதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு சபைக்காரத்திலும் அவருடைய மகிமையான நிலை விவரிக்கப்பட்டுள்ளது. 12 இல்லை, தம்முடைய கையில் 7 நட்சத்திரங்களை ஏந்திக் கொண்டிருந்தவர். இந்த சபை காலத்தில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் என்று கூறப்பட்டுள்ளதை பாருங்கள். பாருங்கள், வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவர், அக்னி ஜுவாலையை போன்ற கண்கள். இவ்வாறெல்லாம் அவர் தன்னுடைய தெய்வத்துவத்தை பற்றி திரும்பவும் தெரியப்படுத்துகிறார். இப்பொழுது நீங்களோ இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் என்ற வசனத்தில் தெய்வத்துவத்தை பற்றிய விஷயம் எங்கே இருக்கிறது என்று கேட்கலாம். பட்டயம் என்பது வார்த்தையை குறிக்கும். நாம் ஆரம்பத்தில் அவருடைய தெய்வீகத்தை குறித்து படிக்கையில் எபிரேயர் 4 அதிகாரத்தில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை பற்றி பார்த்தோம். தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிறது என்று எபிரேயர் 4:12 பார்த்தோம். அது சரிதானே? அதுவே தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது. அப்படித்தானே? இப்பொழுது கவனியுங்கள், நீங்கள் இந்த வியாக்கியானங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். வார்த்தையை பற்றி யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் பார்ப்போம். ஆதியிலே முன்னர் வார்த்தை இருந்தது, அதுதான் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தது. சரிதானே? அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தெய்வத்துவமாயிருந்தது, அந்த தெய்வத்துவம் மாம்சமாகி நம் மத்தியில் வாசம் பண்ணினார். சரிதானே? அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆதியில் இருந்தவர் இதோ இங்கே நின்று கொண்டிருக்கிறார். நான் தான் தேவனுடைய வார்த்தை என்பதை இந்த பெர்கமோ சபையின் தூதனுக்கு சொல்லுங்கள் என்கிறார். ஓ, நாம் அவரை வெளிப்படுத்தின விசேஷத்தில் ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை உடுத்தியவராய், சிரசில் கிரீடம் சூட்டியவராய், வெள்ளை குதிரையின் மேல் ஏறினவராய், அவரது தொடையில் தேவனுடைய வார்த்தை என்று நாம் எழுதப்பட்டவராய் வருகிறதை காண்கிறோம். ஓ, நான் அதை விரும்புகிறேன். அவரே வார்த்தை, அவரே தேவனுடைய வார்த்தை. எனவே அவர்தானே வார்த்தை என்பதை ஆதியில் இருந்த தெய்வத்துவமானவர் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துவதை நாம் காண்கிறோம். அவர் ஜீவிக்கிற வார்த்தையா இருக்கிறார் என்றார். அப்பொழுது இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தை அவரது பாகமாகும். நீங்கள் இந்த எழுதப்பட்ட வார்த்தையை அவருக்குள்ளாக ஏற்றுக்கொள்வதில்லையானால் அப்பொழுது வார்த்தையாயிருக்கிற இந்த வார்த்தையானது விசுவாசத்தினால் உங்களுக்குள் வந்து அதை ஜீவிக்க செய்கிறது. ஏனென்றால் ஓ, அதை பிடித்துக் கொள்ளுங்கள். வார்த்தையானது உங்களுக்குள் வருகிறது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே உள்ளே இருந்தால் அது உயிர் பெற்று ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் உங்களுக்கு உண்மையானதாக ஆகிறது. வேறொன்றுமில்லை. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி உங்கள் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது பெயர்ந்து போகும். அது என்ன? ஏனெனில் தெய்வத்துவம் உள்ள நீங்கள் இப்பொழுது பேசுகிறீர்கள். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? வேதமே அவ்வண்ணமாய் கூறியுள்ளது. நீங்கள் சந்தேகப்படாமல் இருந்தால் நீங்கள் உரைப்பது நிறைவேறியே தீரும். உங்களிலிருந்து உலக பிரகாரமான காரியங்கள் அனைத்தையும் முழுவதுமாக கழித்து வெளியே தள்ளிவிட்டால் அப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் ஒரு முழுமையான தேவனுடைய குமாரனும் தேவனுடைய குமாரத்தியுமாக ஆவீர்கள். உள்ளே லௌகிகம் இல்லை, அல்லது ஆக்கிரத்திற்கு இல்லை, சந்தேகம் இல்லை. அந்தவித நிலை என்னவாக இருக்கும்? இனி நீங்கள் அல்ல, உங்களில் உள்ள தேவன் என்ற நிலை உண்டாகும். அப்பொழுது நீங்கள் அவருடைய வார்த்தையை எடுத்துக் கொள்கிறீர்கள். அது ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஆகையால் பிதாவே, இது உங்களுடைய வாக்குத்தத்தம் என்று கூறுகையில் ஏதோ ஒரு அசைவு உண்டாக வேண்டும். புரிகிறதா? புரிகிறதா? அந்த விவகாரம் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற வரையிலும் நீங்கள் அதை செய்ய முடியாது. பாருங்கள், அது என்ன விதமான விவகாரம் என்று வெளிப்படுத்தப்பட்டு அறியும் பொழுது அப்பொழுதே நீங்கள் இயேசுவை போல உரைக்க முடியும். அவரே வார்த்தையாக இருக்கிறார். சரிதானே? அதே சமயத்தில் இயேசுவாகிய மனிதன் அந்த கூடாரம் இதா எனக்கு காண்பிக்கிறது எதுவோ அதையே நான் செய்கிறேன் என்று கூறினார். உங்களுக்கு வார்த்தையானது முதலில் வெளிப்படுத்தப்படாமல் இருக்கிற வரையிலும் நீங்கள் வார்த்தையை பெற்றிருக்கவில்லை. நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? அற்புதங்களின் காலம் கடந்து போய்விட்டது என்று ஜனங்கள் கூறுவது ஆச்சரியம் ஒன்றுமல்ல. ஏனெனில் அவர்களுக்கு வார்த்தையானது வெளிப்படுத்தப்படவில்லை. அவர்கள் பரிசுத்த ஆவியில் விசுவாசம் கொள்ள முடியாது வியப்பொன்றுமில்லையே. ஏனென்றால் வார்த்தையானது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உள்ள ஞானஸ்தானத்தை பற்றிய வெளிப்பாட்டை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாததில் வியப்பொன்றுமில்லையே. ஏனென்றால் வார்த்தையானது அவர்களுக்கு இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. அதே சமயத்தில் வேறு விதமாக எவராவது எங்காவது ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டார்கள் என்பதற்கு ஒரு வேத வாக்கியம் கூட அவர்களுக்கு எந்த இடத்திலும் இல்லை. பரிசுத்த ஆவியை குறித்து வேதம் கூறுவது என்னவெனில், பரிசுத்த ஆவியினாலே என்று ஒருவனும் இயேசுவை கிறிஸ்து என்று அழைக்க முடியாது என்று கூறியுள்ளது. அப்படி இருக்க சேரங்களோ பரிசுத்த ஆவி சரி என்று விசுவாசிப்பதே இல்லை. புரிகிறதா? பாருங்கள், அவர்களுக்கு அது அருளப்படவில்லை. இயேசு என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டார். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் கடந்த காலம் என்னிடத்தில் வரும் என்று கூறினார். ஓ, இது அழகாக இருக்கவில்லையா? என் பிதா எனக்கு தந்தவர்கள் யாவரும் என்னிடத்தில் வருவார்கள். கேட்டின் மகன் கெட்டு போனானே இல்லாமல் வேறு எவரும் கெட்டு போகவில்லை. அவன் அந்த நோக்கத்திற்காகவே பிறந்தான். என் பிதா எனக்கு தந்தவர்களை நான் கடைசி நாட்களில் எழுப்புவேன் என்றான். ஓ என்னை, உலகத் தோற்றத்துக்கு முன்னரே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் நமது பெயர்கள் எழுதப்பட்டுள்ளது. ஓ, இது அழகாக இல்லையா? நாம் எவ்வாறு சந்தேகப்பட முடியும்? ஓ தேவனே, எங்கள் மத்தியிலிருந்து சந்தேகத்தை எடுத்துக்கோடும். பலவீனமான எங்களுடைய மனுஷிக இருதயங்களில் கொஞ்சம் கூட சந்தேகம் என்பது இல்லாத அளவுக்கு விருத்த சேதனம் செய்கிறது. அதுவே என்னுடைய ஜெபமாய் இருக்கிறது. எல்லா சந்தேகங்களையும் நீக்கி போடும். கர்த்தாவே, நான் இனிமையானவனாக, பணிவுள்ளவனாக, தேவனுடைய ஒரு ஆட்டுக்குட்டியாக இப்பூமியில் நடமாட எனக்கு அருள் புரியும். அவர் நடந்தது போலவே நானும் நடக்கட்டும். அவர் பேசுகிறது போலவே நானும் பேசட்டும். அவரது நோக்கங்களைப் போலவே எனது நோக்கங்களும் இருக்கட்டும். மற்றவர்கள் என்னில் இயேசுவை காணட்டும். நான் என்னையே இழந்து அதை உண்மையில் நான் காணட்டும். கர்த்தாவே, நான் என்னையே முற்றிலுமாக இழந்து போய் அதை உண்மையில் கண்டறியட்டும். சந்தேகம் என்பதற்கு கொஞ்சம் கூட இடமே இல்லாதபடி அவர் கூறுவதை அப்படியே விசுவாசிக்கும்படி என்னை கிறிஸ்துவுக்குள்ளாக முழுவதுமாக மறைத்துக் கொள்ளும். இப்பொழுது இங்கிருந்து புறப்பட்டு சென்று தேவனுக்கு மகிமை, அல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம், நான் என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்களா? தேவனுக்கு மகிமை என்று கூறாதிருங்கள். நீங்கள் இன்னும் அதை பெறவில்லை என்பதைத்தான் அது காண்பிக்கிறது. அவர் அதை அதிகமாக செய்யவில்லை. அவர் தன் நெஞ்சை நிமித்திக் கொண்டு என்னால் என்ன செய்ய முடியும் பார்க்கிறீர்களா? ஆமையா, நான் தான் குமாரன் என்று கூறவில்லை. அவர் எதற்கும் புகழ்ச்சியை எடுத்துக் கொள்ளவில்லை. அவர் அதை தேவனுக்கே கொடுத்துவிட்டு மிகவும் பணிவோடு இனிமையாகவும் நடந்து கொண்டார். சிரங்கள் அவரை சூழ எப்போதும் இருக்க விரும்புகிற அளவுக்கு அவரை சுற்றி அவ்வளவு இனிமையான சூழல் இருந்தது. தன் சத்துருக்களை அவர் அவர்களை மிகவும் நேசித்தார். அவர்களுக்காக அவர் தொடர்ந்து எப்போதும் செபித்தார். அவர் நமக்கு செய்தது போல நாம் மற்றவர்களுக்கு செய்வதற்காக உங்களுக்கும் எனக்கும் அவர் முன்மாதிரியாக இருந்தார்.
We want to notice here again now in the second verse that which should be the
இப்பொழுது நாம் இங்கே மீண்டும் இரண்டாம் வசனத்தில், அதாவது 13 வசனமாய் உள்ளதை கவனிக்க வேண்டும். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றிக் கொண்டிருக்கிறதையும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். பாருங்கள், சாத்தானின் சிங்காசனம் இருக்கிற இடத்தில் அவர்கள் குடியிருந்த போதிலும் அவர்கள் இயேசுவின் நாமத்தை விடாமல் பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். என்னை பற்றும் விசுவாசத்தை மறுதலியாமல் இருக்கிறது என்பதை பாருங்கள். என்ன விதமான விசுவாசத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார்? ஆதியில் உள்ள பெந்தேகோஸ்தையின் விசுவாசத்தையே கொடுத்தார். காலத்தில் நிக்கோலாய் மதஸ்தரின் விசுவாசம் இருந்தது. அதனால் ஒரு ஸ்தாபன சபையானது எழுப்பப்பட்டுக் கொண்டிருந்தது. ஸ்தாபன கட்டுப்பாட்டோடு ஒரு சபையானது உருவாகிக் கொண்டிருந்தது. ஆனால் உண்மையான சபையை பார்த்து தேவன், நீ அவர்களை விட்டு விலகி இருக்கிறாய், நான் அவர்களுடைய கிரியைகளை வெறுப்பது போல நீயும் வெறுக்கிறாய், என்னுடைய நாமத்தை நீ மறுதளிக்கவில்லை, அவர்களுடைய அந்த கோட்பாடுகளின் பின்னால் நீ செல்லவில்லை, நீ ஒழுங்கானபடி என்னுடைய நாமத்திற்காக உறுதியாக நின்றாய், ஆதியில் இருந்தது போல இன்னமும் நீ இந்த விசுவாசத்தை கொண்டவளாய் இருக்கிறாய் என்று கூறினார். ஓ, நான் அதை விரும்புகிறேன். சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன், நீங்கள் அதை ஆ இந்திப்பா என்று உச்சரிக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். சாத்தானின் சிங்காசனம் என்ற இடத்தில் நான் ஒரு நிமிடம் நிறுத்தப் போகிறேன். இந்த விஷயங்களின் பேரில் நாம் நமது முழு கவனத்தையும் செலுத்தி இதை ஆராய்வோம். நீங்கள் அதை கிரகித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் அதை பற்றி நிச்சயமுடலாயிருங்கள். சாத்தானின் சிங்காசனம், சாத்தானின் சிங்காசனம் எங்கே உள்ளது என்று தேவன் ஆதியாகமத்தில் அறிவித்தார். அங்கே அது பாபிலோனில் இருந்தது. அது எப்பொழுதும் சாத்தானின் சிங்காசனம் இருந்த இடமாகவே இருந்தது. மேலும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் அவ்வாறே கூறப்பட்டுள்ளது. ஆனால் பாபிலோனானது தன்னை அஞ்ஞான மார்க்கம் என்றிருப்பதை போப்பு மார்க்கம் என்று மாற்றிக்கொண்டு விட்டது என்பதை நீங்கள் கவனித்தால் நலமாயிருக்கும்.
In the early years, or just before this taken place a few years, Satan's seat, there the great...
சாத்தானுடைய சிங்காசனம் பெர்குமுவில் ஒரு பெரிய ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இது நடந்தது. நீங்கள் அவனை கல்தேயர்களின் ராஜ மதகுரு என்று அழைப்பீர்கள் என்று நான் யூகிக்கிறேன்.
The hierarchy of Babylon changed his seat when the Persians were
பாபிலோனில் இருந்த அட்லஸ் என்னும் பெயர் கொண்ட பெரிய ராஜ மதகுருவாய் இருந்தவன் பெர்சியர்கள் அவனை பின்தொடர்ந்து வந்து படையெடுத்த போது அவன் பாபிலோனை விட்டு ஓடி வந்து பாபிலோனிய குருக்களாட்சியான தன்னுடைய சிங்காசனத்தை மாற்றிக்கொண்டான். பெர்சியர்கள் படையெடுத்து பாபிலோனை கைப்பற்றி அட்லஸ் என்ற அவர்களுடைய ராஜ மதகுருவான பாபிலோனிய மன்னனை துரத்திய போது அவன் கல்தேயர்களிடத்திலிருந்து பெர்கமுவுக்கு ஓடி வந்து தன்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்துக் கொண்டான். சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் இதை புரிந்து கொண்டீர்களா? சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் என்று ஆண்டவர் கூறிய பொழுது வரலாற்று ரீதியாக இவ்வசனத்தின் நிறைவேறுதலாக எங்கே என்ன நடந்தது என்பதை காணவே நான் சபை சரித்திரத்திற்குள்ளாக நுழைந்து இவ்வரலாற்று குறிப்புகளை கண்டெடுத்தேன். சாத்தானின் சிங்காசனம் என்ற அந்த குறிப்பிட்ட இடம் எங்கே இருக்க முடியும் என்று நான் எனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் இந்த பாபிலோனிய பெரிய அரசன் தன் நாட்டை வென்றெடுத்து பெர்சியர்களுக்கு முன்பாக துரத்துண்டு ஓடி போற பொழுது, இது தானியேலின் தரிசனத்தின்படி நடந்த ஒரு காரியமாகும். அவன் ரோமாபுரியில் உள்ள இந்த பெர்கமுக்கு வந்து அங்கே தனது தலைமை பீடத்தை ஏற்படுத்திக் கொண்டான். சாத்தான் தனது தலைமை பீடத்தை பாபிலோனில் இருந்து பெர்கமுக்கு மாற்றிக்கொண்டான். அங்கேதான் எதிர்காலத்தில் புதிய பாபிலோனை சாத்தான் ஸ்தாபிக்கப் போகிறார். ஓ என்னே, நாம் இப்பொழுது எங்கே இருக்கிறோம் என்பதற்கான ஒரு பின்னணியை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். சரி, அந்திப்பா என்ற இந்த அருமையான சகோதரனை அங்கேதான் அவன் கொன்றான். அங்கேதான் அவன் கொலை செய்யப்பட்டான். பின்பு அவன் தன்னுடைய செயல்முறை தந்திரத்தை மாற்றிக்கொண்டான். முதலில் அவன் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்துகிறவனாக இருந்தான். ஓ, கிறிஸ்தவ வழியை அவன் எவ்வளவாய் வெறுத்தான். அவன் தானே ஒரு மதகுரு, ராஜாவாக இருந்தான். சுவாபத்தில் விக்கிரக தேவர்களை வணங்கும் தேவனற்ற அஞ்ஞானியாக இருந்தான். பிறகு அவன் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொண்டு கான்ஸ்டன்டைன் என்ற அரசனோடு இணைந்து கொண்டு கிரியை செய்ய ஆரம்பித்தான். கான்ஸ்டன்டைன் அரசர் எப்பொழுதும் கொலம்பஸின் வீரர்கள் என்ற ஸ்தாபனத்தின் மூலக்கத்தா என்று கருதப்படுகிறார். இப்பொழுது அது முழுவதும் போப்பு மார்க்கத்தின் ஆளுகைக்குட்பட்டிருக்கிறது. அதுதான் அந்த ரத்தம் செய்யத்தக்கதான ஒரு ஆணை சபதத்தை கொடுத்தது. நான் பயபக்தியோடு மரியாதையோடும் இதை சொல்லுகிறேன். வரலாற்றில் நான் படித்த வரைக்கிலும் எனக்கு தெரிந்தவரை கான்ஸ்டன்டைன் ஒருபொழுதும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட மனிதனாய் இருக்கவே இல்லை. ஓர் இரவில் அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அதில் அவன் ஒரு சிலுவையை கண்டான். இதன் காரணமாகவே அவன் யுத்தத்தில் வெற்றி பெற்று விடுவார் என கூறினான். அவன் கிறிஸ்தவர்களிடம் தான் யுத்தத்தில் ஜெயிப்பதற்காக ஜெபித்துக் கொள்ளும்படியும், தான் ஜெயித்தால் தானே கிறிஸ்தவனாக ஆகிவிடுவதாகவும், கிறிஸ்தவர்களுக்கு இருந்து வந்த உபத்திரவங்களிலிருந்து அவர்களை விடுவிப்பதாகவும் அவன் வாக்களித்திருந்தான். அவர் அன்றிரவில் படுத்து நித்திரை செய்து சொப்பரங்கண்ட பாலத்தின் கரையிலிருந்து எதிர்பக்கத்து முறையில் நான் நின்று பார்த்தேன். அவன் அங்கு சொப்பரங்கண்டு விழித்து எழுந்து தன் கேடயத்திலும் தனது வீரர்களின் கேடயங்களிலும் வெண்மை நிறத்தில் சிலுவையை வரைந்தான். அங்கேதான் கொலம்பஸின் வீரர்கள் என்ற நிறுவனம் ஸ்தாபிக்கப்பட்டது. அது ரோமன் கத்தோலிக்க ஆதிக்கத்துக்குட்பட்டிருக்கிறது. ஆனால் அவரோ ஒருபோதும் பக்தி மார்க்கத்துக்கு உகந்த எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. அவன் மார்க்க சம்பந்தமாக செய்ததாக வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரே ஒரு காரியம் பரிசுத்த சோபியா ஆலய கட்டிடத்தின் மேல் ஒரு சிலுவையை பொறுத்ததேயாகும். ஆனால் அவன் ஒரு அரசியல்வாதியாக இருந்தான். அவன் ரோமாபுரியில் அரசனாக இருந்த பொழுது அவனும் இந்த அஞ்ஞான மதகுருவும் சேர்ந்து கொண்டு நிக்கோலாய் மதஸ்தர் என்று அழைக்கப்பட்டு அவ்வேளையில் வெதுவெதுப்பாயிருந்த சபையை ஒருங்கிணைத்து உருவாக்கினார்கள். கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு குருக்களாட்சியை நோக்கியவாறே சாய்ந்திருந்து அதில் தங்களுடைய சபையை நிறுவ விரும்பினர். நாம் தானே எபேசு மற்றும் சுபர்ணா சபை காலங்களில் நிக்கோலாய் மதஸ்தரை பற்றி ஏற்கனவே படித்தோம். நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகளாக இங்கே முந்தின சபை காலங்களில் விளங்கியவை இப்பொழுது இங்கே இச்சபை காலத்தில் நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகமாக ஆகிவிட்டது. ஆதியில் அது கிரியைகள் என்றிருந்தது. அங்கே அவர்கள் உள்ளேனுடைய முயற்சி செய்தார்கள். ஆனால் இங்கே இந்த மூன்றாம் சபையின் காலத்தில் அது போதகமாகவே ஆகிவிட்டது. இப்பொழுது அவர்களுக்கு தலைமை மதகுரு மற்றும் பிரபலமானவர்கள் எல்லாம் உண்டு. இந்த சபை காலத்தில் தலைமை மதகுருவை போப் என்று இன்னமும் அழைக்கவில்லை. ஆனால் அவர்கள் பிரதான அத்தியட்சகர், பெரிய நபர்கள் மற்றும் பல கீர்த்தி வாய்ந்த பட்டங்களை சூட்டி அழைத்தார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்களுடைய உபதேசமானது சம்பிரதாய ரீதியில் உள்ளதாக இருந்தது. அவர்கள் ஆவியினால் நிறைந்த பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்ட சபையினை விட்டு தூரமாக விலகிக் கொண்டே போனார்கள். ஆவியினால் நிறைந்திருந்த சபையை அவர்கள் அப்படியே சிறுபான்மையான கூட்டமாக போக விட்டு விட்டார்கள். அவர்கள் இவர்களைப் போல் பெரிய ஸ்தாபனங்களை ஏற்படுத்திக் கொள்ள ஒத்துக்கொள்ளாததால் அவர்களையோ மத துரோகிகள் என்று அழைத்தார்கள். ஆனால் உண்மையான சபையோ பரிசுத்த ஆவியின் வல்லமையின் ஆளுகை வரம்புக்கு சுயாதீனராக இருக்கவே விரும்பினர். ஏனென்றால் கிறிஸ்து அவர்களுக்கு ராஜா என்றும் அவர்களோடு இருப்பேன் என்றும் வாக்குத்தம் செய்திருந்தார். ஓ, அவரே அவர்களின் ராஜா. உண்மையான சபையானது ஒருபோதும் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளவில்லை. தான் ஒரு குழுவினரால் ஆளப்படவோ, இப்பொழுது நீங்கள் அவர்களை எப்படி அழைக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. அவர்கள் போப்பிற்கு அடுத்த ஸ்தானத்தவர்கள், அத்தியட்சர்கள், போப்புகள் பிழையே செய்ய முடியாதவர் என்பதாக இருக்கிறார்கள். பிழையே செய்ய முடியாதவர் ஒரே ஒருவர் தான் உண்டு என்று நாம் விசுவாசிக்கிறோம். அவர் நமது ராஜாவாக இருக்கிறார். இப்பொழுது பரிசுத்தாவியின் ரூபத்தில் நம்மோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து தாமே அவர். தேவன் நம்ம இருக்கிறார். நமது மத்தியில் வாசமாயிருக்கிறார், நம்மை வழிநடத்தி செல்லுகிறார். அவர் நம்மை ஜீவ தண்ணீரண்டையில் நடத்தி கொண்டு போய்விடுகிறார். அவர் தம்மை யார் என்று வெளிப்படுத்துகிறார். ஆதிகாலத்து பரிசுத்தவான்களுக்கும் இரத்த சாட்சிகளுக்கும் தாமே சிருஷ்டிப்பின் தேவனாகிய கர்த்தர் என்றும், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர், தரிசனங்களை காண்பிக்கிறவர், பிசாசுகளை துரத்துபவர் என்று காண்பித்துக் கொண்டிருந்தது போல நமக்கும் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். வரலாற்றில் எந்த ஒரு இடத்திலும் நிக்கோலாய் மதஸ்தரின் சபை பேராயர்கள் எவரும் எந்த ஒரு சமயத்திலும் எங்காவது மரித்தோரை உயிரோடு எழுப்பியதுண்டா என்ற அது போன்ற எந்த காரியத்துக்குமான சான்றை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர்கள் இருதயத்தில் இருக்கவில்லை. அவர்களோ தங்களுடைய வழிகளில் தங்களை சிறப்படுத்திக் கொண்டு ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்குவதற்காக விலகி போய் அதன் மூலம் தங்களுடைய சிரேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டார்கள். ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய சபையோ தன்னில் கிறிஸ்துவின் வல்லமையை பெற்றிருந்தது. மற்ற சபையோ அதில் பிரமுகர்களை கொண்டிருந்தது. ஆனால் உண்மையான சபை ஆவியானவரோடு நிலைத்து நின்றது. நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? சரி, இப்பொழுது இது, அதாவது இந்த கான்ஸ்டன்டைன் அரசன் தன் ராஜ்யம் பிளவுபடாமல் இணைந்திருப்பதற்காக இங்கே இந்த ஒரு காரியத்தை செய்தான். அவன் இந்த நிக்கோலாய் மதஸ்தரை தெரிந்து கொண்டு அவர்களிடத்துக்கு சென்றான். அதுவே கிறிஸ்தவ மார்க்கத்தின் வேஷமாயிருந்தது. நீங்கள் அதை தெளிவாக புரிந்து கொண்டீர்களா? அவர்களோ வெறும் பெயர் கிறிஸ்தவர்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறாமலேயே தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொண்டார்கள். ஓ, உங்களுக்குள் இந்த காரியம், நீங்கள் இதை அசட்டையாக விட்டுவிடாதபடி ஆழமாக பதிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பாருங்கள், அது பரிசுத்த ஆவியை பெறாத கிறிஸ்தவர்கள் என பெயர் சூடிக்கொண்ட மதஸ்தாபன கிறிஸ்தவர்கள் ஆவர். அவர்கள் பெயரளவில் கிறிஸ்தவர்களாயிருந்தனர். அவர்கள் கூடி வருவதால் கிறிஸ்தவர்கள் என்று காண்பித்துக் கொண்டனர். அவர்கள் ராபோஜனம் எடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் நியமங்களை ஆசரித்தார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலையோ அவர்கள் நிராகரித்து விட்டிருந்தனர். அவர்கள் மத்தியில் அற்புத அடையாளங்கள் இருக்கவில்லை. அவைகள் கடந்த காலத்தில் நடந்ததாக அவர்கள் கூறிக்கொண்டனர். ஒரு ஆளுகைக்காகவே தாங்கள் ஒரு சபையை நிறுவ வேண்டி உள்ளது என்று கூறினர். என்ன விதமான ஆளுகை என்பதை பற்றி இன்னும் ஒரு நிமிடத்தில் பார்ப்போம். புரிகிறதா? ஆகையால் பரிசுத்த ஆவியை பெற்ற சபையாறு அவ்விதமான காரியங்களில் இருந்து தன்னை விலக்கியே வைத்துக் கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் பெர்கமோவில் அக்காலத்துக்கு என்று சொல்லப்பட்டவைகள் யாவும் அச்சபை காலத்து தூதனுக்கே சொல்லப்பட்டிருக்கிறது. புரிகிறதா? காரணம் என்னவெனில், இதை செய்வது தூதனுக்குரிய பொறுப்பாயிருந்தது. ஆனால் கான்ஸ்டன்டைன் உண்மையான கிறிஸ்தவ வழியை பற்றி அக்கறையுள்ளவனாயிருக்கவில்லை. அவன் தன்னுடைய அஞ்ஞான முன்னோர்களின் வழியையும் அவரது அஞ்ஞான சபையையும் கொண்டு வர விரும்பினான். லவோதிகேயாவில் வேரூன்றி இருந்த இல்லை, நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள் மற்றும் போதகங்கள் ரோமாபுரியில் ஆழமாக வேரூன்றி போய் ஒரு பெரிய ஆடம்பர தோற்றத்தை உண்டாக்கியது. அதில் இருந்த மக்கள் அநேகர் பெயரளவில் தான் கிறிஸ்தவ விசுவாசிகளாக வெறும் ஆச்சார ரீதியில் இருந்தனர். உண்மையான சபையோ சிறுபான்மையினராகவே இருந்தது. எப்பொழுதும் அப்படியே இருந்தது. எப்பொழுதும் அப்படியே இருக்கும். நான் ஒரு நிமிடம் காத்திருக்க போகிறேன். அது உண்மையாகவே ஆழமாய் பதியட்டும். புரிகிறதா? ஞாபகத்தில் கொள்ளுங்கள், உண்மையான சபை எப்பொழுதும் சிறு கூட்டமாகவே இருந்து வந்திருக்கிறது. அது மற்ற சபைகளில் இருந்து வெளியே தள்ளப்பட்டவர்களின் கூட்டம். உண்மையான சபை ஒருபோதும் மத ஸ்தாபனமாக ஆகவில்லை. அது புவியில் வாழும் காணக்கூடாத இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகும். அதன் உறுப்பினர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எனவே கிறிஸ்துவை நீங்கள் இயக்கமற்ற ஒரு ஸ்தாபனமாக ஆக்க முடியாது. நீங்கள் அவரை அவ்வாறு செய்ய முடியாது. இப்பொழுதுள்ள லவோதிகேயா சபையின் காலத்திற்கும் இதே நிலையை நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இவைகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் உரைக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒலிநாடாவில் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய உண்மையான சபை ஒருபோதும் ஸ்தாபனமாக ஆக்கப்படவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதை சிந்தையில் வைத்திருங்கள். கத்தோலிக்க சபைதான் உலகிலேயே முதலாவதாக ஏற்பட்ட ஸ்தாபனமாகும். அதற்கு முன்பாக ஸ்தாபனம் ஏதும் இல்லை. கத்தோலிக்கர்கள் என்று கூறுகிறபடி அதுதான் தாய் சபையாகும். ஸ்தாபன சபைகளுக்கெல்லாம் தாய் அவள்தான். வேதமோ அவளை அவ்வாறே அழைக்கிறது. எனவே நீங்கள் அதை குறித்து சர்ச்சை செய்ய முடியாது. அவர்கள் அதுவே தாய் சபை என்று சொல்லும் பொழுது அது சரிதான், அவள்தான் தாய் சபை. வெளிப்படுத்தின விசேஷ 17 அதிகாரத்தில் அவளை சித்தரித்து காண்பிக்கப்பட்டுள்ளது. நாம் நேரடியாகவே அவளை பற்றி பார்க்க போகிறோம்.
சரி,
கான்ஸ்டன்டைன் தனது ராஜ்ய பாரத்தை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தை மனதில் கொண்டவனால் ரோமாபுரி எப்போதும் செய்தது போல உலகத்தின் திறவுகோலை அது பெற்றிருக்கும்படி தன் அஞ்ஞான மதத்தின் கொள்கைகளை கொண்டு வந்து கிறிஸ்தவ போதனைகளை அகற்றிவிட விரும்பினான். இவ்வாறு செய்து எப்படியாயினும் அவர்களை ஒருங்கிணைத்து அதன் மூலம் தனது ராஜ்ய பாரத்தை பிளவுபடாமல் பலப்படுத்திக் கொள்ளவும் தன் ராஜ்யம் எல்லாவற்றிலும் முதன்மையாக விளங்கவும் விரும்பினான். ஏனென்றால் அவன் அது கான்ஸ்டன்டைன் அரசனை உலகிலேயே தலை சிறந்த அரசன் என்று ஆக்கிவிடும். மனம் திரும்பின விஷயத்தில் அவன் ஒரு அரசியல்வாதியாக இருந்தான். ஆனால் அவன் தேவனுடைய பரிசுத்தவான் அல்லவே அல்ல. ஆனால் சிலர் அவனை அவ்வாறு ஆக்க முயற்சிக்கிறார்கள். அவனோ அவ்வாறு இல்லை. அவன் ஒருபோதும் கிறிஸ்தவ சத்திய வழிக்கு கொஞ்சமாவது ஒத்திருக்கும் எந்த ஒரு கிரியையும் செய்ததாக எனக்கு தென்படவில்லை. அவன் நிக்கோலாய் மதஸ்தரின் சபை ஒன்றில் ஒரு சிலுவையை ஸ்தாபித்தான். கிறிஸ்தவத்துக்கு சம்பந்தம் உள்ளது போல் காண்பித்த அந்த கிரியை ஒன்றுதான் அவன் செய்ததாகும். ஆனால் அது எனக்கு கிறிஸ்தவமாக தென்படவில்லை. அன்றிரவில் அவன் சிலுவையை சொப்பனத்தில் கண்டபோது அவன் வீரர்களின் கேடயங்களில் சிலுவை அடையாளத்தை பொறித்தான். ஏனென்றால் அவன் யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் அவனுக்காக ஜபித்துக் கொண்டிருந்தனர். அது அவனது ராஜ்ய பாரத்தை பலப்படுத்தும் என்பதனால் தான் அவன் அப்படி செய்தான். இதை அவன் செய்வதற்காக அவன் இந்த நிக்கோலாய் மத கிறிஸ்தவ சபையினுள் அஞ்ஞான வழிபாட்டு முறைகளை கொண்டு வந்தான். அவன் உருவாக்கிவிட்ட அதை சடங்காச்சார சம்பிரதாய முறைகளை கொண்ட ஸ்தாபன சபை என்றுதான் அழைப்பேன். அவன் இந்த நிக்கோலாய் மதஸ்தரின் சபைக்குள் அஞ்ஞான வழிபாடுகளை கொண்டு வந்தான். அதுவே கத்தோலிக்க மதத்தின் பிறப்பாயிருந்தது. சகோதரனே, நான் இப்பொழுது வரலாற்றில் இருந்து மேற்கோள் காட்டிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஆயிரக்கணக்கான கத்தோலிக்க நண்பர்கள் உண்டு. புராட்டஸ்டன்ட்கள் எனக்கு நண்பர்களைப் போல இவர்களும் நண்பர்கள். ஆனால் புராட்டஸ்டன்ட்கள் அவர்களை பார்த்து சத்தமிட முடியாது. இன்றிரவு முடிகிற வரையிலும் பொறுத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், புரிகிறதா? புராட்டஸ்டன்ட்களும் அதே காரியத்தை தான் செய்தார்கள் என்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். பானையானது கொப்பரையை பார்த்து எண்ணெய் பிசுக்காய் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. பாருங்கள், காரணம் இதுவும் அப்படித்தான் இருக்கிறது. அதே ஆவிதான் அவர்கள் மத்தியிலும் நிலவி வருகிறது. நான் ஏன் சாபனத்தை எப்பொழுதும் கண்டம் பண்ணி வருகிறேன் என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். ஏனென்றால் அது தவறாக இருக்கிறது. என்னில் இருக்கிற ஆவியானவர் அவைகளுக்கு எதிராக சத்தமிடுகிறார். அப்பொழுது என்னால் அதை பற்றி எப்போதும் வாயை மூடிக்கொண்டிருக்க முயற்சித்தாலும் முடியவில்லை. பெரிய மனிதர்களும் மத தலைவர்களும் என்னிடம், நீர் உம்முடைய ஊழியத்தை பாழாக்கிக் கொள்வீர் சகோதரன் பிரணாம், ஏனென்றால் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதையெல்லாம் நீர் செய்து கொண்டிருக்கிறீர். அது உங்களுடைய வேலையல்ல. தேவன் உண்மை வியாதியஸ்தருக்காக ஜபிக்கத்தான் அழைத்தார் என்று கூறியிருக்கிறார்கள். தேவன் பிணியாளிகளுக்கு ஜபிப்பதற்காக என்னை அழைத்ததை காட்டிலும் மேலான காரியத்திற்காகவும் என்னை அழைத்திருக்கிறார். பிணியாளிகளுக்காக ஜபிப்பதன் மூலம் ஏற்படும் ஒரே காரியம் ஜனங்களுடைய கவனத்தை ஈர்த்துக் கொள்ள முடிகிறதாகும். அது அவ்வளவுதான். பிணியாளிகளுக்காக ஜபிப்பது ஒரு சிறு காரியமாகும். புரிகிறதா? செய்தி இருக்கிறது, அதுதான் நாம் பேசிக் கொண்டிருக்கிற முக்கிய காரியமாகும். மற்ற காரியமெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு விடும். வியாதிப்பட்டிருக்கும் ஒரு மனிதன் வியாதியிலிருந்து குணமடைந்து பிறகு மீண்டும் அவன் மரிக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆவியினால் பிறந்த ஒரு மனிதனோ நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறான். ஆகையால் தேவன் வெறுமன சுற்றித் திரிந்து வியாதியஸ்தரை குணமாக்கிக் கொண்டே மட்டும் செல்வதில்லை. அந்த வரமானது சபையிலே, உள்ளூர் சபையிலே உள்ள ஒன்று ஒன்று, அதன் பின் மற்றொன்று, அதன் பின் மற்றொன்று, அதன் பின் மற்றொன்று. புரிகிறதா? அந்த வரங்கள் சபையினுடாக கிரியை செய்து கொண்டே போகிறது. ஆனால் நித்திய ஜீவனோ அதைவிட மேலானது. நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். சரி,
the birth of Catholicism, in order to do this, to catch the eyes of the Christians and also the
கிறிஸ்தவர்களை கவரவும் அஞ்ஞானிகளை கவரவும் வேண்டி அவர்களை ஒன்று சேர்த்து இணைத்து ஒரு சபையாக உருவாக்கவே கத்தோலிக்க சமயம் பிறந்தது. ஓ, இங்கு அன்றொரு இரவு யாரோ ஒருவர் கொடுத்த ஒரு துண்டு தாளில் குறிக்கப்பட்ட குறிப்பொன்றை நான் இப்பொழுது உடையவனாயிருந்தால் நலமாயிருக்கும். ஆனால் அதையோ வைத்துவிட்டு வந்துவிட்டேன். நான் அதை கொண்டு வரப்போவதாக இருந்தேன். ஆனால் நான் அதை மறந்துவிட்டேன். அங்கே அறையில் உள்ள அதில் அநேக காரியங்கள் இருக்கின்றன. அதில் இதே விதமான காரியத்தை இன்றைக்கு எவ்வாறு செய்து வருகிறார்கள் என்பது விவரிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த தேர்தலில் நீங்கள் அந்த மனிதனை தேர்ந்தெடுத்ததன் மூலம் அதை செய்ய ஆரம்பித்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கத்தோலிக்கரை பாதிக்காத வகையிலும், யூதரை பாதிக்காத வகையிலும், புராட்டஸ்டன்ட்களை பாதிக்காத வகையிலும் இருக்கத்தக்கதான எல்லோரும் ஒத்துக்கொள்ளுகிற மாதிரி உள்ள ஒரு வேதாகமத்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்களாம். எல்லோருக்கும் ஏற்ற மாதிரி உள்ள ஒரு வேதாகமும் அவர்கள் தயாரிக்கப் போகிறார்களாம். இன்னொரு கான்ஸ்டன்டைனின் தந்திரத்தை கண்டீர்களா? வரலாறு தானே மீண்டும் திரும்புகிறது. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், நான் அதை பற்றி அன்றொரு இரவில் ஒரு குறிப்பை படித்து காட்டினேன். அதை நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா? அக்குறிப்பை நான் வீட்டில் விட்டுவிட்டு வந்துவிட்டேன். அவர்கள் நீண்ட காலமாக முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது அவர்கள் கூறுவது 62 அவர்கள் 22 போப் ஜான் அனைத்து குமாரத்தி சபைகளையும் தாய் சபையிடம் திரும்பி வந்துவிடும்படி கேட்டுக் கொண்டிருக்கிறார். தவலையே பட வேண்டாம், அவள் வந்து விடுவார். அவர்கள் வந்து விடுவார்கள். அவள் வந்து கொண்டு, அதாவது ஏற்கனவே திரும்பி வந்து விட்டாள். அவர்கள் திரும்பி போக வேண்டிய தேவையே இல்லை. ஏனெனில் அவர்கள் ஏற்கனவே இப்பொழுது அங்கேதான் இருக்கிறார்கள். நான் கூறிக்கொண்டிருந்தது போலவே இந்த தேசமும் நல்லது. திரு கெனடி தேர்ந்தெடுக்கப்பட்டால் கத்தோலிக்கர்கள் மேற்கொண்டு விடுவார்கள் என்று கூறியுள்ளது. மேற்கொண்டு விடுவார்களா? நீண்ட காலத்திற்கு முன்பாகவே அவர்கள் அதை செய்து விட்டார்கள். ஆனால் நீங்கள் அதை குறித்து ஒன்றும் அறியவில்லை. அவர்களுடைய ஆசாரியர்களுக்கு யார் சம்பளம் கொடுக்கிறார்கள்? எவ்வாறு அவர்கள் தங்களுடைய பள்ளிகளுக்கு இதெல்லாம் கிடைக்கும்படி செய்து கொண்டு கத்தோலிக்க சமய கோட்பாடுகளை எவ்வாறு தங்கள் பள்ளிகளில் கற்பிக்கிறார்கள்? வரி செலுத்துகிற நீங்கள் அதற்காகவும் செலுத்துகிறீர்களே? ஓ சரியாக, உங்கள் கண்முன்னே காரியம் நடைபெறுகிறது. ஓ என்ன, அவன் எவ்விதமாய் கிரியை செய்திருக்கிறான்! வேதம் அவன் முகஸ்துதிகளினால் அதை எடுத்துக் கொள்வார் என்று கூறியுள்ளது. அவன் அவ்வாறே செய்தான். பாருங்கள், அது உண்மை. பாருங்கள், ஒன்றுமில்லாதன் பேரில் வரி செலுத்துதல். எனவே ஓ இவ்வாறு அதிகமான காரியங்கள் இங்கே கூறப்படக்கூடும். ஆனால் நான் இத்தோடு நிறுத்திக் கொண்டு விஷயத்திற்கு திரும்பி போக வேண்டும்.
In order to get this thing to working, Constantine set up a lot of
இந்த காரியம் ஒழுங்காய் நடைபெற கான்ஸ்டன்டைன் சபைக்குள்ளாக அஞ்ஞானிகள் மற்றும் கிறிஸ்தவர்களின் கவனத்தை கவரும்படியாக ஏராளமான உலக பிரகாரமான பொழுதுபோக்கு அம்சங்களை ஏற்படுத்தினான்.
Are you spiritually minded?
நீங்கள் ஆவிக்குரிய சிந்தையை கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இது வேலைக்குரிய செய்தியாக இல்லையா? சபையில் சூதாட்ட சீட்டு விளையாட்டு, விருந்துகள், வாகன திறவுகோல்களை ஒன்று சேர்த்து குலுக்கி எடுத்தல் போன்றவை உள்ளன. அந்த வல்லரசை இப்படியாக மீண்டும் ஒன்று சேர்த்து ஒரு குறிப்பிடத்தக்க ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள கிரியை நடக்கிறது. சரியாக இங்கே இவையாவும் உள்ளன. இப்பொழுது அதுவோ சரித்திரமாக இருக்கிறது. இதில் எவருக்கும் எவ்வித சுயநலமும் லாப நோக்கும் கிடையாது. என்ன நடந்ததோ அதை அப்படியே சரித்திர ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் அவன் அதை செய்தான். நிக்கோலாய் மதஸ்துடைய சபையை ஒருங்கிணைக்க, சபை ஐக்கியமாக இருப்பதற்காக அவன் உலக பிரகாரமான உல்லாச பொழுதுபோக்குகளை சபையில் கொண்டு வந்தான். ஆனால் அவனால் மறுபடியும் பிறந்த சபையை தொடவே முடியவில்லை என்பது நினைவிருக்கட்டும். இல்லை ஐயா, அவர்களில் எவரையும் தொட முடியவில்லை. ஆனால் சம்பிரதாய ஆச்சாரங்களை கொண்ட நிக்கோலாய் மதஸ்தரின் சபையோ அதற்காக விழுந்துவிட்டது. நம்முடைய புராட்டஸ்டன்ட் சபைகளில் நாம் என்ன உடையவர்களாக இருக்கிறோம்? இரவு நேர சமுதாய விருந்துகள், களியாட்டுகள், செயற்கை சறுக்கு விளையாட்டுகள், ஓ என்ன துணி பெற்றல் மற்றும் என்ன பிற காரியங்கள் உள்ளன. பாருங்கள், இப்பொழுது அது உண்மை என்று நீங்களே அறிவீர்கள். இப்பொழுது நண்பர்களே, அது தேவனுடைய வார்த்தையானால் அது சத்தியமாயிருக்கிறது. எல்லா புராட்டஸ்டன்ட் சபைகளுமே குற்றமுள்ளவைகளாகவே இருக்கின்றன. புரிகிறதா? இவ்விதமான இரவு நேர சமுதாய விருந்துகளையும் நடனங்களையும் அடித்தளத்தில் நடத்துகிறார்களே, இதெல்லாம் தங்களுடைய சபை போதற்கு தசமபாகம் கொடுப்பதற்கு பதிலாக அதற்கு பதிலாக ஏதாவது கொடுத்து திட்டவே செய்கிறார்கள். இவை எல்லாம் தேவனுடைய திட்டம் அல்ல. ஜனங்கள் தாங்கள் தசமபாகங்களை செலுத்த போதிக்கப்பட்டிருந்தால் அவை யாவும் அங்கே அதற்கேற்றபடி இருக்கும். அது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. ஆனால் மனிதனோ தன்னுடைய சொந்த திட்டத்தை தேவனுடைய திட்டத்தோடு கலப்படம் செய்து விடுகிறான்.
Now in doing this they
சரி,
consolidated and
இவ்வாறெல்லாம் அக்காலத்தில் அவர்கள் செய்து தங்களை ஒருங்கிணைத்து ஆதி கத்தோலிக்க சபையை உருவாக்கினார்கள். அதன் பிறகு அந்த முதலாவதான நிசாய ஆலோசனை சங்கத்தில் அதை பற்றி நான் படிக்கையில் நான் முழங்கார்
படியிட்டேன்.
மகத்தான நிசாய ஆலோசனை சங்கம் கிபி 325 கூடிய பொழுது யாவரும் ஒன்றாக இணைக்கப்பட்டனர். அத்தியட்சர்கள், கிறிஸ்தவ விசுவாச பிதாக்கள் எனப்பட்டவர்களும் நிசாயாவில் கூட்டி சேர்க்கப்பட்டனர். அது கிபி 325 நிசாயா என்ற இடத்தில் நடந்ததால் தான் நிசாயா ஆலோசனை சங்கம் என்று அழைக்கப்படுகிறது. 1500 பிரதிநிதிகள் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வந்து கலந்து கொண்டனர். வந்திருந்த பிரதிநிதிகளில் சபையின் மக்கள் அத்தியட்சர்களை விட அதிகமாக இருந்தனர். அதாவது 5:1 என்ற பிரதிநிதிகள் விகிதத்தில் சபை ஜனங்களும் அத்தியட்சர்களும் முறையே இருந்தனர். ஆனால் நிக்கோலாய் மதத்தினரினூடாக குளிர்ந்து போன சடங்காச்சாரங்கள் மற்றும் கான்ஸ்டன்டைனின் அரசியல் ரீதியான திட்டத்தின் மூலமாக உண்மையான சபையானது தோற்கடிக்கப்பட்டு அவர்கள் வென்றார்கள். அதன் பேரில் மனிதன் பரிசுத்த குருத்துவ ஒழுங்கின் மூலம் எல்லா அதிகாரமும் அத்தியட்சகர்கள், உதவி பேராயர்கள், கோப்புகள் ஆகியோர்களுக்கு கையளிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரோ கூட்டத்தை விட்டு அகற்றப்பட்டார். கடந்த தேர்தலில் இதே விதமான வஞ்சக செயலை ஜனநாயக கட்சி செய்தது. அது உண்மை. குடியரசு கட்சியினரும் கூட அதே விதமான கீழ்த்தரமாக நடந்து கொள்வார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பற்றி நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அதாவது அவர்கள் அநேக இடங்களில் ஒரே விதமாக ஓட்டு போடும் எந்திரங்களை நிறுவியிருந்தார்கள். அதில் நீங்கள் நிக்சனுக்கு வாக்களித்தால் கெனடிக்கும் ஒரு வாக்கு பதிவாகிவிடுமா, அந்த அளவுக்கு அதை அமைத்திருந்தார்கள். அவர்கள் அதை பற்றி எட் ஹூவர் என்பவர் மூலம் கலிபோர்னியாவில் நிரூபித்து விட்டார்கள். நிக்சனுக்கோ வெற்றி பெறும் ஒரு வாய்ப்பே இல்லாதிருந்தது. இப்பொழுதோ அது தவறு என்று அவர்கள் நிரூபித்து விட்டனர். அப்படி இருந்தும் ஏன் இன்னமும் அவர்கள் அதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை? நாம் அப்படிப்பட்டதான ஒரு வேளையில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். அவர்கள் மோசடியாக இதை செய்தார்கள் என்று நிரூபிக்கப்பட்டுவிட்ட போதிலும் அவர்கள் அதை அறிந்திருந்தும் அவர்கள் அதை பற்றி ஏதும் நடவடிக்கை எடுக்காமலே இருக்கிறார்கள். அதுவோ அன்றைக்கு இருந்த வஞ்சக திட்டமாக இருந்தது. இன்றைக்கு அதன் மறுபிறப்பையும் இக்காலத்தில் பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட மனிதனை தேர்ந்தெடுக்கவும் ஒரு போதகத்தை நம்ப வைத்து ஏற்றுக்கொள்ள வைக்கவும் இவ்வஞ்சகம் கிரியை செய்கிறது. நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகம் முன்பு கிரியைகளாக மட்டுமே இருந்து வந்தது. இப்பொழுதோ அது போதகமாக ஆகிவிட்டது. ஆனால் ஆல் ஸ்மித்தி நாட்களில் அது கிரியைகளாக இருந்ததோ இப்பொழுது அது ஒரு போதகமாக ஆகிவிட்டது. இப்பொழுது இங்கே நம்மேல் வந்திருக்கிறது. ஓ, அவன் ஒரு கவர்ச்சிகரமான ஜனாதிபதியாக திகழ்வான் என்கிறார்கள். அதை பற்றி என் மனதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்த பதவி காலத்திற்காக அவன் அந்த அஞ்ஞானிகளையும் சடங்காச்சார கிறிஸ்தவர்களையும் ஒன்று சேர்த்து இணைத்து வைப்பான். போப்பிற்கு அடுத்த ஸ்தானத்தவர்களையும் போப்புகளையும் ஒன்று சேர்ப்பதற்காக அவர்களோ ஒரு வேதாகமத்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இங்கிலாந்தில் இருந்தபோது நான் இங்கிலாந்தின் தலைமை பேராயர் அவர்களையும் கேன்டர்பரியின் தலைமை பேராயரையும் நான் சந்தித்து நான் அவரோடு கைகுலுக்கி சம்பாஷித்தேன். ஓ, கிட்டத்தட்ட அவருடைய இடுப்பிலிருந்து இடுக்கமான காலுறையை அணிந்து ஒரு விதமான விசித்திரமான அங்கி உடுத்தியவராக அவர் இருந்தார். ஆனால் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளில் முதல் முறையாக இந்த ஆங்கிலிக்கன் சபை ஆர்ச் பிஷப் தான் போய் போப்பை சந்தித்தார். அது என்ன, நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். எனவேதான் நான் இங்கே மேடையில் நின்றிருந்து பிரசங்கித்து வியாதியஸ்தருக்காக ஜெபிப்பதற்கு பதிலாக இன்றிரவு இங்கே நான் நின்று கொண்டிருக்கிறேன். அவர்கள் யாவரையும் நான் இங்கே இந்த மேடையில் இருந்து சந்திக்க முடியாது. இந்த செய்திகள் ஒவ்வொன்றாக வருகின்றன. எனவே நாம் இச்செய்திகளை ஒலிநாடாவில் பதிவு செய்து உலகம் முழுவதும் அனுப்பி அவர்களை எச்சரித்து விசுவாசத்திற்கு திருப்பும்படியாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆதி கிறிஸ்தவ காலத்தின் இறுதியில் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திற்கு முன்னால் உள்ள யூதாவின் நிருபம் எழுதப்பட்டது. பரிசுத்த யூதா இயேசுவின் வளர்ப்பு சகோதரன், அதாவது இயேசுவோடு உடன் வளர்க்கப்பட்ட சகோதரன் என்று கருதப்படுகிறது. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாக போராட வேண்டும் என்று யூதா எழுதினான். கர்த்தராகிய இயேசுவின் மரணத்துக்கு பின்னால் அவர்கள் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போனார்கள். இன்றும் அவர்கள் இன்னும் எவ்வளவு அதிக தூரம் விலகி போய்விட்டார்கள் பாருங்கள். இந்த முதலாவது நிசாயா ஆலோசனை சங்கம் கிபி 330 கிபி 325 நடைபெற்றது. சுமார் 1500 பிரதிநிதிகளும் பேராயர்களும் அக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஆனால் சபையை, ஜனங்களை அந்த குழப்பமான கொந்தளிப்பான நிலையிலிருந்த அந்த ஆலோசனை சங்கத்தில் மதகுருக்களின் கை ஓங்கி அவர்கள் இவர்களை கட்டுப்படுத்தி விட்டனர். அவர்கள் மக்களை தடுத்து ஆண்டு கொண்டு நிக்கோலாய் மதஸ்தர் சபையை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொள்வதற்கு வசதியாக அந்த சார்பாக வாக்களித்தார்கள். இதனால் சபைக்கு இருந்த அதிகாரமானது பேராயர்களிடம் கையளிக்கப்பட்டு அவர்கள்தான் சபையை ஆள வேண்டும் என்றும் அவர்கள்தான் வார்த்தையின் பேரில் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டியதாக இருந்தது என்னும் நிலை ஏற்பட்டுவிட்டது. இன்றைக்கு கத்தோலிக்க சபையில் உள்ள நிலையை நீங்கள் கவனித்தீர்களா? நீங்கள் வேதத்தை வாசிக்க கூடாது, அதற்கு வியாக்கியானம் கொடுப்பது உங்களுக்கு அடுத்ததல்ல, பேராயர் தான் செய்ய வேண்டும் என்ற நிலை உள்ளது. அது எங்கிருந்து வந்தது என்று பாருங்கள். இப்பொழுது நிக்கோலாய் மதஸ்தர் எவ்வாறு தந்திரமாக மெல்ல தவழ்ந்து ஊர்ந்து உள்ளே நுழைவதற்கு முன்னால் எப்படி இருந்தார்கள் என்பதை நீங்கள் காண முடியும். அங்கேதான் அது பிறந்தது. அது உண்மை. அது ஒரு கிறிஸ்தவ வேஷமாக இருந்தது. இன்னமும் அப்படியேதான் உள்ளது. அதன் பிறகு புராட்டஸ்டன்ட்கள் அதே மாதிரியாகவே இருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரத்தில் வேதம் தாயும் அவருடைய குமாரத்திகளும் என்று கூறியுள்ளது. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதை பற்றி பார்க்க உள்ளோம். இன்றைக்கும் அதே விதமாகத்தான் உள்ளது என்பதை நீங்கள் கவனியுங்கள். அவர்கள் கைவசப்படுத்திக் கொண்டு விட்டார்கள். கான்ஸ்டன்டைன் பிலேயாவின் தந்திரத்தை உபயோகித்தான். இப்பொழுது நீங்கள் உங்களால் முடிந்த அளவு இதை மிகவும் கவனமாக கேட்க முயற்சிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது இங்கே தேவன் வேதத்தில் என் விசுவாசத்தை நீ பற்றிக்கொள் என்று கூறினார். சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. அப்படிப்பட்டவர்கள் இங்கே இல்லை, ஆனால் அங்கே இருந்தனர். அவர்கள் இவர்களை உடையவர்களாக இருந்தனர். பெர்கமு சபையில் அங்கே உன்னிடத்தில் இருக்கிறார்கள். பாருங்கள், விக்கிரகங்களுக்கு படைத்தவளை பிசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடர்களை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. பிலேயாம் கையாண்ட அதே தந்திரத்தை தான் கான்ஸ்டன்டைனும் கையாண்டான். நிசாயா ஆலோசனை சங்க கூட்டத்திற்கு பிறகு அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டினார்கள். மெசாயா கூட்டத்தில் அத்தியட்சர்களை சபைகளின் மேல் ஆதிக்கம் செலுத்த வைத்து சபையிடமிருந்து அனைத்து அதிகாரத்தையும் பறித்துவிட்டனர். சபையோர் தங்களுக்கென சிந்தித்து பார்க்க தேவையில்லை. வேத வாக்கியங்களை வியாக்கியானிக்கவும் அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று ஆக்கப்பட்டுவிட்டது. வேத வாக்கியங்களை பற்றி வியாக்கியானிக்கவும் மற்றும் இன்ன பிற காரியங்களை செய்யவும் மதகுருவுக்கு மட்டுமே அதிகாரம் இருந்தது. இறுதியாக சிறிது காலத்துக்கு பின்பு அவர்கள் ஒரு பிரதான குருவை ஏற்படுத்தினர். அவன்தான் போப், பிரதிகுரு. ஆனால் இப்பொழுது எல்லா ஞானமும் அறிவும் மதகுருவுக்கே உரித்தானதாகும். எனவே சபையார் வேதத்தை படிக்க வேண்டியதில்லை, அவர்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை என்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். வெளிப்படையாக கூறுவோமேயானால் வேத புத்தகம் அவர்களிடத்திலிருந்து தங்களுக்கென எடுத்துக்கொண்டு விட்டார்கள். அது நல்லதாக காட்சியளித்ததால் சபையின் மக்களுக்கென அவர்களே இதை தெரிந்து கொண்டு விட்டார்கள். அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருந்தபடியால் அந்த காரியம் நல்லது போல் தோன்றினது. அந்த பெரிய கூட்டத்தில் அவன் அவர்களை ஒன்றாக அழைத்து கான்ஸ்டன்டைன் அத்தியட்சர்களுக்கு அருமையான கட்டடங்களை
கொடுத்தான்.
அவரிடம் ஏராளமான பணமும் பெரிய பெரிய கட்டடங்களும் இருந்தன. அவன் அவைகளிலிருந்து சபைக்கென அவர்கள் சபை வீடுகளாக உபயோகிக்கும்படி கொடுத்தான். ஓ, அவை அருமையான கட்டடங்கள், அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அவைகளை அவன் சபைக்கென்று கொடுத்தான். அதுவுமின்றி அவ்வரசன் அந்த அத்தியட்சர்களை மகத்தான பெரிய அங்கிகளினால் உடுத்துவிட்டு நல்ல உள்ளாடைகளை எல்லாம் செய்வித்தான். அது மட்டுமின்றி பெரிய கட்டடத்தை கட்டி அதில் அவர்களை விக்கிரகம் போல் அமர வைத்தான். அவர்கள் அமர்ந்திருக்கிற இடத்திற்கு கீழாக சலவை கற்களாலான பீடங்களையும் உண்டாக்கினான். அஞ்ஞான வழிபாட்டில் காணப்படும் முறைகளை அப்படியே கடைபிடித்து அவைகளை கிறிஸ்தவ மார்க்கத்திற்குள்ளாக கொண்டு வந்து அதில் அத்தியட்சகரை வைத்து விட்டான். பாருங்கள், அவன் விக்கிரகத்தை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் அத்தியட்சகரை வைத்து விட்டான். பாருங்கள், அவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அதே காரியம் அவனை தேவனாக ஆக்கிவிட்டனர். அத்தியட்சகரை அங்கே ஏற்படுத்தி அவன் கூறுவதே சட்டம் என்று ஏற்படுத்தி அவனை மிக அலங்காரமான உடை உடுத்துவிட்டு ஒரு தேவனைப் போல் அவனை ஆக்கிவிட்டனர். அவர்களுடைய அஞ்ஞான தேவர்களைப் போல் அத்தியட்சகர் காட்சியளிக்க வைப்பதை செய்யாமல் இயேசு அணிந்திருந்தது போல ஒரு அங்கியை அவனுக்கு கொடுத்து விட்டனர். பாருங்கள், அத்தியட்சகரை ஒரு விக்கிரகத்தை போல தோற்றமளிக்கும்படி உட்கார வைத்தனர். ஓ, அந்த கிருந்த அஞ்ஞானி ஒருவன் என்ன சொல்லி இருப்பார் என்பதை கற்பனை செய்து பார்க்கலாம். நல்லது, அங்கே நம்மோடு பேசி நமக்கு பதிலளிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். நாம் இதுவரையிலும் பேச மாட்டாத ஒரு விக்கிரகத்தோடு மட்டுமே பேசிக் கொண்டிருந்தோமே என்று கூறியிருப்பான். கிறிஸ்தவர்கள் எவ்வாறு எண்ணி இருப்பார்கள் என்றால், நல்லது, அது ஒரு அருமையான காரியம்தான். இப்பொழுது நாம் விரும்பும் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்து கொள்ளலாம். ஏனென்றால் நம்முடைய தேவன் அங்கு இருக்கிறார். நம்மால் அவரிடத்தில் பேச முடியும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் நமக்கு திருப்பி பதிலளிப்பார். நாம் பாவம் செய்தால் நாம் அதை பற்றி அவரிடம் போய் சொல்லலாம். ஏதாவது கொஞ்சம் அவருக்கு நாம் கொடுத்தால் போதும், அல்லது சிறிது நோன்பு செய்தால் போதும். முதலாவது காரியம் என்னவெனில், இவைகளை எல்லாம் நாம் செய்துவிட்டால் அப்பொழுது நாம் சுத்தமாகி விடுகிறோமே. எனவே மறுபடியும் புறப்பட்டு சென்று விருப்பப்படி நாம் செய்து கொள்ள நாம் விடுதலை அடைந்திருக்கிறோம். நாம் எதை பற்றியும் கவலைப்படவே தேவையில்லை என்று கூறியிருப்பார்கள். மாம்ச சிந்தையுள்ள மனிதனுக்கு இன்னமும் ஓ, அது நன்றாகத்தான் காணப்படுகிறது, நிச்சயமாக என்று சொல்லுகிற அளவுக்கு அது இருக்கிறது. ஆனால் மறுபடியும் பிறந்த தேவ பிள்ளையிடம் நீங்கள் அதை உழைத்துவிட முடியாது. அவர்கள் அதை செய்யும்படி ஒருபோதும் செய்யவே முடியாது. அவரோ தான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிந்திருக்கிறார். அவரிடத்தில் அவர் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக் கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவனடைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்கான லக்கை நோக்கி அவன் தொடர்கிறான். ஆமேன். ஓ, நான் எவ்வளவாய் நன்றி உள்ளவராயிருக்கிறேன். சலவைக்கல் பலிபீடம் அவனுக்கு கீழாக அமைக்கப்பட்டது. பிரமாதமாக உடுத்தியிருந்த சொகுசான சபை, ஓ என்ன, எல்லாம் நேர்சீராயிருந்தது. சரி, இந்த பலிபீடம் சலவை கற்களால் கட்டப்பட்டு மிகவும் அழகாக இருந்தது. நீங்கள் அதை பார்க்க வேண்டும். அதே விதமாகத்தான் இருக்கிறது. பொன்னினாலும் முத்துக்களினாலும் ஆபரணங்களினாலும் பலிபீடம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அது அழகாயிருந்தது. நிக்கோலாய் மதஸ்தருக்கும் அஞ்ஞானிகளுக்கும் ஏற்றதாக அது அமைந்திருந்தது. அவன் என்ன செய்தான் என்று பார்த்தீர்களா? அவன் அஞ்ஞானிகளின் சடங்களையும் அஞ்ஞான கொள்கைகளையும் எடுத்துக்கொண்டான், கிறிஸ்தவ மார்க்கத்தையும் எடுத்துக்கொண்டான். அவர்கள் குளிர்ந்து போன சம்பிரதாய முறைமைகளை அறியாமலும் அவர்களை வித்தியாசமாக நடத்தி செல்ல பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளாமலும் இருந்தனர். அவர்களுக்கென ஒரு தேவனை பூமியில் உண்டாக்கி அவர்களுக்கென்று ஒரு பலிபீடத்தையும் உண்டாக்கி அவர்கள் பாவங்களை மன்னிக்க அங்கே அமரத்தக்கதான ஒரு தேவனையும் உண்டாக்கி கொடுத்தார். நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறீர்களா? நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? அது என்னவென்று புரிகிறதா? பாவமானது பூமியில் பாவ மன்னிப்பை கொடுத்துக் கொண்டிருந்தது. நான் இதை என்னுடைய சிந்தையிலிருந்து எடுத்து மேற்கோள் காட்டிக் கொண்டிருக்கவில்லை, அது சரித்திரமாக இருக்கிறது. ஜார்ஜ் வாஷிங்டன், ஆபிரகாம் லிங்கன் மற்றும் கெடிஸ்பர்க் யுத்தத்தை பற்றியும் நான் குறிப்பிட்டால் அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குமோ அதை போல் இதுவும் இருக்கிறது. எனவே வரலாற்றில் பக்கம் எண் இவைகளை நான் உங்களுக்கு குறிப்பிட முடியும். தூய்மையானதாக வரலாறாக இருக்கிறது. நான் மேற்கோள் காட்டிக் கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம்
சரித்திரமாயிருக்கின்றன.
அப்பொழுது அது மிக பொருத்தமாய், அதாவது மறுபடியும் பிறந்த சபைக்கு இருக்கவில்லை. இல்லை ஐயா, அவர்கள் அங்கே ஒரு மனிதனை அத்தியட்சகராக நியமித்து அவன் சடங்காச்சார விழாக்களில் பிரமாணங்களை மனப்பாடமாக கூறும்படி செய்தார்கள். அதனால் பூரண சுவிசேஷம் முழுவதும் வெளியே தள்ளப்பட்டது. இன்றைக்கும் அவ்வாறே செய்யப்படுகிறது. அந்த காலங்களில் நடந்த காரியங்கள் யாவும் அடுத்தடுத்து வந்த ஒவ்வொரு காலத்துக்குள்ளும் நீடித்து பரவி வந்தது. பாருங்கள், வேறு ரூபத்தில் வேறு நாளுக்குள் என்றிருந்தது. ஓ, அவர்கள் அங்கே ஒரு பெரிய கௌரவமிக்க பிரமுகரை தேவனை போல் வைத்த போது அவன் சில சடங்காச்சார ஜபங்களை சொல்லி வந்தான். அஞ்ஞானிகள் தங்களுடைய இறந்து போற முன்னோர்களிடம் வேண்டுதல் செய்து வந்தார்கள் என்பதை கவனியுங்கள். ஒரு புராட்டஸ்டன்ட் சபையானது நின்று கொண்டு நான் பரிசுத்த ரோமன் கத்தோலிக்க சபையையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தையும் விசுவாசிக்கிறேன் என்று கூறுகிறது. மெத்தோடிஸ்டுகளே, பிரஸ்பிடேரியன்களே, லூத்தரன்களே, உங்கள் முகங்களை மூடிக்கொள்ளுங்கள். மரித்த ஆவிகளோடு பரிந்து பேசும் எந்த காரியமும் மரித்த ஆவியுலக தொடர்பு கோட்பாடாய் உள்ளது நிச்சயமாக. ஆனால் இப்பொழுது புராட்டஸ்டன்ட்கள் கத்தோலிக்கரை பார்த்து பரிகசிக்க முடியாது. ஏனென்றால் அவர்களும் இதே காரியத்தை செய்கிறார்கள். கத்தோலிக்கரின் இந்த சர்வ பரிகார அறிக்கையை இவர்களும் விசுவாசித்து அதையே செய்கிறார்கள். கத்தோலிக்க முறையிலேயே தண்ணீர் ஞானஸ்தானத்தையும் கொடுக்கிறார்கள். சரியான ஒழுங்கிலே வாழ முயலும் மக்களை இவர்கள் புறக்கணித்து அவர்களை கேலி செய்கிறார்கள். தேவனுடைய வல்லமையால் ஆரவரிக்கும் மக்கள் நிறைந்த ஒரு சபைக்கு சென்று அங்கே வெளியே நின்று கொண்டு அவர்களை பரிகசிக்கிறார்கள். இவை எல்லாவற்றையுமே செய்கிறார்கள். பாருங்கள், ஆவிகள் மறிப்பதில்லை, மக்கள் மறிக்கிறார்கள். ஆனால் ஆவிகள் மறிப்பதில்லை. பாருங்கள், பரிசுத்த ஆவி மறிக்க முடியாது. அது இயேசுவின் மேல் இருந்தது, இப்பொழுது அது சபையில் இருக்கிறது. அது அவர் தம்முடைய சபைக்காக திரும்ப வருகிற வரையிலும் தொடர்ந்து இருக்கும். ஏனென்றால் அது அவருடைய ஒரு பாகமாக உள்ளது. புரிகிறதா? கிறிஸ்தவர்களை அன்றைக்கு துன்பப்படுத்தினவர்கள் அவர்களை அந்நாட்களில் பரிகசித்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு ஜீவிக்கிறார்கள். தேவன் தன்னுடைய மனிதனை பூமியிலிருந்து எடுக்கிறார், ஆனால் தன்னுடைய ஆவியை பூமியை விட்டு எடுத்துக் கொள்ளவில்லை. பிசாசு தன்னுடைய மனிதனை எடுத்து விடுகிறார், ஆனால் ஆவியையோ பூமியிலிருந்து எடுப்பதில்லை. இயேசுவின் மரணத்தை தீர்ப்பளித்த அந்த ஆசாரியர்கள் அவரை குறி சொல்லுகிறவர் அல்லது பிசாசு என்று நினைத்தார்கள். அவர்கள் பெரிய பக்திமான்கள், அது உண்மை. அவர்கள் வேத வாக்கியத்தை எழுத்துக்கு எழுத்து என்பதன் படியாக அறிந்திருந்தார்கள், ஆனால் அதற்குரிய உண்மையான வியாக்கியானத்தையோ அறியாதிருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த கருத்தினை உடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் வேறு எதற்கும் செவி கொடுக்காதவர்களாக இருந்தனர். அவர்கள் அவரை கண்டபொழுது இயேசுவை குறித்து ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் கூறினவர்களை நிறைவேறத்தக்கதாக இயேசு அப்படியே சரியாக இருந்த போதிலும் அதை எவ்வாறு அவர்கள் காண தவறினார்கள்? ஆனால் அவர்கள் குருடாயிருந்தார்கள். நாம் ரட்சிப்புக்கான ஒரு தருணத்தை அடையும்படி அவர்களை ஒரு நோக்கத்திற்காகவே குருடாக்கிறார் என்று தேவன் கூறினார். இப்பொழுது வேதம் மீண்டும் இதை முன்னுரைத்துள்ளது. பெந்தேகோஸ்தேயின் காலத்தில் நாம் இருக்கிறோம். இக்காலத்தை பற்றியோ நிர்வாணி, நிர்வாக்கியம் உள்ளவன், குருடன் அதை அறியாமல் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதுவே சபையின் நிலைமையாய் உள்ளது. பிலதெல்பியா, ஓ சடங்காச்சாரமான பாப்டிஸ்டுகளே, பிரஸ்பிடேரியன்களே, பெந்தேகோஸ்தையினரே, நீங்கள் இங்கே இருப்பதை பாருங்கள். சில சமயங்களில் இங்கே உட்கார்ந்திருக்கிற உங்களை நான் குறிப்பிடுகிறதில்லை. என் செய்தி ஒலிநாடாவில் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது எங்கே போகிறது என்பதை நான் அறிவேன். புரிகிறதா? மனம் திரும்புங்கள், வேதாகமத்துக்கு திரும்பி வாருங்கள், கிறிஸ்துவண்டைக்கு திரும்பி வாருங்கள். சரி, பரிபூர்ண சுவிசேஷம் வெளித்தள்ளப்பட்டது, ஆனால் அதுதான் சம்பவித்தது. சபையில் இருந்த அடையாளங்கள், அற்புதங்கள் இல்லாமல் போய்விட்டன. தங்கள் நடுவில் இருந்த பரிசுத்த ஆவியை பெற்ற மக்களை அவர்கள் வெளியே தள்ளிய பொழுது அற்புத அடையாளங்கள் இருந்து அப்படியொரு நாளே இருந்ததில்லை என்று மறுதளிக்கவும் செய்தார்கள். இன்றைக்கும் அவர்கள் அதே காரியத்தை தான் செய்கிறார்கள். அது சரியாக அதே விதமாய் உள்ளது. அதனுடைய ஆவியை உங்களால் காண முடியவில்லையா? நான் ஆரம்பத்தில் கூறியவாறு நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய சிந்தையை தரித்துக் கொள்ளுங்கள். தேவரே உங்களது இருதயத்தை திறக்கட்டும். முன்கூட்டியே ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்க வேண்டாம். உட்கார்ந்து செவி கொடுத்து பரிசுத்த ஆவியானவரே எனக்கு வெளிப்படுத்தும், நான் அதை காண்கிறேன், அதோ அது அவ்வாறே உள்ளது என்று கூறுங்கள். மத சடங்காச்சார விழாக்கள் எங்கே அவை உள்ளன? பாப்டிஸ்டுகள், பிரஸ்பிடேரியன்கள், பெந்தேகோஸ்தையினர் கூட மத சடங்காச்சார விழாவினை உடவர்களாக ஆகிவிட்டார்கள். ஒரே ஒரு காரியம் என்னவெனில், இசைப்பேழையை அடித்து வாசித்து மேலும் கீழும் குதிக்கிறார்கள். இசைப்பேழையின் இசை நின்றதும் நின்று விடுகிறார்கள். அங்கிருந்து வெளியே புறப்பட்டு போய் திருடி ஏமாற்றி பொய் சொல்லி மற்றும் என்ன பிற காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் உண்மையில் இவர்களுக்கு சண்டையிட போதுமான முன்கோபம் உள்ளவர்களாக இருந்து மற்றவர்களை பற்றியும் மற்ற காரியங்களை பற்றியும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். பாருங்கள், அங்குதான் காரியமே உள்ளது. மெத்தோடிஸ்டுகள், பேப்டிஸ்டுகள், பிரெஸ்பிடேரியன்கள், கத்தோலிக்கர்கள் மட்டுமல்ல, ஆனால் இந்த லவோதிக்கேயாவின் காலத்தில் உள்ள பெந்தேகோஸ்தே சபையும் கூட அவ்வாறுதான் உள்ளது. உங்களுடைய முற்பிதாக்கள் பெற்றிருந்த அந்த உன்னத நிலைக்கு நீங்கள் ஏன் திரும்பிச் செல்லக்கூடாது? நம்மை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்பக்கூடியதும் கிறிஸ்துவை நம்மண்டை கொண்டு வரக்கூடியதுமான உண்மையான பெந்தேகோஸ்தே அனுபவத்திற்கு நாம் ஏன் திரும்பி வரக்கூடாது? அதுவே நமக்கு தேவையாயிருக்கிறது. சரி, அதே அனுபவம் தான் இன்றைக்கு, அதுவே நமக்கு தேவை. பெர்கமு என்ற வார்த்தைக்கு விவாகம் செய்து கொண்ட என்ற அர்த்தமா? பெர்கமு என்ற அதே வார்த்தைக்கு விவாகம் பண்ணிக்கொண்ட என்று அர்த்தமாம்.
கிறிஸ்டியானிட்டி, that is the Nicolaitan side, the formal side,
சடங்காச்சார ரீதியில் இருந்து வந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய பெயர் கிறிஸ்தவ மதமானது அரசியல் ரீதியிலான அரசாங்கத்துடன் அஞ்ஞான சடங்காச்சாரங்களுக்குள் விவாகம் செய்து கொண்டு விட்டது. அஞ்ஞான சடங்காச்சார விழாக்கள் அந்நாளில் அவ்விவாகம்தான் கத்தோலிக்க சபையின் பிறப்பை கொண்டு வந்தது. கத்தோலிக்க சபை நிசாயா ஆலோசனை சங்கத்தில் தான் தோன்றியது என்பதை எவருமே அறிவர். அதற்கு முன்பாக அது நிக்கோலாய் மதஸ்தர் என்று தேவனால் அழைக்கப்பட்டது. அதனுடைய அர்த்தம் நிக்கோ, நிக்கோ என்றால் வெல்லும்படி, மேற்கொள்ளுதல் அல்லது சபையை வீழ்த்தி அடக்கி ஆளுதல் என்பதாகும். அவர்கள் அதை செய்தபொழுது மக்கள் மத்தியில் ஆவியானவரும் போதகர்களும் இருக்க அவர்கள் விரும்பவில்லை. போதகர்கள் என்றால் மேய்ப்பர்கள் என்று அர்த்தமாகும். பரிசுத்த ஆவியானவரை வழிநடத்த அனுமதிக்கும்படி விரும்பவில்லை. ஏன் மதகுரு ஒரு மேய்ப்பராக இருக்க முடியாது என்று நீங்கள் கேட்கலாம். என்ன விதமான உணவை அவர் உங்களுக்கு தருகிறார்? பெந்தேகோஸ்தே நாளில் உண்டானது போன்ற அதே பலன்களை நீங்கள் பெற்றுள்ளீர்களா? நிச்சயமாக இல்லையே. மரியே வாழ்க என்ற கோஷத்தை பெந்தேகோஸ்தே நாளில் எங்கே காண்கிறீர்கள்? நோன்புகளும் தெளித்தலும் ஊற்றுதலும் கிறிஸ்துவ தேவநாமத்தினால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் செய்கிறார்கள். அவர்களை நீங்கள் பெந்தேகோஸ்தே நாளில் எங்காவது காண்கிறீர்களா? நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரவேல் வீட்டார் அறிய கடவுள் என்று இயேசு கூறினார். அது உண்மையே. இப்படி இருக்க இந்த காரியங்களை எங்கே நாம் பெற்றுக் கொள்கிறோம்? அது துவக்கத்தில் நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகள், பிறகு போதகமாக ஆகி, பிறகு கத்தோலிக்க உருவாகிட காரணமாயிற்று. இப்பொழுது நீங்கள் நான் அவர்களுக்குள் இருக்கவில்லை என்பதற்காக நான் நிச்சயம் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறுகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் அதை பற்றி மிக உறுதியாக இருக்க வேண்டாம். பாருங்கள், இப்பொழுது நீங்கள் நிக்கோலாய் மதஸ்தரின் கிறிஸ்தவ மார்க்கத்தை நினைவில் கொள்ளுங்கள். அந்த கதையை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? இதற்கு மேற்கொண்டும் நாம் பார்க்கும் முன்னர் கவனமாக செவி கொடுங்கள். இன்றிரவில் நாம் நடுராத்திரி வரை தங்கியிருக்க வேண்டி இருந்தாலும் அதை நீங்கள் கிரகித்துக் கொள்ள வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். ஏனெனில் சகோதரனே, அது உனது ஆத்மாவை பற்றியதாயிருக்கிறது. நீங்களோ நான் இந்த சபையை சேர்ந்தவன் என்று கூறக்கூடும். அதுவல்லாது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கவில்லை என்றால் சகோதரனே, நீங்கள் எத்தனை சபைகளை சார்ந்திருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீங்கள் இழக்கப்பட்டு போயிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தினால் நீங்கள் தேவனுடைய ஆவியினால் மீண்டும் மறுபடியும் பிறந்திருக்காவிடில் நீங்கள் இழக்கப்பட்டு போவீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை. நித்திய ஜீவனை பெற்றவர்களை மாத்திரமே தேவன் எழுப்புவார். ஏனென்றால் அந்த ஒரே ஜீவன் மாத்திரமே ஒழிந்து போகாமல் இருக்கும். ஒரு தானிய விதையானது, நான் ஏற்கனவே இங்கே வேளாண்மை நேரத்தில் செய்யப்பட்ட ஒரு ஒலிபரப்பை பற்றி கூறியிருக்கிறேன். ஹென்ரிவில் என்ற இடத்தில் உள்ள மெத்தோடிஸ்ட் பிரசங்கியாராகிய அந்த பழங்காலத்து சகோதரன் ஸ்பர்ஜனை எத்தனை பேர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறீர்கள்? ஒரு அற்புதமான குணாதிசயம் படைத்த பழங்காலத்தவர். நாங்கள் ரெட் பர்னிஷ் அங்காடியில் அமர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். அப்பொழுது எனக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஒரு கூட்டத்தை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது வானொலியில் வேளாண்மை ஒலிபரப்பின் வேலையாக இருந்தது. ரெட் கடையில் இருந்த வானொலி பெட்டியை அவர்களோ திருப்பினர். அவர்கள் எங்கிருந்தோ பேசிக் கொண்டிருந்தனர். உண்மையிலேயே அந்த செய்தி லூயிவில்லில் இருந்து ஒலிபரப்பப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் எந்திரத்தின் மூலமாக போர் ஹெச் என்ற நிறுவனம் செயற்கையாக தேவையான பெட்ரோலியம் கால்சியம் இவைகளை செலுத்தி செயற்கை சோளமானது உற்பத்தி செய்யப்பட்டதை பற்றி அதில் கூறினார்கள். அது செயற்கையான முறையில் சோளத்தை உருவாக்கி அது இயற்கையான சோளத்திலிருந்து சிறிது கூட வேறுபடாமல் அதை போலவே இருக்கும்படி செய்திருக்கிறார்களாம். போர் ஹெச் என்ற நிறுவனம் அதை செய்திருந்தது. விஞ்ஞானமும் அந்த தானியம் மிக உண்மையான தானியம் போன்று பரிபூர்ணமானது என்று கூறியிருந்தது. அவர்கள் எந்திரத்தில் உருவாக்கிய அந்த சோளத்தை இயற்கையான நிலத்திலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட சோளத்தை போல சோள அவல் மற்றும் சோள ரொட்டி செய்ய பயன்படுத்தலாம் என்று கூறியிருந்தனர். நீங்களோ அதை ஆராய்ச்சி கூடத்திற்கு எடுத்து சென்றால் அங்கே இந்த செயற்கையான வித்தையும் இயற்கையான சோளத்தையும் நீங்கள் உற்று நோக்கினால் ஒன்றிலிருந்து மற்றதை வேறுபடுத்தி காண முடியாதபடி இரண்டும் ஒன்று போல இருக்கின்றனவாம். செயற்கையிலும் இயற்கையில் உள்ளதைப் போலவே அந்த அளவு பெட்ரோலியம் கால்சியம் ஈரப்பசை மற்றும் என்னவெல்லாம் இயற்கையான தானிய மணியில் இருக்குமோ அவைகள் யாவும் அப்படியே செயற்கையான வித்திலும் இருந்ததாம். வானொலி நிகழ்ச்சியில் பேசியவரோ நிலத்தில் இயற்கையாக விளைந்தது எது என்றும் இயந்திரம் உற்பத்தி செய்த வித்து எது என்றும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இரண்டிலுமே கைப்படி அளவு எடுத்து அதை பூமியில் விதையுங்கள். இரண்டுமே அழுகி அதில் இயந்திரத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட விதை முளைத்து மண்ணுக்கு மேலே கிளம்பி வராது. ஆனால் தேவன் வளர்த்த அந்த விதையோ மீண்டும் ஜீவிக்கும் என்று கூறினார். ஏன்? ஏனென்றால் செயற்கையான வித்து உயிர்ப்பிக்கப்படவில்லை. நீங்கள் ஒரு கிறிஸ்தவரை போல காணப்படலாம், ஒரு கிறிஸ்தவரை போல நடந்து கொள்ளலாம், உங்களால் செய்ய முடிந்த ஒவ்வொரு நற்கரியையும் செய்யலாம், உங்களுடைய சபைக்கு உண்மையாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஜீவனாக இருக்கும் நித்திய ஜீவனானது உங்களுக்குள் வந்து பரிசுத்த ஆவியால் நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு முளைப்பிக்கப்பட்டால் ஒழிய மற்றபடி பயனில்லை. அறிக்கை செய்வதனால் அல்ல, ஆனால் பரிசுத்த ஆவி என்னும் வரத்தினால் தான் முளைப்பிக்கப்பட முடியும். நீங்கள் அதை எவ்வாறு பெற்றுக் கொள்கிறீர்கள்? பெந்தேகோஸ்தே நாளில் மருத்துவர் மருந்து சீட்டு எழுதி கொடுத்தார். அது என்னவெனில், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்பதேயாகும். பரிசுத்த ஆவியின் வரம்தான் நித்திய ஜீவனாகும். அந்த நித்திய ஜீவனை உடையவர்களையே தேவன் மீண்டும் எழுப்புவார். ஜீவனோடு இருக்கிறது அது ஒன்று மாத்திரமே, அதை மட்டுமே தேவன் எழுப்ப முடியும். பார்த்தீர்களா? அது ஒன்று மாத்திரமே தேவனிடம் போக முடியும். அது தெளிவாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். தேவனே தெளிவாக இருக்கிற அதை அருளும். நிக்கோலாய் மதத்தினர் சடங்காச்சார ரீதியாக இருந்தார்கள். அவர்கள் அஞ்ஞான சபையை விவாகம் செய்து கொண்டு அஞ்ஞான பலிபீடங்களை உள்ளே கொண்டு வந்து அதை கிறிஸ்தவ வேஷம் அணிந்த பீடங்களாக ஆக்கினார்கள். ஒரு அஞ்ஞான கடவுளை உள்ளே கொண்டு வந்து பேசவும் சொல்லவுமான ஒரு அத்தியட்சகரின் ரூபத்தில் அதை வைத்தார்கள். அதை அங்கே அமர வைத்து அதற்கு அங்கி அணிவித்து ஒரு தேவனை போல காட்சியளிக்க செய்து விட்டார்கள். உங்களுக்கு புரிகிறதா? அது வெளியே இருக்கிறதானதாக அல்ல, அது உள்ளே இருக்கிறதாகவே இருந்தது. அதாவது இயற்கையும் செயற்கையுமான இருவித வித்துக்கள் புறத்தோற்றத்தில் ஒன்று போல தோற்றமளித்தன. ஆனால் வேறுபாட்டை உண்டாக்கியது எதுவென்றால் உட்புறம்தான். பாருங்கள், அசலான ஒன்றின் உள்ளே ஜீவன் இருந்தது. ஆதி கத்தோலிக்க சபையின் பிறப்பிடம் அங்கிருந்தே உண்டாக்கப்பட்டது. அவளே எல்லா ஸ்தாபன சபைகளுக்கும் தாயாவாள். இப்பொழுது நீங்கள் நல்லது, நான் சகோதரன் பிரணாம் அவர்களே, நான் கத்தோலிக்கராக இல்லாத வரைக்கும் என்று கூறலாம். இப்பொழுது ஒரு நிமிடம் நாம் இங்கே ஒரு வினாடி நிறுத்துவோம். நாம் ஒரு நிமிடம் வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரத்திற்கு திருப்புவோம். நேராக அந்த பகுதிக்கு திருப்புங்கள். இது யாரை பற்றிய வெளிப்பாடாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு அவரது சபைகளுக்கு அளிக்கப்படுதலாக இருக்கிறது. நான் வாசிக்கையில் கவனமாக கேளுங்கள். ஏழு கலசங்களை உடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீரின் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவருடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. இப்பொழுது நான் ஒரு சாட்சி அதற்கு உடையவராய் இருக்கும்படியாக, வேதத்தில் ஒரு ஸ்திரீ என்பது ஒவ்வொரு முறையும் வேதத்தில் ஒரு அடையாளமாக ஸ்திரீ என்று கூறப்பட்டிருப்பது சபையையே குறிப்பிடுகிறது என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? சரி, அதே அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள மகாவேசி ஏழு மலைகள் மேல் அமர்ந்திருக்கிற நகரம் அதுதான் அவள் என்று எத்தனை பேர் அறிவீர்கள்? சரி, இப்பொழுது தண்ணீர்கள் எனப்படுவது வேதத்தில் யாரை குறிக்கும் என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? அவள் இங்கே திரளான தண்ணீர்கள் மேல் அமர்ந்திருக்கிறாள். தண்ணீர் என்றல்ல, ஆனால் தண்ணீர்கள் என்று உள்ளது. தண்ணீர்கள் என்பதற்கு ஜனங்கள் என்று அர்த்தமாம். ஏன்? 15 அதிகாரத்தில் நீங்கள் அதை பற்றி இங்கே பார்க்கலாம். பாருங்கள், 15 வசனம் பாருங்கள். அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்கள் கூட்டங்களும் சாதிகளும் பாஷக்காரருமாம். புரிகிறதா? பாருங்கள், இந்த ஸ்திரீயானவள் விசுவாசத்தை விட்டுவிட்டவளாவாள். அப்படிப்பட்டவளாக அவள் இல்லையா? இது உபதேசமாக இருக்கிறது. எனவே நீங்கள் இப்பொழுது உங்களுடைய மனசாட்சியை நீங்களே கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், வேசி என்று அழைக்கப்படுகிற அந்த அசுத்தமான ஸ்திரீ என்னவாக இருக்கிறாள்? தன்னுடைய திருமண வாக்குறுதிக்கு உண்மையில்லாத ஒரு ஸ்திரீயாக இவள் இருக்கிறாள். இப்பொழுது சபையானது, கத்தோலிக்க சபையானது, தான் கிறிஸ்துவின் மனவாட்டி, கிறிஸ்துவின் மனைவி என்று உரிமை கொண்டாடுகிறார். கன்னியாஸ்திரிகள் கூட தங்கள் தலைமுடியை முழுவதுமாக வெட்டிவிட்டுக் கொண்டு பற்றாசையே இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவண்டையே அவர்கள் தங்களுடைய எல்லா பற்றாசையும் வைத்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. சரிதானே? நிச்சயமாக. அல்லது வேறு யாராகிலும், நானும் ஒரு கத்தோலிக்க பின்னணியில் இருந்தே வந்தவன். பாருங்கள், என்னிடமோ நமது விசுவாசத்தை பற்றிய உண்மைகள் என்ற கத்தோலிக்க புத்தகமும் இன்னும் அவர்களுடைய மற்ற புத்தகங்களும் இருக்கின்றன. புராட்டஸ்டன்ட்கள் மற்றும் பேப்டிஸ்டுகள் ஆகியோரே, நீங்கள் என்ன விசுவாசிக்கின்றீர்கள் என்பதை பற்றிய புத்தகங்களும் என்னிடத்தில் இருக்கின்றன. நானும் அவைகளை படிக்கிறேன். ஏனென்றால் அவர்களில் யாராவது வந்து என்னிடத்தில் ஏதாவது கூறினால், ஓ, உங்களுடைய சொந்த புத்தகத்தில் இருந்து எடுத்து சுட்டி காட்டி விடுவேன் என்று சொல்ல முடியும் அல்லவா? புரிகிறதா? எனவே இது வெளியேறுவதற்கான வேலையாய் உள்ளபடியால் அந்த நேரம் வந்துவிட்டது. முதலாவதாக தேவன் மக்கள் அறிந்து கொள்ளும்படி செய்ய தேசம் முழுவதிலும் அசைவாடி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து காண்பிக்க வேண்டியதாக இருந்தது. தேவனுடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை அறியும். அவர்கள் அறிவார்கள், அவர்கள் சரியாக அறிவார்கள். நீங்கள் முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். அறிந்து கொள்ளாமலேயே நீங்கள் புறப்பட்டு சென்றால் அப்பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் அப்பொழுது முன்னை விட இன்னும் அதிகமாக தீங்கு உண்டாக்குகிறீர்கள். அதை தேவன் தாமே கவனித்துக் கொள்ள நீங்கள் அனுமதிக்க வேண்டும். புரிகிறதா? அந்த மகாவேசிக்கு வரப்போகும் நியாய தீர்ப்பை நான் உனக்கு காண்பிப்பேன். அவள்தான் அந்த ஸ்திரீ என்று இருந்தால் அப்பொழுது அவள் இல்லாத ஒன்றைதான் விசுவாசிப்பதாக கூறிக்கொள்ள வேண்டுமே. அவள் விபச்சாரம் செய்து கொண்டிருந்தாள், அது சரிதானே? அது சபை என்றால் அவள் தேவனுக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறாள் என்பது புலப்படுகிறது, அது சரிதானே? விபச்சாரம் என்பது இங்கே வேசித்தனமாய், ஆவிக்குரிய வேசித்தனமாய் உள்ளது. அவள் தேவனுடைய வார்த்தையல்லாத ஒரு காரியத்தை குறித்து மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறாள், அது சரிதானே? உண்மையல்லாத ஒரு காரியத்தை அவள் போதித்துக் கொண்டிருக்கிறாள். அதுவே நிக்கோலாய் மதஸ்தரின் காரியமாகும். இங்கேயும் அது வருவதை கண்டீர்களா? போப்புகளை நியமித்து, மதகுருமார்களை நியமித்து, பரிசுத்த ஆவியானவரை அகற்றிவிட்டு அற்புதங்களை நாட்கள் கடந்து போய்விட்டன என்று கூறுகிறார்கள். வேதம் இயேசு கிறிஸ்து ஏற்றுமின்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறியுள்ளது. வேதமோ, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளது. ஆனால் அவளோ பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று கூறி தெளிக்கிறாள், சுற்றிலும் ஊற்றுகிறாள். ஓ என்னை பார்த்தீர்களா? சரி, இந்த ஸ்திரீ என்ன செய்து கொண்டிருந்தாள் என்பதை கவனியுங்கள். பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறிகொண்டிருந்தார்களே, குடித்து வெறிகொண்டிருந்தார்களே. உங்களை கொலை செய்வார்கள், உங்களை மரண ஆக்கிரைக்குள்ளாக்குவார்கள், உங்களை சுட்டுக் கொள்வார்கள், அல்லது வேற எதையும் அவர்கள் செய்வார்கள். சகோதரரே, அவர்கள் முற்றிலும் அந்த விதமான காரியத்தால் குடித்து வெறித்திருக்கிறார்கள். புரிகிறதா? மது, அவள் தன்னுடைய வேசித்தனமாகி தன்னுடைய மதுவை அதைத்தான் அவள் ஊற்றிக் கொடுக்கிறாள். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டும், என்னுடைய தாயும் கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவள் தான். நானும் என்னுடைய கூறலாம், சரி, அது பயங்கரமானது என்று நீங்கள் கூறலாம். புராட்டஸ்டன்ட்களே, ஒரு நிமிடம் பொறுங்கள், நான் இந்த உள்நாடாவை கேட்கப் போகிறவர்களுக்காக பேசுகிறேன், பாருங்கள். ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். சிவப்பு நிறம் எதை காண்பிக்கிறது? அது ராஜரீகத்தை குறிக்கிறது. நான் பொருட்படுத்துவது பொருட்படுத்துகிறதோ ராஜரீகம், ராஜரீகம், ராஜரீகம் என்பதேயாகும். பாருங்கள், ராஜாக்களை போலவே தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடைய இந்த ஏழு தலைகளும் ஏழு மலைகளாம். அதன் மேல்தான் அந்நகரம் அமைந்துள்ளது. அந்த ஸ்திரீதான் அந்த நகரமாகும் என்பதை நாம் அறிவோம். அந்த ஸ்திரீ ரத்தாம்பர ஆடை தரித்திருந்து, ஸ்திரீ மிருகம் சிவப்பு நிறம் உள்ளதாக இருந்தது. ஆனால் அந்த ஸ்திரீ ரத்தாம்பர ஆடை தரித்திருந்தாள். நான் அந்த ஒரு நாளில் மூன்று விதமான திரைகளை குறித்து உங்களை எச்சரிக்கவில்லையா? இன்னும் எவ்வளவு காலம் நான் உயிரோடு இருப்பேன் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இதை நினைவில் கொள்ளுங்கள், ருஷ்யாவை கவனியுங்கள் என்று நான் அநேக ஆண்டுகளுக்கு முன்பே கூறியது போல், அங்கே மூன்று விதமான திரைகள் உள்ளன. ஒன்று இரும்பு திரை, மூங்கில் திரை நாடு ஒன்று உள்ளது, அதுவே செஞ்சீனமாகும். இந்திர நீலத்திரை ஒன்றும் உள்ளது. நீங்கள் அந்த திரையை கவனித்திருங்கள், அதுவே வஞ்சிக்கிறவனாகும். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு நிக்கோலாய் மதஸ்தரின் முதல் பீடம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நான் ஏற்கனவே பேசியுள்ளதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துள்ளீர்களா? புரிகிறதா? ஸ்திரீ சபைக்கு அடையாளமாயிருக்கிறாள். தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? பலிபீடம் பொன்னினால் மூடப்பட்டிருந்தது. இங்கு பொற்பாத்திரம் உள்ளது. அதில் இருந்து அவள் வேசித்தனமாகிய மதுவை ஜனங்களுக்கு ஊற்றிக் கொடுத்தாள். அவள் ஜனங்களுக்கு அதைத்தான் கொடுத்துக் கொண்டிருக்க அவர்களோ அதை விழுங்கிக் கொண்டே இருந்தார்கள். நிச்சயமாக அவர்கள் அதைத்தான் குடித்து வெறித்திருக்கிறார்கள், அப்படியே குடித்து வெறித்திருக்கிறார்கள். அயர்லாந்துக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், இன்னும் மற்றவர்கள் அந்த சபைக்கு எதிராக ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லிவிட்டால் உங்களது தொண்டையே அறுத்து விடுவார்கள். நிச்சயமாக அவர்கள் அவ்வாறே செய்வார்கள். புரிகிறதா? மேலும் ரகசியம், மகாபாபியோ என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. பாபிலோன் எங்கே இடம் மாறி வந்தது? பாபிலோனில் இருந்து அது பெர்கமுக்கு வந்தது. சாத்தான் தன்னுடைய சிங்காசனத்தை பாபிலோனில் இருந்து பெர்கமவுக்கு இடமாற்றம் செய்து விட்டார். ஓ, நீங்கள் அதை கண்டுகொள்ளத்தக்கதாக வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதிலும் நான் ஆராய வேண்டும் என்று
விரும்புகிறேன்.
மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய். அவள் என்னவா இருந்தாள்? வேசிகளுக்கு தாயா இருந்தாள். அவர்கள் புத்திரர்களா இருக்கவில்லை, அவர்கள் அப்படி இருந்தார்களா? அவர்களுடைய சபை, ஆமையா, வேதத்தில் சபையானது பாபிலோன் என்று அழைக்கப்படவில்லையா? பாருங்கள், அவர்களுடைய சொந்த புத்தகத்தில். சரி, அவள் ஒரு வேசியா இருந்தாள், ஒரு விபச்சாரக்காரி. அவள் வேசிகளுக்கு தாயாகவும் இருந்தாள். அப்பொழுது அவளுக்கு குமாரத்திகள் இருக்க வேண்டும். அவர்கள் தாய் வேசிக்கு குமாரத்திகள் என்றால் அப்பொழுது அவர்கள் பெண்கள் என்று தெரிகிறது. அப்படி என்றால் அவர்கள் சபைகளாக இருக்கிறார்கள். இப்பொழுது புராட்டஸ்டன்ட் சபை எங்கிருந்து வந்தது? சரிதானே? ஒரு விபச்சாரிக்கும் வேசிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இரண்டும் ஒன்றேதான். மார்ட்டின் லூத்தர் வெளியே வந்து திருப்பும்படி ஒரு உண்மையான சபைக்கு ஒரு சந்தர்ப்பம். அதே போல் வெஸ்லி, அதே போல் வெந்தேகோஸ்தையினர், அதிலிருந்து வெளியே வந்த அவர்கள் ஒவ்வொருவரும் மீண்டும் அதே நிக்கோலாய் மதஸ்தரின் போதகத்திற்குள்ளே சென்று அக்கொள்கையின்படியே ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டனர். இப்படி ஆனவுடன் அவர்களுக்கு பொது கண்காணிகள் மற்றும் இன்ன பிற மனித ஆளுகைக்காரர்கள் உண்டாயினர். அதே ஞானஸ்தானத்தை கடைபிடித்தனர். அதே விதமான சடங்குகள், ஆச்சாரங்கள் மற்றும் அநேகர் கடைபிடித்திருந்த கத்தோலிக்க ஞான உபதேசமான மரியாளே வாழ்க, மரியாள்களே வாழ்க என்றல்ல, ஆனால் அதே காரியத்தை குறித்து அதன் பெயர் என்ன, அதற்கொப்பானது அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம் ஆகிய காரியங்களையும் பின்பற்றினார்கள். சகோதரனே, அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் இதை வேதத்தில் எங்காவது என காண்பியுங்கள். அப்போஸ்தலர்களுக்கு என்று ஏதாவது பிரமாணம் ஒன்று இருந்திருக்குமானால் அது அப்போஸ்தலர் 2:38 தான். யாவரும் அதை கை கொள்ள வேண்டும் என்றது கட்டளையிடப்பட்டது. எந்த ஒரு அப்போஸ்தலனாவது எப்பொழுதாவது நான் பரிசுத்த ரோமன் கத்தோலிக்க சபையை விசுவாசிக்கிறேன், பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் பிரமாணத்தை உருவாக்கினார்களா? திறவுகோள்களை உடையவனாயிருந்த பேதுருவும் தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் கிறிஸ்து இயேசுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று கூறினான். ஆனால் புராட்டஸ்டன்ட் சபைகளை பாருங்கள், அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் திருப்தி அடைந்திருக்கவில்லை. வெளியே வந்த ஒவ்வொருவரும் தங்களுடன் ஒரு பெந்தேகோஸ்தே ஆசீர்வாதத்தோடு வெளியே வந்தார்கள். அது முற்றிலும் உண்மை. மார்ட்டின் லூத்தர் கூட அந்நிய பாஷைகளில் பேசியுள்ளார். அது முற்றிலும் உண்மையே. அவர், தேவனே, இது என்ன, நான் முணுமுணுத்த இந்த பயங்கரமான வார்த்தைகள் அவ என்னவென்று எனக்கு தெரியவில்லையே என்று தனக்குள்ளே மன்னிப்பை கூறினார். புரிகிறதா? நிச்சயமாக அவரது விசுவாசித்தார். நிச்சயமாகவே அவரது விசுவாசித்தார். காலங்கள் தோறும் அவர்கள் ஆவியை பெற்றிருந்தார்கள். ஆனால் தங்களுக்கு முதலில் எழுப்புதலுக்கு காரணமானவர்கள் மறைந்த பிறகு அவர்கள் எப்பொழுதும் விலகி போய் ஸ்தாபனத்தை தான் ஏற்படுத்திக் கொண்டனர். நீங்கள் லுத்தரன் சபையை ஸ்தாபனமாக விடாமல் பார்த்துக் கொண்டு அதே எழுப்புதலோடு தொடர்ந்து நீடித்திருக்க விட்டிருந்தால் அப்பொழுது அது பெந்தேகோஸ்தையாக இருந்திருக்கும். பெந்தேகோஸ்தே சபை என்றால் என்ன? நான் உண்மையான பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்றவர்களை தான் குறிப்பிடுகிறேன். இப்பொழுது உள்ள பெந்தேகோஸ்தே ஸ்தாபனம் அல்ல, அது மீண்டும் இப்பொழுது பானையும் கிண்டியும் என்ற நிலையில் உள்ளது. பாருங்கள், ஆனால் பெந்தேகோஸ்தையினரும் ஆதியில் நிக்கோலாய் மதத்தின் கிரியைகள் வந்தபோது சபை அதன் வழியில் சென்றது போல் இவர்களும் செய்கிறார்கள். எத்தனை பேர் அதை புரிந்து கொள்கிறீர்கள்? அப்படியெனில் ஆமே என்று கூறுங்கள். அது உண்மை. இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டதற்காக கூறும் வார்த்தையை நான் கேட்பதற்காகவே, வேசிகளின் தாய் என்பதை பாருங்கள். அவர்கள் வேசிகளாக இருந்தால் எவ்வாறு அவர்கள் வேசிகளாக ஆகினர்? தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக வேசித்தனம் செய்ததினால் அவ்வாறு ஆனார்கள். தேவனுடைய வார்த்தையானது மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று உரைத்துள்ள போது ஒவ்வொருவரும் அப்படியே இயேசுவின் நாமத்தில் ஆதியில் ஞானஸ்தானம் பெற்றிருக்க, அதன் பின்னர் நீங்கள் பிதாகுமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் ஞானஸ்தானம் எடுத்துக் கொள்கிறீர்கள். அதுதான் விபச்சாரம் செய்தல். சரிதானே? பாப்டைசோ என்ற கிரேக்க வார்த்தைக்கு முழுகுதல் என்ற அர்த்தமாகையால் வேதத்தில் ஞானஸ்தானத்திற்கு பாப்டைசோ என்ற வார்த்தையே உபயோகிக்கப்பட்டிருக்க, நீங்கள் எப்படி இந்த தெளித்தலையும் ஊற்றுதலையும் செய்கிறீர்கள்? அது எங்கிருந்து உள்ளே வந்தது? பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு பதிலாக நீங்களோ அதற்கு பதிலீடாக அந்த இடத்தில் கரங்களை குலுக்கிக் கொள்ளுதல், மரபரப்பான நற்கருணை அப்பத்துண்டை உங்களுடைய உதட்டில் வைத்து விடுங்குதல் மற்றும் இன்ன பிற காரியங்களை செய்தலை ஏற்படுத்திக் கொண்டீர்கள். பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல் வாரத்திலிருந்து சடதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி பரிசுத்த ஆவி இறங்கி வந்து ஜனங்களை நிரப்பி அவர்கள் அந்நிய பாஷையில் பேசவும் ஆர்ப்பரிக்கவும் செய்தது. ஆவியினால் நிறைந்த பொழுது அவர்களோ குடித்தவர்களைப் போல நடந்து கொண்டனர். ஆவியை பெறுவதற்கு பதிலீடாக கைகளை குலுக்குதல், ஒரு சபையில் தன் பெயரை பதிவு செய்து கொள்ளல் மற்றும் அதுபோல ஏனைய காரியங்களையும் இவ்வாறு வார்த்தையை விட்டு சோரம் போய் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய வேசித்தனங்களை விட்டு நீங்கள் எப்படி விலகப் போகிறீர்கள்? சகோதரரே, அதை பற்றி நீங்கள் உங்களையே கேட்டு பாருங்கள். உங்கள் சுய சிந்தையை நீங்கள் கலைந்துவிட்டு உங்கள் இருதயத்தை திறந்து உத்தமமாக இருங்கள். நாம் சாலையின் முடிவில் இருக்கிறோம். இக்கூட்டங்கள் வீணாக ஏற்பாடு செய்யப்படவில்லை. இவைகள் தேவனால் கட்டளையிடப்பட்டவர்களாகும். நான் அதை எவ்வளவு நிச்சயமாக விசுவாசிக்கிறேன், நீங்கள் என்னை அவருடைய ஊழியக்காரன் என்று விசுவாசியுங்கள். இங்கே வருவதற்கு என் இருதயத்தின் மேல் தேவன் பாரத்தை வைத்தார் என்பதை நான் இயேசுவின் நாமத்தினால் கூறுகிறேன். இதை செய்வதற்காக நான் ஒரு பைசா கூட வாங்கிக் கொள்ளவில்லை. நான் வேறெங்காவது சமயத்தில் வியாதியஸ்தருக்காக ஜெபித்துக் கொண்டு அல்லது அதுபோன்ற ஒன்றை செய்து கொண்டு அல்லது நான் மீன் பிடிக்க போய்விடுவோம் சென்று என் சம்பளத்தை வாங்கிக் கொள்ளலாம். சபையிடமிருந்து நான் சம்பளம் பெற்று வருகிறேன். ஆனால் தேவன் அதை பற்றி என் உள்ளத்தில் பேசினார். அவர் என் உள்ளத்தில் அதை பற்றி கூக்குரலிட்டுக் கொண்டே இருந்தார். எனவே அதிலிருந்து என்னால் விலக முடியவில்லை. என்னால் முடிந்த அளவு நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். நான் கர்த்தருடைய நாமத்தினால் இங்கே இருந்து கொண்டு எப்படி செய்ய வேண்டும் என்று நான் அறிந்த ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். அது உங்களை கடந்து செல்ல விட்டுவிட வேண்டாம். இப்பொழுது புராட்டஸ்டன்ட்களே, கத்தோலிக்க மற்றும் புராட்டஸ்டன்ட் சபை என்று நான் எதை குறிப்பிட்டு கூறி பொருட்படுத்துகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? அப்படி, அதாவது ஒன்றை போலவேதான் மற்றொன்றும் உள்ளது. அதுதான் முற்றிலும் உண்மை. இப்பொழுது விவாகம் செய்து கொண்ட என்று பொருள்படுகிறது. அதாவது பெர்கமு என்றால் விவாகம் செய்து கொண்ட என்று அர்த்தமாகும். இப்பொழுது நாம் பார்ப்போம். பிலேயாமின் போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு என்று அவர் கூறினார். நாம் அதை எடுத்துக் கொள்வோமாக. நமக்கு நேரம் இருக்கிறதா? என்னால் என் அளவு விரைவாக நான் முடித்து விடுவேன். அல்லது நீங்கள் கொஞ்சம் காத்திருந்து காலையில் மீண்டும் வர முடியுமா என்று பார்ப்பீர்களா? எத்தனை பேரால் இப்பொழுது இன்னும் சிறிது நேரம் காத்திருந்து தொடர்ந்து கேட்க முடியும்? சரி, இங்கே உஷ்ணமாக இருக்கிறது என்பதை நான் அறிவேன். நீங்கள் இந்த உஷ்ணத்தில் அமைதியாக அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் இங்கே என்ன நினைக்கிறீர்கள் உங்களுக்கு புரிகிறதா? ஆனாலோ என்ன, நாம் இந்த உஷ்ணமாக இருக்கிற இடத்தை விட்டு சீக்கிரமாக புறப்பட்டு விட முயன்று கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அதுதான் இது. ஏனென்றால் நாம் நித்தியமாக இருக்கிறோம். இப்பொழுது உண்மையாகவே அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சபையை நிறுவிய போது என்ன சம்பவித்தது? என் பிள்ளைகளே, இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், என்ன சம்பவித்தது? ஏனென்றால் உண்மையாகவே அவர்கள் சபையை விட்டு பரிசுத்த ஆவியை அகற்றினர். அவர்களுடைய பேராயர்களில் எவரும் மரித்தோரை உயிரோடு எடுப்பதையோ அற்புதங்கள் செய்வதையோ செய்யவில்லை என்பது வியப்பொன்றுமில்லை. இந்த பரிசுத்தவான்களில் சிலரை தங்களுடைய சபையில் இருந்தவர்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பரிசுத்தவான்களையோ இவர்கள் எதிர்த்தார்கள். ஆனால் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அவர்களை தங்களுடையவர்கள் என்று உரிமை கொண்டாடுகிறார்கள். அந்த வாலிப பெண்ணாய் இருந்த ஜோனாஃபார் என்பவளை பற்றி கத்தோலிக்கரே அல்லது புராட்டஸ்டன்ட்களே, உங்களில் எவரையாவது, அதாவது நான் உங்களை கேட்கிறேன், அவள் தன்னுடைய நாளில் அங்கே பிரான்சில் இருக்கவில்லை. ஆனால் கத்தோலிக்க சபை அப்பொழுது பரிசுத்தவான்களை ஒடுக்கியது. ஆனால் தேவன் அப்பெண்ணின் மேல் அசைவாடினார். அவள் பரிசுத்தாவியை பெற்றிருந்தாள். அவள் என்ன செய்தாள்? கர்த்தர் அவளுக்கு நடக்கப் போகிறவர்களை பற்றி தரிசனங்களை தருவதுண்டு. அதனால் அவள் வரப்போகிற காரியங்களை பற்றி முன்னுரைக்க முடிந்தது. வியாதியஸ்தருக்காக அவள் ஜெபித்தாள். ஒரு மறித்து போன குழந்தைக்காக அவள் ஜெபித்த போது அந்த குழந்தையோ மீண்டும் உயிர் பெற்றது. அதுதான் பெந்தேகோஸ்தே ஆகும். பாருங்கள், கத்தோலிக்க சபையை அவள் எதிர்த்தபடியினால் கத்தோலிக்க சபையானது அவளுக்கு என்ன செய்தது? அவளுக்கு ஒரு வழக்கு விசாரணையை வைத்து அவளை சூரியக்காரி என்று அழைத்து ஒரு கம்பத்தில் கட்டி எரித்து விட்டனர். இப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஜோனாஃபார் என்று கூறுகின்றீர்களே, ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு பின்னால் ஓ சபையானது தாங்கள் செய்திருந்தது தவறு என்று கண்டுகொண்ட போது உண்மையிலேயே அவர்கள் அதற்காக மனமாறுதல் அடைந்து அவளை பரிசுத்த வாட்டி ஆக்கிவிட்டார்கள். அவளுக்கு மரண தண்டனையை விதித்த குருமார்களின் உடல்களை கல்லறையில் இருந்து தோண்டி எடுத்து அவைகளை நதியிலே வீசி எறிந்து விட்டனர். இதனால் கத்தோலிக்க சபையின் கரங்கள் இரத்தப்படிக்கு நீங்களாக இருக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஒவ்வொரு இரத்த சாட்சியின் ரத்தமும் அவளது கரங்களில் காணப்பட்டது என்று வேதம் கூறியுள்ளது. ஒவ்வொரு கொலையும் இல்லை, ஒவ்வொரு இரத்த சாட்சியும் ஒன்று குவிக்கப்பட்ட இரத்த சாட்சிகள் மற்றும் பரிசுத்தவான்களின் ரத்தம் எல்லாம் நிக்கோலாய் மதஸ்தரின் காலம் முதற்கொண்டு பாபிலோனில் காணப்பட்டது என்று கர்த்தருடைய தூதனானவர் கூறினார். அதை பற்றி எண்ணி பாருங்கள். உங்களுக்கு நன்றி சகோதரன் பென் அவர்களே. இப்பொழுது அதை பற்றி எண்ணி பாருங்கள். இப்பொழுது இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. கிறிஸ்தவ சபையானது பாபிலோனுக்கு விவாகம் செய்து வைக்கப்பட்டது. பெர்கமு என்றால் விவாகம் என்றே பொருளாகும். இப்பொழுது பிலேயாமின் போதகம், பிலேயாமின் போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. ஓ, நானோ இந்த காரியங்களை நேசிக்கிறேன். ஓ, அவை ஒன்றில் நீங்கள் இன்னும் தரித்திருந்து ஆராய்ந்து பார்த்தால், ஆனால் நீங்கள், அதாவது நீங்கள் அதை புரிந்து கொள்ளும்படி செய்யவே நாங்கள் விரும்புகிறோம். அடுத்து ஏதாவது ஒன்றை ஆராய கடன் செல்ல வேண்டும். ஏனென்றால் அவை முழுவதுமே தங்க கட்டிகளாக இருக்கின்றன. நான் ஒரு கனிவள நாடுனர். எனவே நான் போய் இந்த தங்கக்கட்டிகளை தோண்டி வெட்டி எடுத்து அவைகளை விதமாக பளபளப்பாக்கி அவைகள் பளபளப்பாக காணப்பட விரும்புகிறேன். அவைகள் ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிப்புகளாக இருக்கின்றன. அவைகள் ஒவ்வொன்றுமே பாருங்கள், அவைகள் ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்குமே. அவரே அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறார். அவரே தங்கக்கட்டியில் உள்ள தங்க கேரட்டாக இருக்கிறார். அது உண்மை. அவர் அதனுடைய ஒவ்வொரு துணுக்குமாயிருக்கிறார். அந்த காரணத்தினால்தான் அவர் நம் மத்தியில் மாம்சத்தில் வெளிப்பட்ட தெய்வத்துவமாயிருக்கிறார். இப்பொழுது நான் இதற்கு மேல் நேரத்தை எடுத்துக் கொள்ள மாட்டேன். ஏனென்றால் நான் மணி 9 காண்கிறேன். நான் இந்த இரவில் பேச இன்னொரு காரியத்தையும் வைத்துள்ளேன். தேவனுக்கு சித்தமானால் என்னாகவும் 22 to 25 முடியும். நீங்கள் அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளை நீங்கள் வாசியுங்கள். நீங்கள் அதை இப்பொழுது என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். நான் வாசிக்கையில் நீங்கள் கவனித்துக் கொண்டே வாருங்கள். இப்பொழுது என்னாகவும் 22 to 25 வரை. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்பதை நாம் அறிவோம். சரிதானே? அவர்கள் பெந்தேகோஸ்தையினராக இருந்தனர். அவர்கள் மத்தியில் ஆவியானவர் இருந்தார். நேற்றிரவில் அளிக்கப்பட்ட செய்தியை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துள்ளீர்களா? எப்படியாய் மோசே சிவந்த சமுத்திரத்தை கடந்த பிறகு அவன் பின்னால் திரும்பி பார்த்தபோது அந்த சிவந்த சமுத்திரத்தில் ரத்தமாக இருக்க கண்டான். எகிப்தில் தன்னையும் எல்லா இஸ்ரவேல் புத்திரரையும் எப்போதும் அடித்து வேலை வாங்கிய ஆளோட்டிகளின் ரத்தத்தையும் கண்டான். எனவே மோசே தன்னுடைய கரத்தை உயர்த்தி ஆவியில் பாடினான். ஓ, நாம் ஒவ்வொருவரும் ஒரு மோசையாகி கர்த்தராகி இயேசு நமக்காய் சிந்தின சிவப்பான ரத்தத்தை நாம் திரும்பி பார்த்தோம். அதில் மறித்து கிடக்கிற ஒவ்வொரு பழைய குடிகாரனையும், ஒவ்வொரு பழைய புட்டிகளையும், ஒவ்வொரு பழைய அருவறுப்பான ஸ்திரீயையும், மற்றும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் செய்த பழைய அடுக்கான காரியங்களையும், அவை யாவும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் மறித்து கிடக்கிறதையும் காணலாம். அது நம்மை ஆவியில் பாடச் செய்கிறது. சிகரெட்டுகளும் புகையிலையும் கெட்ட பழக்க வழக்கங்களும் மற்றும் இன்ன பிற காரியங்களும் கர்த்தராகிய இயேசுவின் ரத்தத்திற்குள் மரித்து கிடக்கின்றன. அப்பொழுது நாம் நமது கரங்களை உயர்த்தி ஆவியில் பாட முடியும். புரிகிறதா? தீர்க்கதரிசினி ஆகிய மீரியாம் செய்ததை பாருங்கள். அவள் ஒரு தீர்க்கதரிசினி என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அவள் தம்புருவை கையில் எடுத்து அடித்து பாடி ஆவியில் நடனமாடினாள். இஸ்ரவேலின் குமாரத்திகளும் சிவந்த சமுத்திரக்கரையில் மீரியாமை பின்பற்றி தம்புருவை அடித்துக் கொண்டு ஆவியில் பாடி நடனமாடினார்கள். உண்மையான பெந்தேகோஸ்தே ஆயிற்று. அதன் பிறகு அவர்கள் மோவாபியரண்டை வந்தபோது நடந்ததை நீங்கள் கவனித்தால் நலமாயிருக்கும். நாம் இப்பொழுது பிலேயாவின் போதகம் என்பது பற்றிய வேத வாக்கியங்களில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். மோவாபியர் இஸ்ரவேலின் சகோதரன். மோவாப் எங்கிருந்து வந்தவர்கள் என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? சரி,
மோவாப் இஸ் வாட் ஐ வுட் கால் தி ஹைபிரிட்.
மோவாபியரை நான் கலப்பினம் என்று அழைக்கிறேன். ஏனென்றால் மோவாப் லோத்தின் குமாரத்திகளிடத்திலிருந்து பிறந்தவர்களில் ஒருவர். லோத்துக்கு அவனுடைய இரு குமாரத்திகள் மூலம் இரு புத்திரர்கள் பிறந்தனர். அவ்விருவரில் மோவாப் ஒருவனாயிருந்தான். அந்த மோவாபியரின் கோத்திரம்தான் மோவாப் தேசத்தை உருவாக்கியது. உண்மையாகவே லோத்து ஆபிரகாமின் சகோதரனின் மகனாவார். இருவரும் உண்மையிலேயே ஒரே வம்சத்தில் பிறந்தவர்கள் தான். நாம் அதை அறிவோம். இப்பொழுது மோவாபியர் அஞ்ஞானிகள் அல்ல என்பதை நீங்கள் கவனிக்க விரும்புகிறேன். நம்முடைய நாடகங்கள் சிலவற்றில் சமீபத்தில் கூட அவை நடத்தி காண்பிக்கப்பட்டன. அவர்கள் விசுவாசிகள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இஸ்ரவேல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அணிவகுத்து வரும் தங்கள் பாதையில் வந்து கொண்டிருக்கையில் அவர்கள் தங்கள் கடமையின் பாதையில் இருந்தபோது அங்கே வழியிலே மோவாப் தேசம் இருந்தது. எனவே அவர்கள் மோவாபியருக்கு தூதர்களை அனுப்பி, நாங்கள் உங்கள் சகோதரர், உங்களுடைய தேசத்தின் வழியாக கடந்து செல்வோமாக என்று கேட்டுக்கொண்டனர். இப்பொழுது மோவாப் நிக்கோலாய் மதத்தினருக்கு அடையாளமாக இருக்கின்றனர். இப்பொழுது அதை நீங்கள் இன்னும் ஒரு நிமிடத்தில் காணலாம். இஸ்ரவேலானது உண்மையான சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. பிலேயாம் அவர்களுடைய பேராயர்களில் ஒருவனாக, போப்புகளில் ஒருவனாக இருந்தான். இப்பொழுது கவனித்து பாருங்கள். மாம்ச சிந்தை கொண்ட கிறிஸ்தவ மார்க்கம் அவன் வரம் பெற்றிருந்தான் என்பதை நாம் கவனிப்போம். அதை குறித்து சந்தேகமே கிடையாது. அவர்களில் அநேக அருமையான பேச்சாளர்களால் மனோதத்துவத்தில் பாண்டித்ய பட்டம் பெற்றவர்கள் மற்றும் பெரிய மனிதர்களாக உங்களால் அதை மறுக்க முடியாது. ஆனால் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள். அந்த மூல பெந்தேகோஸ்தேவிற்கு திரும்புங்கள். அதனிடத்தில் இன்று விலகி போக வேண்டாம். நீங்கள் விலகி செல்லும் போது நீங்கள் இழக்கப்பட்டு போவீர்கள். அந்த ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருங்கள். அதுதான் ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கிறவர். இஸ்ரவேலர் பயணம் செய்து வருகையில் நடந்ததை கவனியுங்கள். இந்த சடங்காச்சார கலப்பட சபையிடமாக அவர்கள் வந்தடைந்து அவர்களிடத்தில், நாங்கள் ஒரு எடுப்புதலினூடாக கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். எனவே உங்கள் தேசத்தினூடாக செல்ல நீங்கள் எங்களை அனுமதிப்பீர்களா? எங்களுடைய கால்நடைகள் புல்லை மேய்ந்து விட்டாலோ அல்லது அவைகள் தண்ணீரை குடித்து விட்டாலோ நாங்கள் அதற்கு பணம் செலுத்தி விடுவோம் என்றார்கள். அப்பொழுது அவன் என்ன செய்தான் என்றால், அப்பொழுது பாலாக் ராஜா அவன் மிகவும் கலவரமடைந்தான். அவன் தன்னுடைய சபையிலோ அல்லது தன் தேசத்திலோ அவிதமான ஒரு கூட்டம் நடைபெற விரும்பவில்லை. எனவே அவன் என்ன செய்தான்? எனவே அவன் அப்பொழுது போப்பாக இருந்த அல்லது பேராயராக இருந்த கூலிக்கார தீர்க்கதரிசியான பிலேயாமுக்கு ஆள் அனுப்பினான். பிலேயாம் தேவனை நேசிப்பதை காட்டிலும் பணத்தை அதிகமாக நேசித்திருந்தான். பாலாக் ராஜா பிலேயாமுக்கு, நீர் இங்கு வந்து இந்த ஜனங்களை சபித்தீர் என்றால் நான் உம்மை ஒரு பெரிய மனுஷனாக்கி விடுவேன் என்று கூறினான். தேவன் பாலாக்கோடு பேசினார். இந்த ராத்திரியில் அவ்விதம் சம்பவிக்குமா என்று நான் எதிர்பார்க்கிறேன். நான் பிலேயாமையே குறிப்பிட்டு கூறுகிறேன். இந்த உலகத்தில் இன்றளவில் எத்தனை பிலேயாம்கள் இருக்கிறார்கள் என்று நான் வியப்புறுகிறேன். மெத்தோடிஸ்ட் ஊழியக்காரர்கள், பேப்டிஸ்ட் ஊழியக்காரர்கள், கத்தோலிக்க மதகுருமார்கள் இரக்கம் பிலேயாமை போலவே தேவனை பற்றி அறிந்து வைத்துள்ளார்கள். நான் படித்திருக்கிற அதே வரலாற்றையும் அதே புத்தகத்தையும் நீங்கள் படித்திருந்தாலும் பிலேயாம் இப்பொழுது கவனியுங்கள். அப்பொழுது பாலாக் வந்து இந்த ஜனங்களை சபையும் என்று கூறியிருந்தான். அதற்கு பிலேயாம், நான் தேவனை கேட்பேன் என்றான். தேவனோ, நீ போக வேண்டாம் என்றான். ஆனால் அடுத்த நாள் காலையில் வந்திருந்தவர்கள் திரும்பிச் சென்று ஆசாரியிடம், இல்லை ராஜாவிடம் பிலேயாம் சொன்னதை எடுத்துரைத்தார்கள். அவன் திரும்பவும் ஆட்களை அனுப்பி, ஓ, நான் உன்னை பெரிய மனிதனாக்குவேன் என்றான். எனவே பிலேயாம் தொடர்ந்து தேவனிடம் கேட்க, தேவனோ, அப்படியானால் போ, நீ போ என்றார். பாருங்கள், நீங்கள் சத்தியத்தை பின்பற்ற விரும்பாவிடில், நிக்கோலாய் மதத்தினரே, தேவன் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற விருப்பத்தின்படி அவர் செய்ய அனுமதித்துக் கொண்டிருக்கிறாரே என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். தேவனுடைய மூல சத்தியம் உள்ளது. ஆனால் நீங்கள் தேவனுடைய அனுமதிக்கும் சித்தத்தை தான் எடுத்துக் கொள்கிறீர்கள். தேவன் எங்களுக்கு பரிசுத்தாவி தருகிறார், அவர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அரசாணம் பெற்றுள்ளோம் என்று நீங்கள் கூறலாம். நீங்கள் பிலேயாம்களே, பிலேயாமின் போதகத்தை பாருங்கள். பிலேயாம் மிகவும் கர்வம் உள்ளவனாய் இருந்ததால் தேவனை போக சொல்லிவிட்டான். அவன் தன் இஷ்டப்படி நடந்து கொள்ள அவர் விட்டுவிடுகிறார். நீங்கள் அஸ்திவாரமான சத்தியத்துக்கு சத்தியத்துக்கே திரும்பி வர வேண்டும். வேதத்திற்கு திரும்பி செல்லுங்கள். ஓ, தேவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் கூறலாம். ஓ, நான் அதை அறிவேன். தேவன் பிலேயாமிடம், நீ போகலாம். நீ போக விரும்பினால் அந்த வழியாகவே நீ போக வேண்டியது அவசியம் என்றால், நீ அந்த ஸ்தாபன மார்க்கத்தின் வழியாக போக விரும்பினால் அதையே நீ தெரிந்து கொள், அதில் நீ போகலாம் என்று கூறினார். அப்பொழுது பிலேயாம் தன்னுடைய கோவேறு கழுதையின் மேல் இல்லை கழுதையின் மேல் குதித்து ஏறி புறப்பட்டு சென்றான். நடந்த முதல் காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? வழியிலே கர்த்தருடைய தூதனானவர் குறுக்கே நின்றார். அந்த தீர்க்கதரிசி அல்லது போப் பேராயர் போப்பிற்கு அடுத்த ஸ்தானத்தவர். இப்படியாக இதில் எந்த பதவியில் அவன் வகித்தானோ அப்படிப்பட்ட இவன், அபிராத்து நதிக்கரையில் வாழ்ந்து வந்த இவன், தான் பதவி உயர்வை அடையப் போகிறதை பற்றி சிந்தை கொண்டிருந்ததால் ஆவிக்குரிய காரியங்களுக்கோ மிகவும் குருடாக்கப்பட்டிருந்தான். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று கூறப்பட்டது. பேதுரு மேல் அல்லது ரோமாபுரியில் உள்ள ஒரு கல்லின் மேல் கட்டப்படுவதாகும் என்று எண்ணப்படுவது போல பிலேயாமும் அது ஏதோ ஒரு சுதந்திர வீதம் என்றே நான் யூகிக்கிறேன். ஆனால் அவன் அந்த இடத்திற்கு சென்றபோது உருவின பட்டகத்தோடு கர்த்தருடைய தூதனானவர் அவரது வழியில் அவனுக்கு குறுக்காக நின்றார். அவன் அவரை காண முடியாதபடி குருடாக்கப்பட்டிருந்தான். பிலேயாம் ஏறியிருந்த அந்த கழுதையோ அவனுடைய காலை சுவரோடு வைத்து உரசியது. அவன் அப்பொழுதும் தொடர்ந்து சென்றான். மறுபடியும் கர்த்தருடைய தூதனானவர் குறுக்காக நின்றார். தேவன் ஒவ்வொரு வாசலையும் அடைப்பார். இந்த கழுதை இன்னமும் போகாமல் திரும்பியது. பிலேயாமோ கழுதையிலிருந்து குதித்து தன்னுடைய தடியை எடுத்து அது கத்தும்படிக்கு அதை அடிக்க துவங்கினான். இந்த சிறு கழுதை தன் தலையில் அடிக்கப்பட்டு அங்கே படுத்து கிடந்தது. பிரச்சகமாகவே அவனை மாற்றியது எது? அவனை உணர செய்தது எது? அல்லது அவன் தவறாய் இருந்தான் என்று அவனிடம் கூறியது எது? அக்கழுதை அந்நிய பாஷைகளில் பேச தேவன் அனுமதித்தார். அது ஒரு கோவேறு கழுதை அல்ல, ஒரு கழுதைதான். அவன் ஏறி இருந்தது கோவேறு கழுதை என்று கூற வேண்டாம். கலப்படமாய் பிறந்த கோவேறு கழுதை அந்த அனுபவத்தை பெற முடியாது. உங்களுக்கு புரிகிறதா? அக்கழுதை மூலவித்தாய் இருந்தது. மோவாப் அடையாளங்களோ கடந்து போய்விட்டன, அனைத்தும் கடந்து போய்விட்டன என்று கூறிக்கொண்டிருந்தது. இஸ்ரவேலருக்கு அடையாளங்கள் பின்தொடர்ந்தன. ஆனால் இந்த சிறிய கழுதையானது பிலேயாமிடம், நான் இத்தனை ஆண்டுகளாக உம்முடைய கழுதையா இருக்கவில்லையா? நான் எப்பொழுதாவது கண் சொருகி போன அந்த பேராயர் கழுதையின் மேல் உட்கார்ந்து அதை இன்னும் அடித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அக்கழுதை அவரோடு பேசியது. அது அந்நிய பாஷைகளில் பேசியது. அப்பொழுது அவன், ஆம், நீ என்னுடைய கழுதை என்கிறாய். உண்மை நான் எப்பொழுதாவது சுமந்து செல்லாமல் இருந்தது அல்லது உண்மை சுமந்து செல்ல எப்போதாவது தவறியதுண்டா என்று கேட்டது. அதற்கு அவனோ, இல்லை, நீ அப்படி செய்யவே இல்லை. ஆனால் என்னிடம் பட்டயம் இருந்தால் நான் உன்னை கொன்று போடுவேன். இக்கூட்டத்தை நான் நிறுத்தி போடுவேன். நான் அந்த உள்ளும் பரிசுத்தர் கூட்டத்தை இத்தேசத்தின் வழியாக கடந்து வர விடாமல் தடுப்பதற்காக போகும் என்னுடைய பிரயாண பாதையில் இருக்கிறேன். நான் உன்னை கொன்றே போடுவேன் என்று கூறினான். பாத்திரலா, முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? இது விசித்திரமாய் உள்ளது. இக்கழுதை பேச நான் கேட்கிறேனே என்று அவன் எண்ணி சுற்றுமுற்றும் பார்க்க நேர்ந்தது. ஓ பிலேயாமே, பாருங்கள், தேவன் எப்பொழுதும் ஜனங்களோடு அந்நிய பாஷைகளில் பேசியிருக்கிறார். அவர் பெந்தேகோஸ்தே நாளில் மட்டும்தான் பேசினார் என்று நீங்கள் கூறலாம். ஓ இல்லை இல்லை இல்லை, பெல்சாட்சார் விருந்திலே அவர் அந்நிய பாஷையில் பேசினார். அதை சுவரில் எழுதினார். அவர்கள் மத்தியில் அந்நிய பாஷைகளை வியாக்கியானிக்கும் வரம்பற்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் அதை அவர்களுக்காக வியாக்கியானித்து அது என்னவா இருந்தது என்று அவர்களிடத்தில் கூறினான். இன்றைக்கும் அதே காரியம் தான் உள்ளது. எனவே வியாக்கியானம் செய்ய யாரும் அங்கே இல்லாததால் தேவன் இந்த பிலேயா இந்த போப்பின் அடுத்த ஸ்தானத்தவர் விழிப்படைந்து அது என்ன என்று உணர்ந்து கொள்ள செய்தார். அதன் பிறகும் அந்த குருடான பிலேயா மேற்கொண்டும் தன் பயணத்தை தொடர்ந்தார் என்பதை அறிவீர்களா? நிச்சயமாக. அவிதமாகத்தான் அவர்கள் இன்றைக்கும் அதே காரியத்தை செய்கிறார்கள். மோவாபியர்கள் நிக்கோலாய் மதத்தினர் தொடர்ந்து அப்படியே செய்கிறார்கள். இஸ்ரவேலரோ அங்கே சென்ற போது அவனும் அங்கு சென்றான். இப்பொழுது கவனியுங்கள், தேவன் அஸ்திவாரமான உபதேசத்தை மட்டும் கொண்டிருந்ததனால் கனம் பண்ண வேண்டியவராய் இருக்கிறார் என்றால் அப்பொழுது அவர் மோவாபையும் ஆசீர்வதிக்க கடன்பட்டவராய் இருக்கிறார். ஏனெனில் பிலேயாம் ஏழு பலிபீடங்களை கட்டினான் என்பதை கவனியுங்கள். அதை சரியாக அவன் செய்தான். ஏழு என்ற எண் ஏழு சபை காலங்கள். அதன் ஆவிக்குரிய பயன்படுத்தல் எப்படி என்பதை கவனித்தீர்களா? இப்பொழுது அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய பயன்படுத்துதல், நான் அதற்கு இன்னும் ஒரு நிமிடத்திற்குள் ஒரு கடினமான இடத்திற்குள் வரப்போகிறேன். பாருங்கள், ஆவிக்குரிய பயன்படுத்துதல், ஏழு பலிபீடங்கள், ஏழு காளைகள், சுத்த மிருகங்கள், ஏழு ஆட்டுக்கடாக்கள். கிறிஸ்து வருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அவருடைய வருகையை அறிவிப்பதாய் உள்ளனர். ஆனால் அவர்கள் அதை விசுவாசித்தார்கள். அவர்கள் எதை விசுவாசித்தார்கள்? அவர்கள் யெகோவா தேவனில் விசுவாசம் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். அவர்கள் ஒரு சுத்தமான மிருகத்தை பலி செலுத்த வேண்டும் என்பதை அறிந்திருந்தார்கள். அது உண்மையே. மேசியா வருகிறார் என்பதை தாங்கள் விசுவாசிப்பதாக அவர்கள் கூறிக்கொண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு ஆட்டுக்கடாவை பலியாக செலுத்தினார்கள். அது சரியா? இப்பொழுது இக்காரியத்தை நீங்கள் ஒருமுறை பேப்டிஸ்டுகளின் செயலோடு ஒப்பிட்டு பாருங்கள். அவர்களும் சரியாக இப்படி ஒத்த காரியங்களை செய்யவில்லையா என்பதை பாருங்கள். அது முற்றிலும் உண்மை. அப்படியானால் இப்பொழுது என்ன வேறுபாடு அங்கே உள்ளது? மலை அடிவாரத்தில் இங்கே இஸ்ரவேலர் பாளையம் இறங்கியிருந்தனர். மலை உச்சியில் மோவாபியர் எந்த தேவனுக்கு எவ்விதமான பலியை செலுத்தினார்களோ அதே விதமான பலியை அதே தேவனுக்குத்தான் இஸ்ரவேலரும் செலுத்தினார்கள். அதே தேவனிடம்தான் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். நிக்கோலாய் மதஸ்தினரை அங்கே உங்களால் காண முடியவில்லையா? கலப்பினமாயிற்று. அதை கண்டீர்களா? உண்மையான ஆவிக்குரியவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? அவர்களுக்கிடையே என்ன வித்தியாசம் காணப்படுகிறது? அவர்களை ஒரு சாராருக்கு அடையாளங்கள் பின்தொடர்ந்து வந்தன. மற்ற சாரார் சடங்காச்சாரங்களை உடையவர்களாக இருந்தனர். மற்ற சாராருக்கோ அடையாளங்கள் பின்தொடர்ந்தன. அதே விதமான காரியம்தான் இசாயா ஆலோசனை சங்கத்திலும் நடைபெற்றது. நிக்கோலாய் மதத்தினராகிய சடங்காச்சார கிறிஸ்தவ மதத்தினர் அங்கே இருந்தனர். பரிசுத்த ஆவியானவர் திரும்பி வந்து பிலேயாவின் போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உள்ளத்தில் உண்டு என்று கூறினார். பாருங்கள், நான் நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை அவர்கள் கொண்டுள்ள போதகங்களை வெறுக்கிறேன். ஏனென்றால் அது இஸ்ரவேலருக்கு முன்பாக இடர்களை போடும்படி போதித்த பிலேயாவின் போதகமாக இருந்தது. அதை அவன் எவ்வாறு செய்தான்? பிலேயாம் அந்த ஜனங்களை சபிக்கும்படி புறப்பட்டு சென்ற போது தேவன், நான் உன் நாவை கட்டி போடுவேன், நான் சொல்லுகிறதை தவிர நீ வேற எதுவுமே சொல்ல முடியாது, நான் ஆசீர்வதித்திருக்கிறதை நீ சபிக்க முடியாது என்றார். எனவே அவன் மலையிலிருந்து கீழே உற்று பார்த்தான். இந்த மாய்மாலக்காரனை பாருங்கள். ஓ, நாம் இதை பற்றி விடாமல் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கலாம். பாருங்கள், இந்த பாலாக் ராஜாவை பாருங்கள். அவரே எல்லாவற்றுக்கும் தலைமையாக இருந்தான். அவன் இங்கே இந்த கள்ளத்திற்கு தேசியிடம், நீ அங்கே போய் அவர்களுடைய பின்பகுதியை பார் என்று கூறினான். அதே விதமாகத்தான் தேவனுடைய சிறுவந்தையிடம் பெரிய சபைகள் செல்ல விரும்புகின்றன. என்ன என்று உனக்கு தெரியுமா? அவர்களை ஒருவனை நான் அறிவேன். பையனே, அவன் என்ன செய்தான் என்று உங்களுக்கு தெரியுமா? அவன் இதை செய்தான், அவன் அதை செய்தான். அவர்கள் பந்தேகோஸ்தக்காரர்கள், நெச்சகமாக என்று பேசுகிறார்கள். ஓ, ஆனால் அவர்களை பற்றி உண்மையை நீங்கள் அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். பத்திரிகைகளோ அவர்களுடைய காரியங்களை பற்றி வெளியிடக் கூடாது. ஆனால் எங்காவது ஒரு சிறிய பந்தேகோஸ்தக்காரர் நல்வழியை விட்டு விலகிவிட்டால் போதும், அப்போது இத்தேசம் முழுவதும் அதை பற்றி எப்படியாவது எக்காலம் அடிப்பார்கள். நெச்சகமாக. ஆமையா, ஆனால் இப்பொழுது கவனியுங்கள். பாலா அவர்களுடைய மோசமான பின்பகுதியை போய் பார் என்று கூறினார். அதற்கு பிலேயாம், ஆம், நான் அவர்களுடைய பின்பகுதியை போய் பார்ப்பேன், அவர்கள் மோசமாக நடந்து கொள்வதை பார்ப்பேன். அந்த பின்பகுதி அதை காண்பிக்கும். அவர்களுடைய கீழ்த்தரமான வாழ்க்கையை நான் பார்ப்பேன். அவர்கள் நல்ல நிலையில் இருக்கவில்லை. ஏனென்றால் அவன் அவர்களுடைய மோசமான பகுதியை பார்த்தால் அவர்கள் அவ்வாறு நல்ல நிலையில் இருக்க மாட்டார்கள். அது உண்மை. அட்டவணையில் உள்ள ஒவ்வொரு பாவத்தையும் அவர்கள் செய்திருந்தார்கள். ஆனால் பிலேயாமோ அவர்களுக்கு மத்தியில் உள்ள அடிக்கப்பட்ட கண்மலை, வெண்கல சர்பம், அவர்கள் மத்தியில் இருந்து வருகிற ராஜாவின் ஜெயகம்பீரம், சுகமளித்தல், அடையாள அற்புதங்கள் மற்றும் அவர்களுக்கு மேலாக தொங்கிக் கொண்டிருந்த அக்னிஸ்தம்பம் ஆகிய இவைகளை காண தவறிவிட்டான். அந்த குருடாக்கப்பட்ட தீர்க்கதரிசியால் அதை காண முடியவில்லை. இல்லை ஐயா, ஆனால் அவனோ இஸ்ரவேலருடைய அசுத்தமான பின்பகுதியை காண்பித்துக் கொண்டிருந்தான். அதாவது அவர்களில் ஒருவன் இன்னொருவனின் மனைவியோடு ஓடிப்போய்விட்டதை நான் அறிவேன். இதை பற்றி எனக்கு தெரியும். அவன் கொஞ்சம் பணம் திருடிவிட்டான் என்றெல்லாம் பின்பகுதியை பற்றி கூறிக்கொண்டிருந்தான். அது சரிதான், அது சரிதான், நான் அதை ஒத்துக்கொள்வேன். ஆனால் அவர்கள் மத்தியிலும் அதே காரியங்கள் உள்ளன. ஆனால் அதை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை. பாருங்கள், எனவே பாலாக் அவனுக்கு அவர்களுடைய மோசமான பாகத்தை காண்பித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவர் கூறினார், தேவன் பிலேயாமிடம், நான் என்ன சொல்லுகிறேனோ அதை மட்டுமே நீ உரைக்க வேண்டும் என்றார். பிலேயாம் ஆவியினால் நிறைந்து தரிசனம் கண்டான். இஸ்ரவேலை சபிப்பதற்கு பதிலாக அவனோ அவர்களை ஆசீர்வதித்து விட்டான். ஆமென். அங்குதான் அவன் காரியமே இருந்தது. தேவன் அடிப்படையான உபதேசங்களை மட்டும் பெற்றிருப்பவர்களை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் இந்த வேத பாடசாலைகள், வேதாகம பெரிய கருத்தரங்குகள், கல்லூரிகள், பிஎச்டி பட்டங்கள், டிஎல்டி பட்டங்கள், எல்லா விதமான டிடி பட்டங்கள் இவைகளை தேவன் மதிக்க வேண்டும் எனில் அப்பொழுது மோவாபியர் செலுத்திய பலிகளையும் தேவன் அங்கீகரித்தாக வேண்டும். பாருங்கள், ஆனால் அவரோ இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் ஆராதனை ஏற்றுக்கொண்டு அவர்களை ஏற்கனவே ஆசீர்வதித்துள்ளார். ஏனென்றால் ஆவியானவர் ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறது என்று கூறப்பட்டது. என்ன என்ன? அவர் பரிசுத்தவான்களின் ராஜா. மகிழ்ச்சி ஆரவாரம் அங்கே உண்டு. எதிர்வடையது இன்னொரு ராஜ்யம். இவர்கள் மத ஸ்தாபனங்களாக இருக்கவில்லை என்பதை நான் உங்களுக்கு நிரூபித்து காண்பிப்பேன். நான் அதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அதற்காக ஒரு வேதவாக்கியத்தை நான் இங்கே குறித்து வைத்துள்ளேன் என்று நான் நினைக்கிறேன். ஆமையா, இஸ்ரவேல் ஒரு மத ஸ்தாபனமாக இருக்கவில்லை என்பதை நான் உங்களுக்கு நிரூபித்து காண்பிக்கட்டும். நாம் எண்ணாகத்திற்கு திரும்பி, அவர்கள் அவ்வாறு இல்லை என்பதை நீங்கள் இங்கே காணலாம். மோவாபியரோ இப்பொழுது ஒரு பெரிய மத ஸ்தாபனமாக இருந்தனர். நாம் இப்பொழுது எண்ணாகவும் 23:9 பார்க்க போகிறோம். நான் 8 வசனத்திலிருந்து எடுத்துக்கொள்ள உள்ளேன்.
How shall I curse, said Balaam, whom God hath not cursed?
Or how தேவன் சபிக்காதவர்களை நான் சபிப்பதெப்படி? பிலேயாம் கூறினான், கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதெப்படி? அவர் என்ன கூறினார் என்பதை இப்பொழுது கவனியுங்கள். கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு, அது தேவன், பள்ளத்தாக்கில் இருந்தல்ல, ஆனால் கண்மலைகளின் உச்சியிலிருந்து பார்க்கிறார். ஓ, அவரது கண்கள் அடைக்கலான் குருவியின் மேல் உள்ளது. அவர் என்னை நோக்கி பார்க்கிறார் என்று நான் அறிவேன். கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு, ஆமே, ஏதோ ஒரு பள்ளத்தாக்கிலிருந்து நீங்கள் அவர்களது மோசமான பின்பகுதியை காண்பதல்ல, நான் முழு காரியத்தையும் பார்த்தேன் என்று தேவன் கூறினார்.
I seen him, and from the hills I beheld him.
கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு, குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். அதுவே இதை தீர்த்து வைக்கிறதா? அவர்களோ ஒரு மதஸ்தாபனமாக, தேசங்களாக இருக்கவில்லை. அவர்கள் தேசாந்திரிகளாக, கூடாரங்களில் வசித்தவர்களாக, மூளை முடுக்குகளில், தெருமூலையில், சிறு பகுதியில் வாழ்ந்தார்கள். அவர்கள் புறக்கணித்து புறம்பாக்கப்பட்டார்கள். அவர்கள் வேறெங்கோ போக வேண்டும் என்று தேவன் விரும்பிக் கொண்டிருந்தார். புரிகிறதா? அலைந்து திரும்பியவர்களாக இருந்தனரே. உண்மையே, ஜமாய்க்காவில் சமீபத்தில் ஒரு அருமையான பெந்தேகோஸ்தையை சேர்ந்த தெய்வீகத்தில் பட்டம் பெற்ற ஒருவர் நின்று கொண்டிருந்தார். நான் அவரிடம், ஓ, கர்த்தர் ஆதி பெந்தேகோஸ்தே சபையை எவ்வளவாய் ஆசீர்வதித்தார், அவர்களுக்கு சொந்தமாக ஒன்றுமே இல்லை, அவர்கள் அலைந்து திரிந்தார்கள் என்று கூறினேன். அவர், அப்படியா சகோதரன் பிரணாமே என்றார். அப்போது நான், ஆம் சகோதரனே என்றேன். நான் அவரை நேசிக்கிறேன், அருமையான சகோதரன். அவரோ, நீங்கள் அதில் தவறாயிருக்கின்றீர்கள் என்று நான் காண்பிக்க விரும்புகிறேன் என்றார். நான் கூறினேன், நான் அதை குறித்து அறிய மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறேன். நான் எங்கே தவறாயிருக்கிறேன் என்பதை எப்போதும் அறிந்து கொள்ளவே விரும்புகிறேன். ஏனென்றால் தேவனும் நான் தவறாயிருக்க கூடாது என்று அறிந்துள்ளார் என்று கூறினேன். நல்லது, நான் தவறாக இருந்தால் அதை பற்றி நிச்சயம் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். சகோதரனே, உமக்கு நன்றி என்றேன். அப்பொழுது அவர், நீ எப்பொழுதும் அந்த பெந்தேகோஸ்தே ஜனங்களை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறீர் என்றார். அதற்கு நானோ, ஆம் என்றேன். அப்பொழுது அவர், அவர்கள் செய்த எல்லாவற்றிலும் மிகவும் பயங்கரமான தவறை தங்கள் ஆஸ்திகளை விற்றுவிட்டதன் மூலம் செய்துவிட்டார்கள் என்றார். அவர் மேலும், சபைக்கு உபத்திரவம் வந்தபோது அவர்கள் போய் இருந்து கொள்ளத்தக்க வீடு ஒன்று அவர்களுக்கு இருக்கவில்லை, அவர்களுக்கு போய் தங்க வேறு இடமே இல்லை, எனவே அவர்கள் அலைந்து திரிந்தார்கள் என்றார். அதற்கு நான், அது சரியான தேவனுடைய சித்தமாயிருந்தது என்றேன். அதற்கு அவர், ஏன் என்றார். அப்பொழுது நான், அவர்களுக்கு ஒரு வீடு உண்டாயிருந்தால் அவர்கள் திரும்பி போயிருந்திருப்பார்கள், ஆனால் அவர்களோ இங்கும் அங்கும் சிதறி போய் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார் என்னும் செய்தியை பரப்ப வேண்டியவர்களாக இருந்தார்கள். தேவன் ஒரு தவறு செய்கிறார் என்று ஒருபோதும் என்னிடம் சொல்லாதீர்கள். அவர் ஒருபோதும் தவறு செய்வதில்லை. எக்காரியத்தையும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர்கள் தங்களுடைய ஆஸ்திகளை விற்றுவிட்டு நாடோடிகளைப் போலாகி எங்கும் செய்தியை பரப்பினார்கள் என்று, மேலும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாடோடிகளாக திரிந்த அவர்களை கொண்டு செய்தியானது உலகமெங்கும் பரவி யாவரும் அதை அறிந்திருந்தார்கள் என்றேன். அந்த மக்கள் ஒரு மதஸ்தாபனத்தை சார்ந்தவர்களாக இருக்கவில்லை. பார்த்தீர்களா? இப்பொழுது நினைவிருக்கட்டும், பிலேயாமின் போதகத்துக்குள் நுழைந்திருக்கிறது என்றே தேவன் ஸ்தாபனத்தை குறித்து அழைக்கிறார். ஆகையால் பிலேயாம் அவர்களை இந்த மதஸ்தாபன அமைப்புக்குள் கொண்டு வர இயலாத பொழுது என்ன செய்தான் என்று உங்களுக்கு தெரியுமா? இப்பொழுது நாம் முடிவான கட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்பொழுது மிகவும் கவனமாய் கேளுங்கள். அன்றைக்கு பிலேயாம் என்ன செய்தானோ அதே காரியத்தை தான் நிசாய ஆலோசனை சங்கத்திலும் இவர்கள் செய்தார். அந்த காரணத்தினால் தான் தேவன், பிலேயாமின் போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் நிக்கோலாய் மதஸ்தின் போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உண்டு என்று கூறினார். இப்பொழுது நிக்கோலாய் மதஸ்தினரான மக்கள் தான் பின்வாங்கி மதஸ்தாபன அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ள விரும்பினவர்கள். அது இறுதியாக நான் ஸ்தாபனத்தை பற்றி கூறும்போது அது உண்மை என்று எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? அதுவே ஸ்தாபனத்தை பற்றிய தேவனுடைய உண்மையாக உள்ளது. அவர்கள் முடிவிலே உலகிலேயே மிகப்பெரிய மதஸ்தாபனத்தை உருவாக்கிக் கொண்டார்கள். அவர்கள் அதை என்னவாக உருவாக்கினர்? ஒரு கத்தோலிக்க ஸ்தாபனமாக. கத்தோலிக்கம் என்றால் என்ன அர்த்தம்? உலகளாவிய என்று அர்த்தம். உலகளாவிய அளவில் ஒரு ஸ்தாபனம் ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த சிறிய குழுக்கள் எல்லாம் ஒரே சபை அமைப்புக்குள் வந்துவிட வேண்டும் என்று கூறப்பட்டது. நீங்கள் இதை கவனிப்பீர்களேயானால் இன்னும் தொடர்ந்து பார்த்துக் கொண்டே போகலாம். கவனியுங்கள், பாபிலோன் என்னவா இருந்தது? யார் அதை ஸ்தாபித்தது? நிம்ரோத். அவன் என்ன செய்தான்? அவன் ஒரு பெரிய நகரத்தில் கோபுரத்தை கட்டினான். மற்ற பட்டணங்கள் எல்லாம் இந்த பாபிலோனுக்கு கப்பம் கட்டும்படி செய்தான். ஸ்தாபன அமைப்பு அதுவே இவைகளின் பின்னணியாகும். நிச்சயமாக அதே காரியம் மீண்டும் இந்த சபை காலத்திற்குள்ளாக வந்து மீண்டும் ஸ்தாபன அமைப்பை ஏற்படுத்தி முழு தேசங்களையுமே அதற்குள் கொண்டு வந்து விட்டது. வேத வாக்கியத்தில் அதை பற்றி சரியாக இங்கே, அதாவது இந்த வேசியானவள் தேசித்தனமாகிய மதுவை பூமியின் குடிகளுக்கு குடிக்க கொடுத்தாள் என்று கூறப்பட்டுள்ளது. கிறிஸ்தவள் என்று கூறிக்கொண்டு அவள் தன்னுடைய வேசித்தனத்தை செய்து கொண்டிருக்கிறாள். அவர்களுக்கு ஞான உபதேசம், ஜெப புத்தகம் மற்றும் இன்னப்பிற காரியங்களை கொடுத்தாள். புராட்டஸ்டன்ட்கள் அவ்வண்ணமாகவே வந்து சரியாக அவளது பாதையை பின்பற்றினார்கள். சரி, இன்னும் சிறிது தொடர்ந்து பார்ப்போம். சரி, சரி, இப்பொழுது அவர் இவர் பிலேயாமின் போதகம் என்றார். இஸ்ரவேலரை சபிக்க முடியாது என்பதை கண்டறிந்த பிலேயாம் மேற்கொண்டு என்ன
செய்தான்?
பிலேயாம் பாலாக்கிடம், இஸ்ரவேலரை மோவாபியருடைய தேவர்களின் பண்டிகைக்கு அழைப்பது ஒரு நல்ல யோசனையா இருக்கும் என்று கூறினார். அவர்களுக்கு அங்கே ஒரு பெரிய பண்டிகை உண்டாயிருந்தது. அவர்கள் அங்கே போக வேண்டியதாக இருந்தது. அப்பண்டிகை பாகால் பேயோர் பண்டிகை என்று அழைக்கப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். அது அத்தேவனை அவர்கள் வணங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பண்டிகையாக இருந்தது. பிலேயாம் பாலாக்கு, நான் உமக்கு ஒரு நல்ல யோசனை தருகிறேன், நீர் மட்டும் அதாவது தேவன் அவர்களை சபிக்கவே மாட்டார். அதுதான் அங்குள்ள காரியம். இதை நான் உனக்கு தெரிவிக்கிறேன். எனவே நாம் என்ன செய்யலாம் என்பதை உமக்கு சொல்லுவேன். நாம் அவர்களை வெளியேற்ற முடியாது, ஆனால் அவர்களை நீ விருந்துண்ண அழைத்தால் அப்பொழுது அந்த முழு கூட்டத்தையும் உன் வழிக்கு எடுத்துக் கொள்ளலாம் என்றான். பாருங்கள், கொஞ்சம் கூட மாற்றமில்லாமல் இதை போலத்தான் கான்ஸ்டன்டைனும் செய்தான். சரியாக, எனவேதான் பிலேயாமின் போதகம் என்று இக்காலத்தில் கூறப்பட்டுள்ளது. அவர்கள் என்ன செய்தார்கள்? பிலேயாமின் போதகமானது பிறகு இஸ்ரவேலருக்குள் வந்துவிட்டது. மோவாபியர் அனைத்து இஸ்ரவேலரையும் இந்த பெரிய விருந்து கிடைத்தார்கள். அங்கே அவர்களுக்கு ஒரு பெரிய விருந்து உண்டாயிருந்தது. ஓ, ஒரு பெரிய விருந்து, ஒரு பெரிய ஒன்று களியாட்டம் போடுதல் உண்டாயிருந்தது. அந்த விருந்துக்கு இஸ்ரவேலர் சென்ற போது, ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அழகான பால் உணர்ச்சியை தூண்டும் வகையில் ஆபாசமாய் உடை உடுத்தி இருந்த மோவாபிய ஸ்திரீகளை பார்க்க ஆரம்பித்தனர்? ஆம், அங்கே அடிவாரத்தில் பாளையமிறங்கின தங்களுக்குள் இருக்கும் சாதாரண பெண்களைப் போல் மோவாபிய பெண்கள் இருக்கவில்லை. ஓ, அவர்கள் மிகவும் அழகாக இருக்கிறார்கள். என்ன, எப்படி அழகாக அவர்கள் தோற்றமளிக்கிறார்கள்! ஓ, அவர்கள் எப்படியாய் தங்கள் அழகையெல்லாம் வெளியே காண்பிக்கிறார்கள் என்றெல்லாம் கூறினார்கள். அவர்கள் காரியத்தில் விழுந்து போய் விபச்சாரம் பண்ண ஆரம்பித்தார்கள். தேவன் அவர்களை சபிக்காமற் போனால், பிலேயாம் அவர்களை இந்த ஸ்தாபன அமைப்புக்குள் கொண்டு வந்தால், அதன் மூலம் அவர்கள் மேல் தேவனுடைய கோபத்தை தேவன் சொரிய காரணம் உண்டாகி அவர்களை தேவனே கொண்டு போட செய்துவிடலாம் என்று பிலேயாம் அறிந்திருந்தார். தான் அவர்களை சத்திய பாதையை விட்டு விலகச் செய்துவிட்டால் தேவன் தாமே அவர்களை கொன்று போடட்டும் என்று நினைத்திருந்தான். பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு பதிலாக நீங்கள் புறப்பட்டு சென்று ஏதாவது ஒரு சபையை சார்ந்து கொண்டு விடுவீர்களாயின் அப்பொழுது நீங்கள் மரித்து போனவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்காக அல்ல இது, ஆனால் இங்கே அது சற்று உள்ளத்தில் பதிய வேண்டும் என்று நான் இதை கூறிக்கொண்டிருக்கிறேன். செத்தவனாயிருக்கிறானே, சர்தை சபையின் காலத்தில் இங்கே லூத்தரிடம் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் என்று கூறினார். சர்தை என்ற வார்த்தையின் பொருளோ மரித்து போயிருத்தல் என்பதாகும். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். அதைத்தான் தேவன் அங்கே கூறினார். ஆம், புரிகிறதா? சபையானது பரிசுத்தாவியின் அபிஷேகத்திற்கு விவாகம் செய்வதை விட்டு விலகி மதஸ்தாபன அமைப்புக்கு தன்னை விவாகம் செய்வித்துக் கொண்டு விட்டபடியினால் அவர்கள் ஆவிக்குரிய வேசித்தரத்தை செய்து மரித்து போய்விட்டார்கள். அங்குதான் காரியமே உள்ளது. சபைகள் என்றே பேசிய போது தேவன் இவ்வாறுதான் உரைத்தார் என்று வேதம் கூறியுள்ளது. இப்பொழுது நான் ஒன்றை உங்களுக்கு இங்கே வாசிக்க விரும்புகிறேன். அதாவது தேவன் அவர் என்ன செய்தார்? அவர்கள் இந்த தீமையான காரியத்தை செய்த போது அவர்கள் விபச்சார குற்றத்தில் அகப்பட்டார்கள். ஒரே நேரத்தில் அவர்களுக்குள் 42,000 பேரை தேவன் கொண்டு போட்டார். விபச்சாரம் செய்ததற்காக அவர்களில் 42,000 பேர்களை ஒரேடியாக தேவன் கொன்று போட்டார். சபைக்காலத்தில் இங்கே அது எவ்வாறு கூறப்பட்டுள்ளது? கிறிஸ்தவன் என்று நீங்கள் உங்களை அழைத்துக் கொண்டு அதே சமயம் உலக பிரகாரமாக நடந்து கொள்கிறீர்கள். இதுவே ஆவிக்குரிய உபச்சாரமாயிருக்கிறது. ஓ சகோதரனே, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த பழைய கோட்பாடுகளையும் மற்ற காரியங்களையும் விட்டு விலகுங்கள். அவைகள் மரித்தவைகளாய் உள்ளன. அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாண கோட்பாடு அல்லது ஏதோ ஒரு விதமான ஒரு பிரமாணத்தை மனப்பாடமாக ஒப்பித்து ஒரு ஜெப புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ள சில ஜெபங்களை கூறுவது அல்லது அதை போன்ற ஒரு காரியத்தை செய்வது. இயேசு ஒருபோதும் ஒரு ஜெபத்தை புத்தகத்திலிருந்து வாசித்து சொல்ல வேண்டும் என தன் ஜனங்களுக்கு சொல்லவே இல்லை. அவர் ஜெபம் செய்யுங்கள் என்றே கூறியுள்ளார். சரி, பிலேயாவை போலவே கான்ஸ்டன்டைனும் விருந்து கழித்தார். இப்பொழுது கவனியுங்கள், பிலேயாமின் அஞ்ஞான பண்டிகை விருந்தை போலவே கான்ஸ்டன்டைனும் அஞ்ஞான விருந்தை படைத்தான். சரி, பெர்கமோ சபையானது விருந்துக்கு வரும்படி அழைக்கப்பட்டது. இப்பொழுது இதை கவனியுங்கள், நான் ஒரு குறிப்பை இங்கே எழுதி வைத்துள்ளேன். நான் இதை குறிப்பிடாமல் அப்படியே விட்டுவிடப் போகிறேன். சரி, நான் எழுதி வைத்துள்ள ஒன்றை இக்குறிப்பை இங்கே கவனத்தில் எடுத்துக் கொள்ளும்படி செய்ய நான் முயற்சித்துக்
கொண்டிருக்கிறேன்.
பெர்கமோ விருந்து கழைக்கப்பட்டது. சரி, நிசாயா ஆலோசனை சங்கத்துக்கு பிறகு ஒரு விருந்துக்கு அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் வின்டர் சோலாஸ்டைஸ் என்ற விருந்து கழைக்கப்பட்டார்கள். அதன் பொருள் சூரிய ஆராதனை. அது ஒரு அஞ்ஞான கடவுளாய் இருந்தது. அது டிசம்பர் 21 தேதி வருகிறது. ஒரு ஆண்டில் மிகவும் குறைந்த அளவே பகல் இருக்கிற நாள் அதுதான். வருடத்திலேயே டிசம்பர் 25 தேதி வரைக்கும் இந்த நேர அளவு மாறுவதில்லை. அனைத்து அஞ்ஞானிகளும் அதை சூரிய தேவனுடைய பிறந்த நாளாக கொண்டாடினார்கள். தேவனுடைய பிறந்த நாளான டிசம்பர் 21 தேதிதான் வருடத்தில் மிக குறைந்த அளவு பகற்காலம் உள்ள நாளாகும். சடங்குகளை பற்றிய வரலாற்றை படித்திருப்பவர்கள் எவரும் அவர்களை அஞ்ஞானிகளே ஆராய்த்து வந்தனர் என்பதை அறிந்திருந்தனர். அது ஒரு கொண்டாட்டமாக இருந்தது. ரோமர்கள் தங்களது வட்டவடிமான விளையாட்டரங்குகளில் அந்நாளில் பெரிய விளையாட்டுகளை நடத்துவார்கள். அதை பற்றி அண்மையில் வெளியான பென்ஹர் திரைப்படத்தில் எத்தனை பேர் பார்த்தீர்கள் பார்த்தீர்களா? ரோமானியர்கள் அவ்விதமான விளையாட்டுகளை சூரியனின் நாளில் ரோம அரங்கசாலைக்குள் சூரிய கடவுளின் பிறந்த நாள் கொண்டாட்டமாக கொண்டாடினார்கள். பாருங்கள், அவர்கள் இந்த பெரிய விருந்து கொண்டாடுதலை செய்து அதற்கு நிக்கோலாய் மதஸ்தரை அழைத்தனர். ஓ, அது பரிபூர்ணமாக உள்ளது அல்லவா? பிலேயாமின் போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உள்ளத்தில் உண்டு என்று வார்த்தைக்கேற்ப இது இல்லையா? பாருங்கள், பெர்கமுவிடம் தேவன் அவர்களுக்கு இருந்த அந்த பெரிய பந்தயங்களை பற்றி சொல்லுகிறார். அவர்கள் நினைத்ததோ, அதாவது இந்த நிக்கோலாய் மதத்தினர், இது நல்லது, அருமையாக இருக்கிறது, இந்த பெரிய பண்டிகை வருடத்திற்கு ஒருமுறை கொண்டாடப்படுகிறது, ஆம் என்று எண்ணினார்கள். ஆகையால் இந்த பிரதான பேராயர் என்று அழைக்கப்பட்ட அல்லது அவன் என்னவா இருந்தானோ இப்படிப்பட்ட பதவிகளை வைத்தவர்களுக்கு வந்த அழைப்பிலே அவர்களோ அதை தொடர்ச்சியாக ஒரு காரியமாக செய்ய
ஒப்புக்கொண்டனர்.
இவ்வாறாக அவர்கள் வேசித்தனங்களை விபச்சாரங்களை உள்ளே கொண்டு வந்தனர். கத்தோலிக்க சபையை உருவாக்கினர். அதில் ஒவ்வொரு புராட்டஸ்டன்ட் சபையுமே அங்கம் வகிக்கின்றனர். ஸ்தாபனம், தேவனுக்கு ஸ்தாபனம் ஏதும் கிடையாது. அவர் அந்த பெயரையே வெறுக்கிறார். வேதம் அவ்வாறே உரைத்துள்ளது. அவர்கள் அதை செய்தபொழுது என்ன சம்பவித்தது? அவர்கள் ஒரு ஆவிக்குரிய பயன்படுத்தலை செய்ய வேண்டி அவர்கள் கர்த்தராகிய இயேசுவாகிய தேவ குமாரனின் பிறந்த நாளை, அது ஏற்பட்ட ஏப்ரல் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் 25 தேதிக்கு மாற்றினார்கள். எந்த அறிஞரும் அவர் ஏப்ரல் மாதத்தில் தான் பிறந்தார் என்று அறிவர். ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை பற்றிய எந்த ஒரு மனிதனும் அவர் பிறப்பு இயற்கையோடு சரியாக ஒத்திருந்தது என்றும், இயற்கை பூத்துக் குலுங்கும் மாதம், ஆட்டுக்குட்டிகள் மற்றும் யாவும் பிறக்க ஏதுவான ஏப்ரலில் தான் அவர் பிறந்தார் என்பதை அறிவர். அப்படி மாற்றிவிட்டு கிறிஸ்துமஸ் என பெயர் சூட்டி இன்னமும் ஆராதிக்கின்றனர். இப்பொழுதோ அதில் சாண்டா கிளாஸ் எனப்படும் கட்டுக்கதையை அவர்கள் சேர்த்து விட்டார்கள். என்ன ஓ இரக்கம்! பாருங்கள், இன்னும் அதிகமான அஞ்ஞான பண்டிகைகளும் கிறிஸ்துவத்தோடு சேர்த்துக் கொள்ளப்பட்டு கொண்டாடப்பட்டது. அவ்வளவுதான், பிலேயாமின் விருந்து கிடைத்ததை அங்கே காண்கிறீர்கள். பிலேயாமின் போதகத்தை கை கொள்கிறவர்கள் உள்ளத்தில் உண்டு. இதுதானது. ஓ தேவனே, அதை வெளிப்படுத்தும் பிதாவே, பாருங்கள், ஏப்ரலில் இருந்து பிறந்த நாளை மாற்றினார்கள். வரலாற்றாளர்கள் எல்லா ஜீவன்களும் பிறக்கும் மாதமாகிய ஏப்ரல் மாதத்தில் தான் இயேசுவும் பிறந்திருக்க வேண்டும் என்பதற்கு அனைத்து சான்றுகளும் இருக்கின்றன என்று கூறுகின்றனர். ஆனால் அவர்கள் அஞ்ஞான சூரிய கடவுளின் பிறந்த நாளான டிசம்பர் 21 தேதிக்கு பதிலாக 5 நாட்கள் தள்ளி வைத்து டிசம்பர் 25 தேதி என்று வைத்துக் கொண்டனர். பாருங்கள், எனவே தங்களுடைய சடங்காச்சார விழாக்களை ஒன்றாக வைத்துக் கொள்ள முடிந்தது. அஞ்ஞான மார்க்கத்தையும் கிறிஸ்தவ மார்க்கத்தையும் ஒன்றாக இணைத்தார்கள். கத்தோலிக்க மதம் அஞ்ஞான மூட நம்பிக்கைகள் நிறைந்த ஒரு கூட்டமாகத்தான் உலகத்தில் இருந்து வருகிறது. கிறிஸ்தவத்திற்கு புறம்பாக்கப்பட வேண்டியவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இருக்கிற ஒரு ஸ்தாபனம் அது. அது உண்மை, அது உண்மையே. இதற்கு உட்பட்டு இணங்கி நடந்து கொள்ளும் புராட்டஸ்டன்ட்கள் தாய் தேசியின் மகளுக்குரிய எல்லா சிறப்போடும் நடந்து கொள்கிறார்கள். சரியாக அப்படியே நடந்து கொள்கிறார்கள். தேவ பக்திக்குரியதா இல்லாத எந்த ஒன்றையும் உண்மையாகவே எதிர்க்கக்கூடியவர்களாக நாம் இருப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பாருங்கள், ஓ, அதனோடு ஆவிக்குரிய சம்பந்தம் உள்ளதாக ஆக்க இந்த பேராயர் என்ன சொன்னார் என்று உங்களுக்கு தெரியுமா? பேராயரோ, நமக்கு இவ்வாறு செய்து கொள்வதற்கு உரிமை இருக்கிறது, ஏனென்றால் இயேசுவும் நீதியின் சூரியனாகத்தானே இருக்கிறார் என்று கூறினார். மத்தேயு 28:19 உள்ள பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் என்று சொல்லப்பட்டதை அவர்கள் எடுத்துக்கொண்டது போல, ஓ, அவர்கள் ஒரு சாதகமாக தவறாக பயன்படுத்திக் கொண்டனர். அவர்கள் அதை ஆவிக்குரிய விதமாக பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்ல ஒரு சந்து நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் அதுவோ அவ்வாறு இல்லை. வேதமோ சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும் என்று கூறியுள்ளது. தேவன் அதை கூறினார். அவர் அதை 3 தடவைகள் கூறியிருக்கிறார். எந்த ஒன்றையாவது சாட்சிகளினால் உறுதிப்படுத்த தேவன் விரும்பிய பொழுது, அப்பொழுதெல்லாம் அவர் பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய மூவரையும் அடைத்து சென்றார். அவர் செய்த காரியங்களில் எல்லாம் அவ்வாறு 2 அல்லது 3 சாட்சிகளை அவர் வைத்துக் கொண்டார். வேதம் முழுவதும் அவர் அவ்வாறு செய்தார், அது உண்மை. ஆனால் நீங்கள் பாருங்கள், அவ்வாறு இருக்கும்படி அவர்களை எடுத்துக் கொள்ளும்படியாக இந்த சிறிய காரியங்கள் வர வேண்டியதாக உள்ளன. தேவனோ அதை உலக தோற்றத்துக்கு முன்னரே அறிந்திருக்கிறார். அங்கே அவர்கள் அந்த ஆவிக்குரிய பயன்பாட்டிற்காக அதை வைத்திருந்தனர். ஏனென்றால் அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். நாம் அந்த அஞ்ஞான சூரிய கடவுளின் பிறந்த நாளை எடுத்து அதை தேவகுமாரனின் பிறந்த நாளாக ஆக்கிவிடலாம். ஏனென்றால் அவரும் நீதியின் சூரியனாக இருக்கிறார் என்றனர். புராட்டஸ்டன்ட்கள் இன்னமும் அந்த பிழைக்கு உடந்தையாக இருக்கிறார்கள். அதே போன்ற காரியத்திற்கு அவர்கள் நிச்சயமாகவே வேதத்தில் உள்ளதை தங்களுக்கு சௌகரியமாக உள்ள காரியத்திற்காக மாற்றி அமைத்துக் கொள்கிறார்கள். ஓ என்ன, நாம் ஒரு நிமிடம் அப்படியே நிறுத்துவோமாக. சரி, நான் கூற விரும்பும் இன்னொரு சிறு காரியம் இங்கே உள்ளது, இதையும் நாம் பார்த்து விடுவோம். கடைசியாக உள்ள இந்த வசனங்களை நாம் வேகமாக எடுத்துக் கொள்வோம். நம்மால் வாசிக்க முடியுமா? ஆம், நல்லது. நாம் இப்பொழுது மிக விரைவாக இந்த வசனத்தை பார்ப்போம், அதில் உள்ள முக்கியமான கருத்துக்களை மட்டும் எடுத்துக் கொள்வோம். சரி, நாம் இப்பொழுது எங்கே இருக்கிறோம்? ஆகியலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. பிள்ளையாம், அது உண்மை. நான் அதை ஏற்கனவே எடுத்துக் கொண்டு விட்டேன். நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. நீ மனந்திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களுடைய யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். என்ன, இங்கே கான்ஸ்டன்டைன் அக்காரியத்தை செய்த போது, அவர்கள் அந்த பெரிய பண்டிகையை குறித்த போது, நான் அதை விட்டு விலகி போய்விட்டேன். நான் அதை பற்றி குறிப்பு படிப்பதற்கு முன்னால் நான் கொஞ்சம் காத்திருக்க போகிறேன். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் என்னை பின்னால் உள்ள காரியங்களை எடுத்து பேசும்படி செய்தார். நீ அதை சொல்லாமல் அடக்கி வைக்க வேண்டாம் என்று உரைக்கப்பட்டது. புரிகிறதா? இங்கே அது வருகிறது. சரி, அதன் காரணம் என்னவெனில், அவர்கள் அந்த பெரிய காரியத்தை நினைத்த போது நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக என்ன நடந்தது என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதுதான் 1000 வருட காலத்திற்கு பிந்திய காலம் பிறந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் சபையானது ஐஸ்வர்யம் அடைந்து விட்டது. அது எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் அடைந்து விட்டது. அது என்னவா இருந்தது? வல்லமை உள்ளதாக உள்ளது. அது அரசாங்கத்திற்கு மேலாக அதிகாரம் உள்ளதாக உள்ளது. அரசும் சபையும் ஒன்றாக இணைந்து விட்டன. இப்பொழுது தேவனுக்கு ஒரு ராஜ்யம் கிடைத்து விட்டதா? பிசாசானவன் இயேசுவுக்கு உலகத்தின் ராஜ்யங்களை எல்லாம் காட்டி, இவை ஒவ்வொன்றும் என்னுடையவை, எனக்கு பிரியமானதை நான் அவைகளுக்கு செய்கிறேன் என்று கூறினான் என்று இயேசுவானவர் கூறவில்லையா? அப்படி இருக்க தேவனையும் பிசாசையும் ஒன்றிணைத்து விட முடியுமா? ஓ, நீங்கள் அவ்வாறு செய்ய முடியாது. நிச்சயமாக அவ்வாறு நீங்கள் செய்ய முடியாது. அதனால் தான் அரசானது ஸ்தாபனமாக உள்ளது. தேவன் இந்த ஸ்தாபனம் அல்ல, நிச்சயமாக அல்ல. நீங்கள் அதை செய்ய முடியாது. ஆனால் அவர்கள் அதை அப்பொழுது அவ்வாறு ஆக்கிவிட்டார்கள். கிறிஸ்தவ மதம் என்று அழைக்கப்பட்ட தங்களுடைய சபையை ரோம ராஜ்யத்தோடு முழுவதும் இணைத்துக் கொண்டார்கள். அங்கு இருந்த ரோம பேராயர் தான் எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகாரம் உள்ளவராக இருந்தார். கொஞ்சம் கடித்து அவர்கள் அவரை போப் என்று அழைத்தனர். ஆனால் அப்பொழுது அவர் பேராயராகவே இருந்தார். 3 போனிபேஸ் என்பவரே முதல் போப்பானார். இவ்வாறாக அவர் உண்மையாகவே ஒரு போப்பை அங்கு ஏற்படுத்திய பொழுது அவர்களுக்கு மனித உருவில் கிடைத்துள்ள ஒரு கடவுள் என்றே கருதினர். அவர்களுக்கு ஒரு பெரிய பலிபீடம் இருந்தது. அவர்களுக்கு எல்லா செல்வங்களும் உண்டாயிருந்தன. அவர்களுக்கு மகத்தான விலை உயர்ந்த சாபை கற்கள் பொருந்திய முத்துக்களினால் அலங்கரிக்கப்பட்ட பீடங்கள் இருந்தன. பெரிய ஆலய கட்டிடங்கள் அவர்களுக்கு இருந்தன. அவர்கள் அரசாங்கத்தின் மேலும் ஆதிக்கமுடையவர்களாக இருந்தனர். என்ன என்பதை நீங்கள் அறிவீர்களா? அதுவே 1000 வருட அரசாட்சி என்று அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். யூதர்களுக்குள்ள வாக்குத்தங்கள் எல்லாம் இப்பொழுது அவர்களுக்கு கிடையாது. அவர்களை தேவன் கைவிட்டு விட்டார் என்றார்கள். தேவன் அவ்வாறு ஒருபோதும் தன்னால் செய்ய முடியாது என்று கூறியிருக்கிறார். இவ்வாறு கூறி கர்த்தராகிய இயேசு வருவதற்கு முன்னால் 1000 வருட அரசாட்சியை கொண்டு வந்து விடலாம் என்று முயற்சித்தனர். ஆனால் இயேசு வருகிற போது 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்கிறது. அந்த இடத்தில் தான் 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு உள்ள காலம் என்ற கொள்கையின் பிறப்பிடமாகியது. அக்காரணத்தினால் தான் கத்தோலிக்கர்கள் இன்று வரையிலும் இயேசுவின் வருகையை குறித்து உபதேசிக்கிறதில்லை. அதெல்லாம் சபையில் இருக்கிறது. இதுவே 1000 வருட அரசாட்சி, சபைக்கு யாவும் சொந்தமாக இருக்கிறது, இதுதான் அது என்று கூறினார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து திரும்பி வராமலேயே 1000 வருட அரசாட்சி நடக்கிறது என்று அவர்களின் கொள்கையை பார்த்தீர்களா? ஓ என்ன, இச்சபையின் காலம் கான்ஸ்டன்டைன் கொலை செய்யப்படும் வரைக்கும் நீடித்தது. அது கிபி 312 முதல் 606 முடிய உள்ள காலம் வரை நீடித்தது. 3 போனிபேஸ் என்பவன் அகில உலகத்திற்கும் பேராயராக அல்லது அகில உலக சபையின் முதல் போப்பாக ஆக்கப்பட்டான். நாம் இந்த வசனத்தை முடித்து விடுவோம் என்று நான் நினைக்கிறேன். அதன் பின்னர் நாம் அதை எடுத்துக் கொள்வோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். புரிகிறதா? இப்போது நான் அப்படியே ஒரு நிமிடம் நிறுத்தி வைக்கிறேன். 17 வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. இதை நாம் நாளை இரவு வரை காத்திருந்து பார்ப்போமா அல்லது இப்பொழுதே பார்த்து விடுவோமா? சரி, பரலோக பிதாவே, இப்பொழுது இந்த ஜனங்களும் இந்த ஒளிநாடாக்கள் செல்லுகிற இடமெங்கும் கேட்பவர்களும் இதை புரிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும் என்றும் இது நீர் எனக்கு அளித்திருக்கிற தெய்வீக வியாக்கியானமாய் இருக்கிறபடியால் நான் இதை கூறுகிறேன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமென். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நீங்கள் முதலாவதாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புவது, ஒவ்வொரு சபைக்காரத்துக்குரிய செய்திகளும் சபைக்கு எடுத்துக் கூறப்பட்டிருக்கவில்லை. ஆனால் அந்தந்த சபைக்காரத்துக்குரிய தூதனுக்கே அது கூறப்பட்டுள்ளது. முதல் சபைக்கு என்ன சொல்லப்பட்டது என்று பாருங்கள், எபேசு சபையின் தூதனுக்கு. சரியா? சரி, அடுத்த சபைக்காலம் எட்டாவது வசனம், சிமர்னா சபையின் தூதனுக்கு. சரி, பனிரெண்டாம் வசனம், பெர்கமோ சபையின் தூதனுக்கு. சரியா? செய்தியானது சபையின் தலைவனுக்குத்தான் கொடுக்கப்படுகிறது. அச்செய்தியிலிருந்து விலகிச் செல்கிறவனுக்கு தேவன் உதவி செய்வாராக. ஆனால் அது ஒரு தூதனுக்கு கொடுக்கப்பட்டது. அத்தூதன் அவருடைய கரத்தில், அவருடைய ஆதிக்கத்திற்குள் இருந்து கொண்டு, அவருடைய வலதுகரத்தில் உள்ள வல்லமையை கொடுத்துக் கொண்டிருக்கிறதாக இருக்கிறான். அவர்களே அவருடைய வலதுகரமாக இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் இங்கே பூமியில் இருக்கையிலே உன்னத அதிகாரத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அவரிடத்திலிருந்து வரும் ஒளிகளாக அந்த சபைக்காலத்துக்கு ஒளியை கொடுத்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். புரிகிறதா? சபையின் தூதனுக்கு என்பதை பாருங்கள், அந்தந்த சபைக்காலத்திற்கு பொறுப்பாய் உள்ள நட்சத்திரத்திற்கு இவைகளை கூறியுள்ளார். சபையின் தூதன் வார்த்தையை பிரசங்கியாதிருந்தால் அவனே அதற்கு பொறுப்பாளியாயுள்ளான். அது உண்மை. நியாய தீர்ப்பில் அவன் அதற்கு பதில் கூறியே ஆக வேண்டும். அண்மையில் நான் இங்கே கூறின தரிசனத்தை பற்றி எத்தனை பேர் நினைவில் வைத்திருக்கிறீர்கள்? இங்கே பாருங்கள், நான் படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கையில் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். நான் திரும்பி பார்க்கையில் அங்கே என் மனைவியை கண்டேன். நான் இங்கே படுத்துக் கொண்டிருந்தேன். அதே சமயத்தில் தேவ சமூகத்திற்கு சென்றேன். அங்கிருந்த எல்லா ஜனங்களையும் நான் பார்த்தேன். அதை பற்றி நான் கூறியதை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்களா? நீங்கள் அனைவருமே நினைவில் வைத்துள்ளீர்கள். பாருங்கள், அப்பொழுது நான் அவர்கள் யார் என்று கேட்டேன். அதற்கு அவர், அவர்கள் உம்முடையவர்கள் என்று கூறினார். அப்பொழுது நான், அவர்கள் யாவரும் பிரண்ணாம் குடும்பத்தினரா என்று கேட்டேன். அதற்கு அவரோ, இல்லை என்றார். அவர்கள் லட்சக்கணக்கில் இருந்தார்கள். மேலும் அவர், அவர்கள் உன்னுடைய ஊழியத்தில் மனந்திரும்பியவர்கள் என்றார். அப்பொழுது நான், மனந்திரும்பியவர்களா என்று கேட்டேன். அதற்கு அவரோ, இதோ இங்கே நீ பார்த்த ஒரு பெண்மணியை, இளவயதும் அழகும் உள்ளவள் என்று நீ மெச்சினாயே. அவள் 90 வயதை கடந்தவளா இருக்கையில் நீ அவளை கிறிஸ்து மண்டை நடத்தினாய் என்றார். அப்பொழுது நான் ஓ என்றேன். மேலும் நான், அப்படி என்றால் நான் இதை குறித்தா பயமடைந்திருந்தேன் என்றேன். அப்பொழுதோ அங்கிருந்தவர்கள், நாங்கள் கர்த்தருடைய வருகைக்காக இங்கே காத்துக் கொண்டிருக்கிறோம் என்றார்கள். அதற்கு நான் அவரை காண விரும்புகிறேன் என்றேன். அதற்கு அவரை நீ இப்பொழுது காண முடியாது, ஆனால் அவர் சீக்கிரம் வருவார். நாங்கள் அவருக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் வரும்போது முதலில் அவர் உம்மிடத்தில் வருவார். நீர் பிரசங்கித்த சுவிசேஷத்தின்படியே நீர் நியாயந்தீர்க்கப்படுவீர். நாங்கள் உம்முடைய பிரஜைகளாய் இருப்போம் என்று அவர்கள் கூறினார்கள். நல்லது. மேலும் நான், இவர்களுக்கெல்லாம் நான் பொறுப்பாளி என்று நீர் பொருட்படுத்தி கூறுகிறீரா என்று கேட்டேன். எங்கள் யாவருக்கும் என்றார். அப்பொழுதுதான், நல்லது, ஒவ்வொருவருக்குமா என்று கேட்டேன். அதற்கு அவரோ, நீர் ஒரு தலைவனாக பிறந்தீர் என்றார். அப்பொழுது நான், ஒவ்வொருவரும் பொறுப்புள்ளவர்களா என்று நான் கேட்டேன். அதற்கு அவரோ, ஒவ்வொரு தலைவனுமே அவ்வாறுதான் என்று அவர் பதிலளித்தார். அப்பொழுது நான், பரிசுத்த பவுலை குறித்து என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர், அவன் தன் காலத்திற்கான பொறுப்பாளி ஆவான் என்றார். மேலும் நான், நல்லது என்று கூறி நான் பவுல் பிரசங்கித்த அதே சுவிசேஷத்தையே பிரசங்கித்தேனே என்று கூறினேன். அப்பொழுது லட்சக்கணக்கான சத்தங்கள், நாங்கள் அதன் பேரில் தான் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறோம் என்று எழும்பி கூறின. புரிகிறதா? அங்குதான் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தேவனுடைய தூதனாகிய சபையின் செய்தியாளன் தான் வசனத்தை பிரசங்கிக்காமல் இருந்தால் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்புள்ளவனாயிருக்கிறான். சரி, மறைவான மன்னா, அதை பற்றி நம்மால் முடிந்த அளவு சிறப்பான வியாக்கியானத்தை நாம் தருவோமாக. மறைவான மன்னா என்பது எதற்கு சாயலாக இருக்கிறது? மறைவான மன்னா என்பது வேதத்தில் ஒரு இடத்தில் வைக்கப்பட்டிருந்த மன்னாவாக இருந்தது இல்லை, சமூகத்தப்பம் எனப்படுவதாகும். அது ஆசாரியர்களுக்கு மட்டும் புசிப்பதற்கென உள்ளதாகும். எத்தனை பேர் அதை அறிந்திருக்கிறீர்கள்? புரிகிறதா? அது சபையாருக்கல்ல, அவர்கள் சபையாருக்கென உள்ள அப்பம் உண்டு. ஆனால் ஆசாரியனுக்கென்றே ஒரு விசேஷித்த அப்பம் இருந்தது. சரிதானே? இதுதானே ஒரு விசேஷமான அப்பமாகும். ஒரு விசேஷித்த அப்பம், மறைவான மன்னா அது. அது என்ன? நமது மன்னா யார்? கிறிஸ்துவே. சரி, பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 6 48-50 முடிய உள்ள வசனங்கள், நீங்கள் வேண்டுமானால் அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு வானத்திலிருந்து தேவனிடமிருந்து வந்த ஜீவப்பம் நானே என்றார். மன்னா, நல்லது, மறைவான மன்னா என்பது என்ன? சபையார் யாவருக்கும் இந்த மன்னா கொடுக்கப்படுவதில்லை. வார்த்தையை பற்றிய வெளிப்பாடு சபையின் தூதனுக்குத்தான் ஊற்றப்படுகிறது. புரிகிறதா? வார்த்தையை பற்றிய வெளிப்பாடு அந்தந்த காலத்திற்குரிய தூதனுக்கு அளிக்கப்படுகிறது. ஏனென்றால் அது மற்றவர்களுக்கு மறைக்கப்பட்டு அதுவே மறைவான மன்னா சபையின் தூதனுக்கு அளிக்கப்படுகிறது. புரிகிறதா? நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? கிறிஸ்து யார் என்பதை பற்றிய வெளிப்பாடு மற்றவர்களை விட சற்று மேலானதாக, சற்று மேலான அழைப்பை கொண்டதாக இருக்கிறது. லூத்தரதை அடையாளம் கண்டுகொண்டாரா என்று வியப்புறுகிறேன். வெஸ்லி தன்னுடைய நாளில் அதை கண்டுகொண்டாரா என்று வியப்புறுகிறேன். ஓ, பரிசுத்தம் ஆற்றினதை கண்டுகொண்டாரா என்று வியப்புறுகிறேன். இரேனியஸும் அவ்வாறே இருந்தாரா? சபையானது இம்மனிதர்களை எல்லாம் அவர்கள் இறந்த பிறகு பரிசுத்தவான்களாக நியமிக்கவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் எல்லாம் இவர்களுக்கு பரிசுத்தவான்கள் அல்ல, ஆனால் அவர்களோ அடையாளங்கள் பின்தொடர்ந்ததை உடையவர்களாக இருந்தனர். கத்தோலிக்க சபையோ தங்களுடைய பேராயர்கள் போன்றவர்களை அவர்கள் இறந்த பிறகு பரிந்து பேசும் பரிசுத்தவான்கள் என்று அறிவித்து விட்டது. அண்மையில் ஒரு பெண்மணி பரிசுத்த மாற்றின் வாழ்க்கை சரிதை என்ற புத்தகத்தை வாங்க ஒரு ஆங்கில புத்தக கடைக்கு சென்றாள். அவள் பரிசுத்த மாற்றின் என்று சொன்னாள். புத்தக கடைக்காரரோ புத்தக அலமாரியை எடுத்து பார்த்து விட்டு, அவர் வரலாற்றில் அவ்வளவாய் அறியப்பட்டவர் அல்ல, அவர் இறந்த பிறகு அவர் பரிசுத்தமானாக்கப்படவில்லையே என்றாராம். பார்த்தீர்களா? இன்று வரையிலும் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் தேவனோ அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறார். மாற்றின் யார் என்று தேவன் அறிவார். பாருங்கள், அதுவே வேறுபாடாகும். சிலர் தங்களுடைய நாமங்களை சில பெரிய ஸ்தாபனங்களில் பதித்துக் கொண்டு விட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் தேவனுடைய ஜனங்களோ அவ்விதமான காரியத்தை புறக்கணித்து விடுகிறார்கள். அவர்கள் பெரிய ஆடம்பரமான காரியங்களை, பெரிய ஏதோ ஒரு காரியத்தை விரும்புகிறதில்லை. அவர்கள் பணிவாகவே இருக்க விரும்புகிறார்கள், தாழ்மையே விரும்புகிறார்கள். மேலே செல்லும் வழியோ கீழே உள்ளது. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். அவர் தன்னைத்தான் தாழ்த்தினார். ஏதோ ஒரு பெரிய ஆளாக உங்களை காண்பித்துக் கொள்ள வேண்டாம். தாழ்மையாய் இருக்கவே முயற்சியுங்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே இருங்கள். புரிகிறதா? தேவனுக்கு முன்பாக எளிமையாக இருங்கள். உங்கள் சொந்த பார்வையிலும் நீங்கள் எளிமையாக இருங்கள். உங்களை பார்க்கிற எல்லோரும் உயர்ந்தவர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். உங்களில் பெரியவனாயிருக்க விரும்புகிறவன் உங்கள் யாவருக்கும் ஊழியக்காரனாயிருக்க கடவன். தன் அறையை கட்டிக்கொண்டு சீஷர்களின் பாதங்களை கழுவின இயேசு கிறிஸ்துவை விட உயர்ந்தவர் யார் இருக்க முடியும்? அவர் பாதங்களை கழுவிடுகிற ஒரு அடிமையானார். பரலோகத்தின் தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். அங்கே கால்களில் படிந்த தூசியோடும் சாணத்தோடும் உள்ள பாதங்களோடும் அழுக்கான ஆடைகளோடும் இருந்து அந்த மீன் பிடிக்கிறவர்களின் பாதங்களை கழுவி விடுகிற ஒரு அடிமை வேலைக்காரனை போல கழுவி சுத்தம் பண்ணி கொண்டிருந்தார். அப்படி இருக்க நாமோ நம்ம ஏதோ பெரிதாக நினைத்துக் கொள்கிறோம். நாங்கள் டாக்டர் பட்டம் பெற வேண்டும், பிஎஸ்டி பட்டம் பெற வேண்டும், என்னென்ன பட்டம் பெற வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள். ஓ என்ன, அது கிறிஸ்துவுக்குரிய சிந்தை அல்ல. அது அன்புள்ள இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறதாக இல்லை. அவர் எல்லோருக்கும் பணிவிடைக்காரரானார். அது உண்மையே. அவர் நமக்கு செய்தது போலவே நாமும் ஒருவருக்கொருவர் செய்யும்படி நமக்கு அவர் முன்மாதிரியாக இருந்து நமக்கு போதித்தார். ஓ, அதுவே என்னுடைய ஆண்டவர். அவர் பெரியவராக இருப்பதற்கு காரணம் அவர் சிறியவரானதால் தான். பாருங்கள், அதுவே அவரை அந்நிலைக்கு உயர்த்தியது. என் வாழ்க்கையில் சில பெரிய மனிதர்களை நான் சந்திக்கும் சாகியம் கிடைத்தது. தாங்கள் பெரிய மனிதர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்த சில மனிதர்களை சந்திக்கும் சாகியமும் எனக்கு கிடைத்தது. ஒரு உண்மையான பெரிய மனிதன் நீங்கள் தான் பெரியவர் என்று உங்களை நினைக்க வைக்கிறதற்கு எதுவாக தன்னை ஒன்றுமில்லாதவனாக காட்டுகிறார். பாருங்கள், ராஜாக்களையும் உண்மையிலேயே பெரிய மனிதராக இருக்கிறவர்களையும் சந்தித்திருக்கிறேன். உண்மையான உறுதியான கிறிஸ்தவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். அவர்கள் ஒட்டு போடப்பட்ட அது போன்ற உடைகளை உடுத்தினவர்களாக இருந்தார்கள். இன்னும் சிலரோ பிரசங்க பீடத்திற்கு வருகையில் மேல முழக்கத்தோடு வருகிறார்கள். பாருங்கள், ஓ என்ன சரி, மறைவான மன்னா என்பது சிறப்பானது ஒன்றாகும். அதில் என்ன அப்படி சிறப்பு உள்ளது? ஏதோ ஒன்று என்றல்ல, பரிசுத்தாவின் ஆசீர்வாதங்களா? ஓ இல்லை, அது முழு சபைக்கும் உரியதாகும். ஆனால் மறைவான மன்னா என்றால் அதுதானே ஒரு விசேஷமான வெளிப்படுத்தலாயிருக்கிறது. ஏனெனில் மற்றவர்களுக்கு அவன் போதிக்க வேண்டியவனாயிருக்கிறான். புரிகிறதா? மற்றவர்களுக்கு போதிக்கும்படி சபையின் தூதனுக்கு வேதத்தின் பேரில் ஏனையோரை காட்டிலும் சற்று கூடுதலான அறிவை தேவன் கொடுத்தலாகும். அவன் அவ்வாறுதான் இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது சரியா? நீங்கள் உங்களுடைய மேய்ப்பனை விட மேலாக இருந்துவிட முடியாது. அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், ஆகையால் அவன் உங்களை போஷிப்பதற்காக தேவன் ஏற்படுத்தியுள்ள மேய்ப்பனாயிருக்கிறான். அவன் மேய்ப்பனாக இருப்பானில் ஆடுகளை போஷிப்பதற்காக உள்ள மன்னா எங்கே இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருக்க வேண்டும். சரிதானே? இப்பொழுது அது சற்று சிறப்பானது.
And watch this just a minute. The revelation, the hidden man. Now, white rock.
இதை ஒரு நிமிடம் கவனித்து பாருங்கள். வெளிப்பாடு, மறைவான மன்னா. இப்பொழுது வெண்குறிக்கல்லை அவன் பெற்றுக் கொள்வான். இந்த தூதன் ஒரு வெண்குறிக்கல்லை பெறுவான். அது ஒரு பாறை அல்லவா? அவர் கூறின சரியே, சுத்தத்தை குறிக்கிறது. அவர் ஒரு சமயம் சீமோன் என்ற பெயரையுடைய ஒரு மனிதனை சந்தித்தார். அவனது பெயரை பாறை என்று அர்த்தம் கொள்ளும் பேதுரு என்ற பெயராக மாற்றினார். ஏன்? அவன் திறவுகோள்களை உடையவனாயிருந்தான். அது சரிதானே? அவனது பெயரை ஒரு பாறை என்று அர்த்தம் கொடுக்கும் பெயராக மாற்றினார். அது சரிதானே? பேதுரு திறவுகோள்களை உடையவனாயிருந்தான். ஏனென்றால் அவனே ராஜ்யத்தின் திறவுகோள்களை உடையவனாயிருந்தான். இதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாத ஒரு புதிய நாமத்தை அவனுக்கு கொடுப்பேன் என்றார். அவன் யார் என்பதை அவன் அறிவான், ஆனால் மற்றவர்களுக்கு அவன் சொல்ல முடியாது. புரிகிறதா? பார்த்தீர்களா? அவனை தவிர வேறு யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள். பார்த்தீர்களா? பேதுரு திறவுகோள்களை பெற்றிருந்ததை அறிந்திருந்தான், ஆனால் அவன் அதை பற்றி பெருமை எடுத்துக் கொள்ளவில்லை. பாருங்கள், தங்களை பற்றி பெருமை எடுத்துக் கொள்ளும் இந்த நபர்கள் வழக்கமாக ஒன்றுமில்லாதிருக்கின்றனர். ஒரு வெண் குறிக்கல்லும் அதில் குறிக்கப்பட்டுள்ள ஒரு புதிய நாமமும் அது அம்மனிதனின் சொந்த பெயர் அல்ல. ஆனால் அவனுடைய வேறு பெயர், புரிகிறதா? அதை அவன் மட்டும் அறிவான். வெண் குறிக்கல்லை பெறுகிறவன் தான் அந்த நாமத்தை அறிவான். பாருங்கள், அது சபையை போஷிப்பதற்காக அளிக்கப்படும் விசேஷித்த மன்னா. நினைவில் கொள்ளுங்கள், நினைவிருக்கட்டும். உண்மையான சபைக்கு இது நடக்கும் பொழுது அதே காலத்தில் தான் இது வெளிப்படுத்தப்பட்ட இதே சமயம் தான் அந்த நிக்கோலாய் மதத்தினர் சபைக்கு மேல் ஒரு தலைமை குருவை, ஒரு போப்பை ஏற்படுத்தினார். அவனுக்கு கீழே ஒரு வெண்மையான பாறையினால் செய்த ஒரு சலவைக்கல் பீடம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. சரியா? அது அலங்கார கற்களினால் பதிக்கப்பட்டிருந்தது. அதுவோ அவனுக்கு விலையேறப்பட்டதாக இருந்தது. ஆனால் இந்த கர்த்தருடைய தூதன் இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாட்டின் மூலமாக தான் யாராய் இருந்தான் என்பதை, அதாவது அவன் ஒரு தேவபுத்திரன் என்பதை அறிந்திருந்தான். இந்த நிக்கோலாய் மதத்தினர் தங்களுக்கென ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு அவனுடைய பாதத்தின் கீழாக சலவை கற்களால் ஆன ஒரு பீடத்தை செய்து வைத்த போது, பாருங்கள், தேவன் தன்னுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட தலைவனை தன்னுடைய ஆவியால் நிறைந்திருக்கிற குழுவின் மேல் ஏற்படுத்தினார். அவருடைய தூதன் அவர் ஒரு நாமத்தை அவன் மேல் முத்திரையிட்டு வைக்கிறார். ஆனால் அவன் அதை யாருக்கும் வெளிப்படுத்தக்கூடாது. அவன் அதை தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், அதை பெற்றுக் கொள்கிறவனை தவிர வேறொருவனும் அறியான். மறைவான மன்னா ஒரு கல், ஒரு புதிய நாமம். அதை பெறுகிறவனுக்கே தவிர வேறொருவனுக்கும் தெரியாது. அது அச்சபையின் தூதனுக்கு அளிக்கப்பட்டது. லூத்தர் அதை பற்றி அறிந்திருந்தாரா என்பதை பற்றி நான் வியக்கிறேன். வெஸ்லி அதை பற்றி அறிந்திருந்தாரா என்று நான் வியப்புறுகிறேன். ஏனைய மகத்தான தூதர்கள் அதை அறிந்திருந்தார்களா என்பதை பற்றி நான் வியக்கிறேன். இன்றைக்கு நான் வியப்புறுவதோ, அதாவது இவ்வுலகத்தில் விரைவில் அந்த மகத்தான ஒளியின் தூதன் இடத்தில் வரவிருக்கிறார். அந்த மகத்தான பரிசுத்தாவி வரப்போகும் அந்த வல்லமை, அது நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவண்டை வழிநடத்தும். அத்தூதனுக்கே அநேகமாக அதை பற்றி தெரியாமல் இருக்கக்கூடும். ஆனால் அவர் இந்நாட்களில் ஒன்றில் இங்கு இருப்பார். தேவன் அந்த தூதன் யார் என்பதை தெரியப்படுத்துவார். அத்தூதன் தன்னைத்தானே யார் என்று தெரியப்படுத்த வேண்டியதில்லை. தேவனே அவனை பற்றி தெரியப்படுத்துவார். தேவன் தனக்கு சொந்தமானவனை நிரூபித்து காண்பிப்பார். இயேசு இங்கே இருக்கையில் அதைத்தான் அவர் கூறினார். அவர்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை. பாருங்கள், அவர், நான் என் பிதாவின் கிரியைகளை செய்யாதிருந்தால் என்னை விசுவாசியாதிருங்கள். ஆனால் நான் என் பிதாவின் கிரியைகளை செய்தால் என்னை விசுவாசிக்க முடியாவிட்டால் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை விசுவாசியுங்கள் என்றார். சரிதானே? ஓ, அவர் அற்புதமானவர் அல்லவா? வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம். இப்பொழுது சபைகள் எங்கே இருக்கின்றன என்பதை நீங்கள் காண்கின்றீர்கள் அல்லவா? அவர்கள் எவ்வாறு வெளியே தள்ளப்பட்டார்கள் என்பதை பார்த்தீர்களா? சபையானது எவ்வாறு வெளியே போய்விட்டது என்பதை கண்டீர்களா? நாளை இரவு கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த சபை காலத்திற்கு போக போகிறோம். இப்பொழுது நான் உங்களை நீண்ட நேரம் காக்க வைத்து விட்டேன் என்பதற்காக நான் வருந்துகிறேன். ஆனால் நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். குறிப்புகளை இன்னும் எடுத்து பேச, அதாவது என்னிடம் இன்னும் 3-4 பக்கங்கள் குறிப்புகள் இருக்கின்றன. ஆனால் அவைகளை எடுத்துக்கொள்ள எனக்கும் நேரமில்லை. ஏனென்றால் இப்பொழுது மிகவும் நேரமாகிவிட்டது. கிட்டத்தட்ட 9:17 உள்ளன. ஆனால் இதை நாம் புத்தகமாக வெளியிடும் போது அப்போது நாம் இக்குறிப்புகளை அதில் இடம்பெற செய்துவிடலாம். இப்பொழுது உங்கள் முழு இதயத்தோடும் அவரை இப்பொழுது எத்தனை பேர் நேசிக்கின்றீர்கள்? எத்தனை பேர் அவரை உங்கள் முழு இதயத்தோடு சுவாசிக்கிறீர்கள்? ஓ, நாம் ஸ்தாபனங்களில் அங்கம் வைக்கவில்லை என்பதால் தான், நாம் ஒரு ஸ்தாபனமாக இல்லை என்பதால் நாம் இங்கே நின்று இவைகளை கூற முடிகிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கிறீர்களா? சகோதரரே, நான் ஏன் என் வாழ்நாள் முழுவதும் அந்த காரியத்திற்கு எதிராக போராடி வருகிறேன் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா? பாருங்கள், அது பரிசுத்தார். நான் ஏன் இவ்வாறாக இருந்து வந்திருக்கிறேன் என்று என்னாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை. சில நாட்களுக்கு முன்பு வரையிலும் நான் அதை அறியவில்லை. பாருங்கள், அது எதற்காக என்னை எவ்வாறு செய்ய தூண்டியது என்பதை நான் அறிந்து கொள்ளவில்லை. நான் ஏன் எப்பொழுதும் ஸ்திரீகள் தவறாக வாழ்வதை குறித்து கூக்குரலிட்டுக் கொண்டே இருக்கிறேன் என்பதும் எனக்கு தெரியாமல் இருந்தது. எனக்கு அது தெரியாமலேயே இருந்தது. ஆனால் நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். பாருங்கள், இப்பொழுது கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாம் தவறாக இருக்கின்றன என்பதை அறிந்திருக்கிறார். அவர்களுடைய காரியம் சரியானபடி வரலாற்றில் இடம்பெற்றுவிட்டது. வேதமானது உரைத்துள்ளது போல இப்பொழுது இங்கே கவனியுங்கள். வேதமானது சபை காலங்களில் என்னென்ன இவ்வாறு நடைபெறும் என்று முன்கூட்டியே உரைத்துள்ளது. இப்பொழுது நாம் அதை அறிந்து கொண்டோம். நாம் அறிந்து கொண்டோம் அல்லவா? நாம் குறிப்பிட்ட சபை காலத்திற்குரிய வரலாற்றை எடுத்து பார்க்கையில் வேதம் முன்னுரைத்தபடியே அங்கே சம்பவமானது நிறைவேறி நடந்துவிட்டதை நாம் பார்க்கிறோம். சரிதானே? அதற்கு பிறகு நாம் வாழ்கிற சபை காலத்தை குறித்து நாம் பார்க்கையில் நம்முடைய சபை காலத்திற்கென அவர் முன்னுரைத்தது என்னவோ அதே காரியம் தேவன் எவ்வாறு நடக்கும் என்று கூறினாரோ அதே விதமாக அது சம்பவிக்கும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? ஓ, நீங்கள் விரும்பவில்லையா? ஓ, நான் அவரை கண்டு அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க விரும்புகிறேன். அவருடைய ரட்சிப்பின் கிருபையை என்றென்றும் அங்கு பாடுவேன். மகிமையின் வீதிகளில் என் சத்தத்தை நான் உயர்த்தட்டும். கவலைகள் யாவும் கடந்த பிறகு முடிவில் வீட்டிற்கு சென்று எப்போதும் கழிகூர்ந்திடுவேன். ஓ, நான் அவரை கண்டு அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க விரும்புகிறேன். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? அவரது ரட்சிக்கும் கிருபையை பற்றி என்றென்றும் பாடுவேன். மகிமையின் வீதிகளில் என் சத்தத்தை நான் உயர்த்தட்டும். கவலைகள் யாவும் கடந்த பிறகு முடிவிலே வீடு சென்று எப்போதும் கலிகூர்ந்திடுவேன். இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு முன்னும் பின்னும் சுற்றிலும் அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரோடும் கரங்குலுக்கிக் கொள்ளுங்கள். அனைத்து மெத்தோடிஸ்டுகளோடும், பாப்டிஸ்டுகளோடும், பிரஸ்பிடேரியன்களோடும், அவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களோடு கைகுலுக்கிக் கொள்ளுங்கள். நான் தேசத்தினூடாக பயணம் செய்கையில் நான் பாடிக்கொண்டே போவேன். ஓ கல்வாரி எண்டை ஆத்துமாக்களை சுட்டிக்காட்டு. சபை எண்டை அல்ல, கல்வாரி எண்டை. இரத்த ஆறு ஓடும் இடத்தினூடாக அநேக பம்புகள் என் ஆத்துமாவை உள்ளும் புறமும் உருவ குத்துகிறது. ஆனாலும் என் ஆண்டவர் என்னையோ தொடர்ந்து வழிநடத்துகிறார். அவரையே நான் பற்றிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் எழுந்திருப்போமாக. ஓ நான் அவரை கண்டு அவருடைய முகத்தையே நோக்கி பார்க்க விரும்புகிறேன். அங்க என்னென்றும் பாடுவேன். நாம் நம்முடைய கரங்களை உயர்த்துவோமாக. ரட்சிக்கும் கிருபையை மகிமையின் வீதிகளில் நான் என் சத்தத்தை உயர்த்தட்டும். கவலைகள் யாவும் கடந்து முடிவிலே வீடு சென்று என்றென்றும் மகிழ்ந்திடுவேன். ஓ நான் எவ்வளவாய் அவரை நேசிக்கிறேன், நான் எவ்வளவாய் அவரை நேசிக்கிறேன். அற்புதம், அற்புதம். அற்புதம், அற்புதம். ஏசி எனக்கு ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவனவர். ஓ எல்லா பாவத்தையும் அவமானத்தையும் நீக்கி என்னை ரட்சிக்கிறார். என் மீட்பர் அற்புதமானவர். அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஒரு காலத்தில் காணாமற் போனேன், இப்பொழுது நான் கண்டுபிடிக்கப்பட்டு ஆக்கிரையிலிருந்து விடுதலையானேன். இயேசு விடுதலையும் முழு ரட்சிப்பையும் தருகிறார். அவர் என்னை ரட்சித்து எல்லா பாவம் அவமானத்தினின்றும் என்னை காக்கிறார். என் மீட்பர் அற்புதமானவர். அவரது நாமத்திற்கே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் உண்மையாகவே சத்தமாக பாடுவோம். அற்புதம், அற்புதம். இயேசு எனக்கு ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, வல்ல தேவனானவர். ஓ என்னை ரட்சிக்கிறார். பாவம் நிந்தை யாவற்றினின்றும் அவர் என்னை காக்கிறார். என் மீட்ப அற்புதமானவர். அவரது நாமத்திற்கே ஸ்தோத்திரம். எவ்வளவு அற்புதமானவராக இருக்கிறார். ஓ அற்புதம், அற்புதம். இயேசு எனக்கு ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன். அவர் என்னை ரட்சிக்கிறார். பாவம் நிந்த யாவற்றினின்றும் அவர் என்னை காக்கிறார். என் மீட்பர் அற்புதமானவர். அவரது நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று நாம் சேர்ந்து கூறுவோமாக. அவர் நாமத்திற்கே ஸ்தோத்திரம். என்னுடைய மீட்பர் நினைவிருக்கட்டும். நாளை இரவு 7 மணிக்கு நீங்கள் மீண்டும் திரும்பி வரும் வரைக்கும் இதை செய்யுங்கள். துன்பமும் வருத்தமும் நிறைந்த பிள்ளையே, உன்னோடு இயேசுவின் நாமத்தை எடுத்துச் செல். அது மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் கொடுக்கும். சகோதரர்களே, உங்களை இங்கே காண்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ செல்லும் இடமெங்கும் விலையேறப்பற்ற நாமம் அது, விலையேறப்பற்ற நாமம். ஓ எவ்வளவு இனிமையானது, ஓ எவ்வளவு இனிமையது. பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமுமாமே. விலையேறப்பற்ற நாமம், விலையேறப்பற்ற நாமம். ஓ எவ்வளவு இனிமையானது. பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமுமாமே. ஜபத்தில் நாம் நம்முடைய தலைகளை வணங்கையில் கடைசி பாட்டு இல்லை கடைசி சரணத்தை பாடுவோமாக. இயேசுவின் நாமத்தில் பணிந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து தேவனாகிய கர்த்தாவே இவர்களை குணமாக்கும் கர்த்தாவே, நாம் யாத்திரை முடிகையில் நாம் அவருக்கு முடிசூட்டுவோம்.